நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. அன்புள்ள தேவரே, எங்கள் பக்தியில் ஏற்கனவே அளவுக்கு அதிகமாகவும் அபரிமிதமாகவும் பொழிந்த உம்முடைய மகத்தான பிரசன்னத்திற்காக நாங்கள் இன்றைக்கு உமக்கு மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த பிற்பகலிலும் இது அளவு கடந்ததாயும் அபரிமிதமாகவும் இருக்கும்படிக்கே நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்பு இந்த கிறிஸ்தவ பெண்மணி பாடின இந்த மகத்தான ஞான பாடலுக்காகவும் உம்முடைய ஆவியானது கீழே இறங்கி வந்து எங்களுக்கு கொடுத்த வியாக்கியானத்துக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அது அபிதமே ஆகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இத்தகைய காரியமானது நடைபெறுவதை நாங்கள் காணும் பொழுது எங்களுடைய இதயங்கள் சந்தோஷத்தினால் நிரப்பப்படுவதாக. அன்புள்ள தேவனே, இந்த பிற்பகல் வேளையில் உம்மை சந்திக்க ஆயத்தமற்றவர்களாக இங்கு யாராயிலும் இருப்பார்களாயின் புதிய பிறப்பின் மூலமாக உம்மண்டை அவர்கள் வருவதற்கு அவர்கள் எடுக்கும் முடிவான தீர்மானத்தின் வேளையாய் இது இருப்பதாக என்றே நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை அருளும் கர்த்தாவே. அதிக நாட்களாக இந்த பிரயாண பாதையிலே காணப்படும் எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையினால் புதிய காரியங்களை எங்களுக்கு போதியும். கர்த்தாவே, உம்முடைய ஆவியினாலே நல்ல மேலான புரிந்து கொள்ளுதலை எங்களுக்கு தாரும். அவர் வந்து வார்த்தையை வியாக்கியானிப்பாராக. எங்களுக்கு இருக்கிற ஒரே வியாக்கியானி ஆவியானவராயிருக்கிறார். இன்றைக்கு அவரே அதை எங்களுக்கு அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். அது போதுமானதாக இருக்கிறது. என்னே ஒரு நேரம் பாருங்கள், கிறிஸ்து இயேசுவோடு கூட உன்னதங்களில் ஒன்று கூடி உன்னதங்களில் உட்கார்ந்திருப்பதும் இப்பொழுது அவருடைய அபிஷேகத்தை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறபடியால் இது பரலோகத்திற்குப்பானதாக இருக்கிறது. எனவே இதை பார்க்கலும் மேலான இடம் வேறு இது என்பது எனக்கு தெரியாது. சகோதரி பிளாரன்ஸ் அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. துக்கமானதும் இருள் சூழ்ந்ததுமான ஒரு காலத்தினூடாகவே அவள் சென்று கொண்டிருக்கிறாள். அவளுடைய தகப்பனாரோ சிறிது நாட்களுக்கு முன்புதான் இறந்து போய் எடுக்கப்பட்டார். தேவரே, அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கும் என்றே நான் ஜெபிக்கிறேன். சகோதரன் டீமாஸ் அவர்களோ இக்கூட்டங்களின் எல்லா பொறுப்புகளையும் தமது இரண்டு தோள்களின் மேலும் சுமந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜபங்களும் கூட அவருக்கு தேவைப்படுகிறது. சகோதரன் சகரியானை தேவன் ஆசீர்வதிப்பாராக. சகோதரன் கார்ல் வில்லியம்ஸ் அவர்களே, உங்களோடும் இந்த அருமையான எல்லா சகோதரர்களோடும் இக்கூட்டத்தில் நான் இருப்பதற்காக நிச்சயமாகவே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு சிலரை சந்திக்கும் சாத்தியம் உண்டாயிருந்தது. நான் அறிந்த மட்டில் இப்பொழுது இது இக்கூட்டத்தினுடைய கடைசி பாகமாக இருக்கிறது. ஆகவே இந்த அருமையான மனிதர்கள் சிலரோடு நான் கரத்தை குலுக்கவும் அவர்களை சந்திக்கவும் இப்பொழுது எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் நான் ஒரு மேலான தேசத்தில் அவர்களோடு நித்தியத்தை செலவழிக்க எதிர்பார்க்கிறேன். ஒரு சிறு காரியம், நான் தவறாக புரிந்து கொள்ளப்பட மாட்டேன் என்று நான் நம்புகிறேன். நேற்றைய தினம் டேனி ஹென்றி என்னும் என்னுடைய நண்பர் ஒருவர் எனக்கு ஒரு வெகுமதியை கொடுத்தார். அந்த வெகுமதி ஒரு தெய்வ செயலா இருந்தது என்றே நான் கருதுகிறேன். அது எதேச்சியான ஒன்று என்று நான் கருதவில்லை. ஒரு சமயம் நான் கலிபோர்னியாவில் உள்ள கிறிஸ்தவ வர்த்தக புருஷர்களுடைய கூட்டம் ஒன்று எனக்கு இருந்தது. அந்த கூட்டத்திலோ இக்காலத்தின் நிலைமையை குறித்து மிகவும் கடுமையாக பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். எல்லோரும் அதை புரிந்து கொள்கின்றீர்கள் என்று நான் நம்புகிறேன். என் இருதயத்திலோ எந்த விதமான பொல்லாகவும் நான் கொண்டிருக்கவில்லை. அது அவ்வாறாக இல்லை, இல்லவே இல்லை. அந்த விதமாக நான் கூற முயற்சிக்கவில்லை என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள். ஆனால் நான் கூற வேண்டும் என்று என்னிடம் என்ன வருகின்றதோ அதை நான் குறித்தாராக வேண்டும். அந்த வெகுமதியை தந்த என் நண்பர் ஒரு பாப்டிஸ்ட் சபையை சேர்ந்தவராக இருந்தார். அவர் ஒரு திரைப்பட நடிகருடைய உறவினர் என்று நான் நினைக்கிறேன். அவர் இன்று அந்த மேடையின் மேல் வந்து தன்னுடைய கரங்களால் என்னை தழுவிக்கொண்டு, சகோதரன் பிரணாமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நான் ஒரு சில வார்த்தைகளால் ஜெபிக்க விரும்புகிறேன் என்று கூறி அவர் பிரெஞ்சு பாஷையில் பேச தொடங்கிவிட்டார். ஆனால் அந்த வாலிபரோ பிரெஞ்சு பாஷையில் ஒரு வார்த்தையை கூட அறியாதவராக இருந்தார். அச்சமயத்தில் யாரோ ஒருவர் பெரிய உருவம் கொண்ட ஒரு பெண்மணி எழுமி நின்று, லூசியானாவை சேர்ந்த ஒரு பெண்மணி என்று நான் நம்புகிறேன், அவள் அது பிரெஞ்சு மொழி என்று கூறினாள். அதே சமயத்தில் தொலைவில் அமர்ந்திருந்த ஒரு மனிதனும் அன்று நின்று கொண்டு அது பிரெஞ்சு மொழிதான் என்று கூறினார். அந்த இருவருமே அங்கு பேசப்பட்ட பிரெஞ்சு மொழியின் பொருளை எழுதி கொண்டு வந்தார்கள். அந்த மூல பிரதியை இங்கு நான் வைத்துள்ளேன். இது இவ்விதமாய் நடந்து கொண்டிருக்கையில் ஒரு வாலிப மனிதன் அங்கு நடந்து வந்து மற்ற இருவருடைய பிரதிகளையும் பார்க்க விருப்பம் கொண்டார். இந்த மனிதன் ஐக்கிய நாடுகளின் சபையில் பிரெஞ்சு மொழிக்கு மொழிபெயர்ப்பாளராக நியமிக்கப்பட்டவராயிருந்தார். சரியாக அது பிரெஞ்சு மொழியே என்றார். நான் அந்த மொழிபெயர்ப்பை வாசிக்க விருப்பமாயிருக்கிறேன். அவர்களில் ஒருவருடைய மூல பிரதி நின்று நான் இப்பொழுது படிக்கப் போகின்றேன். இதை மொழிபெயர்த்த அந்த மனிதனுடைய பெயரை என்னால் சரியாக உச்சரிக்க முடியவில்லை. அந்த பெயர் இவ்விதமாய் உள்ளது: லீ டியூக்ஸ், விக்டர் லீ டியூக்ஸ். இவர் ஒரு சரியான பிரெஞ்சுக்காரராயிருந்தார். இப்பொழுது இதோ அந்த செய்தி. ஏனென்றால் இடுக்கமான பாதையும் கடினமான பாதையும் நீ தெரிந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய சொந்த தெரிந்து கொள்ளுதலின்படி நீ அதில் நடந்திருக்கிறாய். சரியானதும் துல்லியமானதுமான தீர்மானத்தை நீ தெரிந்து கொண்டாய். அது என்னுடைய வழியாயிருக்கிறது. இந்த பெருஞ்சிறப்பு வாய்ந்த உன் தீர்மானத்தின் காரணமாக பரலோகத்திலோ பெரும் பகுதி உனக்காக காத்திருக்கிறது. என்னே ஒரு மகிமையான தீர்மானத்தை நீ செய்திருக்கிறாய். இத்தீர்மானமே தெய்வீக அன்பின் மகத்தான வெற்றியை தந்து அதை நிறைவேற்றப் போகிறதா இருக்கிறது என்று பறைசாற்றுகிறது. ஜனங்கள் அந்நிய பாஷைகளை பேசுவதை நான் முதன் முதலாக கேட்டபொழுது நான் அதை விமர்சனம் செய்யவில்லை. பாருங்கள், ஏனென்றால் நான் அசலானதை கேட்டிருக்கிறேன். ஆனால் எப்பொழுதுமே அதை குறித்து வேப்படைந்துள்ளேன். ஆனால் அது சம்பவித்த போது அதன் பின்னே என்ன ஒரு கட்டளையா இருந்தது என்பதை அறிந்து அது தேவனிடத்திலிருந்து வந்தது என்பதையும் தெரிந்து கொண்டேன். இதோ அவருடைய சகோதரன் இங்கே அமர்ந்திருக்கிறார். இவர் ஒரு பிரபலமான வழக்கறிஞர். டேனியிடமிருந்து வந்த ஒரு வெகுமதியை எனக்கு அளித்தவர். சகோதரன் டேனி அவர்களோ பரிசுத்த தேசத்திற்கு சென்றிருந்தாராம். அங்கே இயேசுத்த மரணத்திற்கு பிறகு கிடத்தப்பட்ட கல்லறையில் டேனி படுத்துக் கொண்டிருந்தாராம். அவர் அவ்வாறு படுத்திருந்த போது என்னை நினைவு கூர்ந்தாராம். அப்பொழுது அவர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வந்ததினால் அவர் இயேசுவை சிலுவையில் அறைந்த இடமான கல்வாரி மலைக்கு சென்று அங்கிருந்த ஒரு சிறு கல்லை உடைத்து எடுத்து வந்தாராம். அக்கல்லை இரண்டு மணிக்கட்டு சட்ட இணைப்பு பொத்தான்களாக செய்து விட்டாராம். நான் அவைகளை உண்மையாகவே நெஞ்சார பாராட்டி நேசிக்கிறேன். இப்பொழுது இது உண்மையாகவே டேனி இதை அறியவில்லை. ஆனால் இன்று காலை நான் ஜபத்தில் இருக்கும் போது தற்செயலாக அந்த இரண்டு பொத்தான்களையும் பார்க்க நேரிட்டது. நீங்கள் அவைகளை கவனிப்பீர்களேயானால் அவை ஒவ்வொன்றிலும் ரத்தம் தோய்ந்ததான ஒரு நேர்கோட்டை காணலாம். தேவனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த செய்தியிலும் இடுக்கமான பாதை குறிப்பிடப்பட்டிருப்பது இந்த பொத்தான்களில் காணப்படும் கோடுகளுக்கு எவ்வளவு சரியாக பொருத்தமாயிருக்கிறது. இந்த வெகுமதியை நான் ஒருவிதமான ஒரு தெய்வ செயலானது என்றே கருதி நிச்சயமாகவே நான் டேனி அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். சகோதரனே, நான் இந்த வெகுமதியை வெகுவாக மெச்சுகிறேன் என்பதை நீங்கள் டேனிக்கு சொல்லிவிடுங்கள். இதில் மற்றொரு விரோதமான காரியம் என்னவென்றால், அன்று காலை நான் அணிந்து வந்த சட்டைகளில் பொத்தான்கள் பொருத்தப்பட்டிருக்கவில்லை. என் மனைவியோ என்னை நோக்கி, உங்கள் முன்னங்கை சட்டை இணைப்பு பொத்தான்களை நான் கொண்டு வர மறந்துவிட்டேன் என்று கூறினாள். இருந்தாலும் கர்த்தர் எனக்கு அவைகள் இரண்டையும் அருளியிருந்தார். ஓ, இது ஒரு மகிமையான ஜீவியம் இல்லையா சகோதரர்களே? இந்த சுவிசேஷம் எளிமையானதா இருந்தாலும் அதில் நடப்பதென்பது ஒரு மகத்தான காரியம் என்றே நான் அறிந்திருக்கிறேன். இதற்கு நிகர் வேறொன்றுமே இல்லை என்று நான் அறிந்துள்ளேன். தேவனுடைய கிருபையினால் இந்த எளிமையாக்கப்பட்ட சுவிசேஷத்தில் நான் பங்கு பெற சாக்கியம் பெற்றேன். இப்பொழுது இந்த மதிய நேரத்தில் உங்களுடைய நேரத்தை நான் அதிகமாக எடுத்துக் கொள்ள மாட்டேன். ஏனென்றால் இன்றிரவு நீங்கள் சபைக்கு செல்வீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். இங்கு விஜயம் செய்து வந்துள்ள நீங்கள் இங்கு மேடையை சுற்றி அமர்ந்திருக்கும் ஊழியக்காரர்களின் இரவு நேர ஆராதனையில் பங்கு பெறுவீர்களானால் உங்களை அவர்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு நலமானதை உங்களுக்கு செய்வார்கள். இன்று காலை நகரத்தில் உள்ள சில ஞாயிறு போதனை பள்ளிக்கு நீங்கள் சென்றிருப்பீர்கள் என்பதில் சந்தேகம் ஒன்றுமே இல்லை. நாம் இத்தகைய கூட்டங்களை, இது வர்த்தகர்களுக்கான முழு சுவிசேஷ கூட்டங்களாக இருக்கிறது, இங்கு நடத்திக் கொண்டிருக்கையில் உங்களுடைய முழு ஆதரவையும் நம்முடைய சபைகளுக்கு தர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் அங்குதான் நம்முடைய வர்த்தகர்கள் செல்கிறார்கள். இப்பொழுது இது தேவனுடைய வீடாக இருக்கிறது. நீங்கள் இன்றிரவு சில சபைகளுக்கு விஜயம் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாளை இரவோ இக்கூட்டத்தின் நிறைவா இருக்கும் என்றே நான் நம்புகிறேன். நாளை இரவு பேசப்போகிறவர் யார் என்பதையும் அவர்கள் அறிவித்து விட்டார்கள் என்றே நான் யூகிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நான் இருக்கிறபடியால் அவருடைய செய்தியை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நான் என்னை ஒரு பிரசங்கி என்று உரிமை பாராட்டுகிறதில்லை. ஏனெனில் அத்தகைய நிலைமைக்கு போதுமான கல்வியறிவு என்னிடத்தில் கிடையாது. பிரசங்கியார் என்று நீங்கள் கூறும்போது அவர்கள் நீங்கள் ஒரு சில பட்டங்களையாவது கல்லூரியில் பெற்றிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இந்த சிறிய கவனும் கல்லும் தவிர வேறொன்றும் என்னிடத்தில் கிடையாது. பார்த்தீர்களா, நான் வியாதியுள்ள ஆட்டை பின்தொடர்ந்து என்னால் முடிந்த அளவு அவைகளை பிதாவின் மேய்ச்சலுக்கு திரும்பி கொண்டு வரவே நான் முயற்சிக்கிறேன். நான் தவறுகள் செய்வேன் என்றால் என்னை மன்னியுங்கள். நான் ஒரு வேதசாஸ்திரி அல்ல. வேதசாஸ்திரத்தை நான் விமர்சிப்பதில்லை. வேதசாஸ்திரம் சரியா இருக்கலாம், அவைகள் நமக்கு தேவைதான். ஆனால் அவைகளில் உள்ள நிலைமைகளில் நாம் சிக்கிக் கொள்வதையே நான் சில சமயங்களில் குற்றம் பிடிக்கிறேன். அது குறிப்பிட்ட எந்த தனிப்பட்ட நபரையும் பொருட்படுத்தி குற்றப்படுத்தும் பொருள் கொண்டதல்ல, அது செய்தியாய் உள்ளது. அத்தகைய செய்தியை நான் கொடுக்காமல் இருக்க விரும்புகிறேன். அது என்னை வெகுவாய் கிழித்தெறிந்து விடுகிறது. ஏனெனில் உங்களுடைய சொந்த பிள்ளைகளை குறித்து நீங்கள் எப்படி உணர்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். புரிகிறதா? ஒரு பிள்ளையை நீங்கள் திட்டவோ கடிந்து கொள்ளவோ அல்லது அதை போன்ற வேறொன்றை செய்வதற்கு கூட நீங்கள் வெறுக்கிறீர்கள் அல்லவா? எனவே நானும் கூட ஒரு தகப்பன் தான். அது எதை பொருட்படுத்தி காட்டுகிறது என்பதை நான் அறிவேன். நீங்கள் என்னை மன்னிப்பீர்கள் என்றே நான் நம்புகிறேன். நீங்கள் விதமாக செய்ய நான் விரும்புகிறேன். இந்த மதிய வேளையில் நீங்கள் உட்கார்ந்திருக்கையில் நான் உங்களிடம் ஒரு உதவி கேட்கப் போகிறேன். இங்கே ஒரு சிறிய சுருக்கமான சிறு குறிப்புகளை வைத்திருக்கிறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியபடி நான் இப்பொழுதெல்லாம் வசனங்களை குறித்து வைத்துக் கொள்கிறேன். ஆனால் நான் வாலிபராக இருந்த போதோ கிட்டத்தட்ட இந்த வேதாகமம் முழுவதையும் கூட என்னால் மனப்பாடம் செய்ய முடிந்தது. ஆனால் இப்பொழுதல்ல. அநேக கடினமான யுத்தங்களினூடாக சென்றபடியால் இப்பொழுது மிகவும் வயதானவனாக காணப்படுகிறவனாகிவிட்டேன். ஆனால் இந்த மதிய நேரத்தில் உங்கள் இருதயங்களை திறந்து நான் எதை தோண்டி எடுக்கப் போகிறேன் என்பதை குறித்து புரிந்து கொள்ள முயற்சிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆகையால் அது மேலானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். விசேஷமாக இந்த பட்டணத்தில் உள்ள பல்வேறு போதவர்களாகிய நீங்கள் இதை கூர்ந்து கவனிப்பீர்கள் என்றே நான் நம்புகிறேன். நான் எனக்கு பிரியமான படத்தை சாப்பிடும் போது நான் செய்கிற விதமாகவே நீங்கள் இப்போது செய்கிறீர்கள். எனக்கு பிரியமான இறைச்சியை, கோழி இறைச்சியை சாப்பிடுகிறேன். ஆனால் நான் ஒரு அருமையான பழத்தை சாப்பிடும் போது நான் ஒரு கொட்டையை கடித்து விட்டால் நான் அந்த பழம் சாப்பிடுவதை நிறுத்திவிட மாட்டேன். அப்பொழுது நான் அந்த கொட்டையை தூக்கி எறிந்துவிட்டு தொடர்ந்து பழத்தையே சாப்பிட்டுக் கொண்டிருப்பேன். புரிகிறதா? அதே விதமாக நான் கோழி இறைச்சியின் எலும்பினை கடிக்கும் போது நான் கோழி இறைச்சியை தூரமாய் எறிவதில்லை, நான் எலும்பையே தூரமாய் வீசுகிறேன். ஆகையால் உங்கள் கருத்துக்கு ஒவ்வாத காரியம் ஏதாகிலும் நான் எந்த நேரத்திலாவது கூறுவேன் என்றால் அந்த பகுதி தூர எறிந்துவிடுங்கள். ஆனால் உண்மையாகவே கவனித்திருந்து அது எலும்புதானா என்று இப்பொழுது நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். புரிகின்றதா? அதன் பின்னர் இன்னும் கூட ஒரு காரியத்தை நான் கூறுகிறேன். அது ஒரு விதையாக இருப்பின் அது புதியதொரு ஜீவனை கொண்டு வரும் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். ஆகவே முழு முயற்சியுடன் கவனியுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரர் கார்ல் வில்லியம்ஸ் அவர்களோ அன்று ஒரு நாள் இரவு வியாதியஸ்திற்காக ஜெபிப்பது அது மிகவும் அருமையாக இருக்கும் என்ற ஒரு காரியத்தை கூறினார். அது மிகவும் நல்ல காரியம் என்று நான் அறிவேன். ஆனால் அதை நாம் இப்பொழுது செய்ய ஒரு ஜெப வரிசையை அமைக்க தீர்மானிக்கவில்லை. இத்தகைய கூட்டங்களில் சகோதரன் ஓரல் மற்றும் சில சகோதரர்கள் ஜெப வரிசை எப்பொழுதாயிலும் ஏற்படுத்தியிருக்கிறார்களா என்பதை குறித்து நான் அறியேன். எனக்கு தெரியாது. நான் அதை இரண்டு அல்லது மூன்று முறைகள் முயற்சித்திருக்கிறேன். ஆனால் வழக்கமாகவே இதை போன்றதொரு பெரிய ஜனக்கூட்டமாக இருந்தால் நீங்கள் ஜெப அட்டைகளை கொடுக்கலாம். பாருங்கள், அதனை ஒழுங்கான முறையில் செய்யலாம். காரணம், உங்களால் அவ்வாறு செய்ய முடியாது. இது ஒரு அரங்கம் அல்ல, இது ஒரு தேவனுடைய வீடு. புரிகிறதா? அதற்காகவே இது பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் நெருக்கி தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அட்டைகளை கொடுத்து அவைகளை ஒழுங்காக வரிசைப்படுத்துங்கள். ஆனால் பில்லியோ இடத்தில் வந்து ஜனங்கள் ஜெப அட்டைகளை இடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எனவே நான் அங்கு சென்று அவைகளை கொடுத்து விடட்டுமா என்று கேட்டான். அதற்கு நானோ, வேண்டாம் பில்லி, பரிசுத்த ஆவியானவர் செய்ய விரும்புகிறதை செய்ய அப்படியே நாம் விட்டுவிடுவோம் என்றேன். அதாவது பாருங்கள், அவரே விசுவாசத்தை ஊன்ற கட்டுவாராக, அப்பொழுது நீங்கள் இருக்கும் இடத்திலேயே சுகமாக்கப்படுவீர்கள் என்று கூறினேன். புரிகிறதா? ஆனால் புரிகிறதா, தெய்வீக சுகமளித்தல் என்பது சுவிசேஷத்தில் ஒரு சிறிய பாகமே. சிறிய பாகத்தினால் நீங்கள் ஒருபோதும் பெரிய பாகத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. எவருமே அதை அறிவர். இது வழக்கமாகவே இயற்கைக்கு மேம்பட்ட தேவனுடைய சமூகத்தை, இயற்கைக்கு மேம்பட்ட பிரசன்னமாக இருக்கிறது என்பதை ஜனங்கள் விசுவாசிக்க தெய்வீக சுகமடித்தலானது ஒரு சிறு தூண்டில் உள்ளாக இருக்கிறது. அதன் மூலம் அவர்கள் அவருடைய பிரசன்னத்தை அடையாளம் கண்டுகொள்ள கூடுமானால் அவர்கள் சுகமாக்கப்படுகின்றனர். பாருங்கள், அதை விசுவாசிக்கும் விசுவாசத்தின் மூலம் சுகமாக்கப்படுகிறார்கள். நான் இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலிருந்து சில தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்க விரும்புகிறேன். அதன் பின்னர் நான் இந்த புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு பாடப்பகுதியை எடுக்க விரும்புகிறேன். இந்த வேதவாக்கியத்தை எடுத்து இந்த பிற்பகலில் சற்று நேரம் ஒரு பொருளின் பேரில் பேச விரும்புகிறேன். நான் உங்களை அதிக நேரம் இன்றிரவு ஆராதனைகளுக்காக காக்க வைக்கப் போவதில்லை. ஆனால் நினைவிருக்கட்டும், என்னை குறித்து நான் தெளிவாக கூறியிருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு விருப்பமானால் ஆகவே உங்களுடைய கவனத்தை சற்று நேரம் இங்கு செலுத்தும்படி கேட்டுக் கொள்கிறேன். இப்பொழுதோ நாம் இதை செய்யும் முன்பு நம்முடைய தலைகளை மீண்டுமாக நாம் தாழ்த்துவோமாக. உங்களுக்கு தெரியுமா, நாம் அதிகமாகவே பாடலாம். நம்முடைய தொண்டைகள் கரகரத்து போகும் வரை நாம் கூச்சலிடலாம். தவறான நேரத்தில் நாம் பாடவோ அல்லது கூச்சலிடவோ கூடும். ஆனால் இங்கே ஒரு காரியம் உண்டு, நாம் ஜெபம் செய்யும் பொழுது மட்டும் நம்முடைய ஒழுங்கிலிருந்து ஒருபோதும் தவற முடியாது. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தக்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். பிதாவே, ஒரு மானுடன் தன்னுடைய கண்களை மூடி தன்னுடைய இதயத்தை திறந்து உம்மிடம் பேசுவது என்பது எப்போதும் இருந்ததிலேயே மகத்தான சாக்கியமாயிருக்கிறது. நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் அறிவோம். நீர் செவி கொடுக்கிறீர் என்று எங்களால் விசுவாசிக்க முடிந்தால் நலமாயிருக்குமே. ஏனெனில் இயேசுவானவர் நீங்கள் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும் என்று கூறியிருக்கிறார். நாங்கள் அதை சந்தேகப்படாமல் சுவாசித்தால் நலமாயிருக்கும். அது நிபந்தனைகளாயிருக்கிறது. ஆகையால் பிதாவே, இந்த பிற்பகலில், அதாவது எங்களுடைய விண்ணப்பங்கள் அருளப்படும்படி விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். சந்தேகத்தின் நிழலுக்கு இடமில்லாமல் இருப்பதாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள் நிறைவேற்றப்படுவதாக. தேவனே, எங்களுடைய சத்தத்தின் கீழ் அல்லது இந்த ஒளிநாடா எங்கு செல்லுமோ, உலகத்தை சுற்றிலும் இவைகள் செல்லும் அஞ்ஞான தேசங்களில் இழந்து போன வழித்தப்பி அலைகிற ஒவ்வொரு ஆத்மாவும் உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக கொண்டுவரப்படுவதன் மூலம் இன்றைக்கு உம்முடைய மகத்தான நாமம் கனப்படுத்தப்படும்படியா இது இருப்பதாக. பரலோக பிதாவே, இன்று எங்கள் மத்தியில் ஒரு பலவீனமும் காணப்பட வேண்டாம் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை முடியும் போது இழந்து போன ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்படவும், அவருடைய பிள்ளைகளின் இருதயங்கள் சந்தோஷத்தினால் நிரப்பப்படவும், வியாதியுள்ள ஒவ்வொரு சரீரங்களும் சுகமாக்கப்படவும் வேண்டும் என்றே நான் ஜெபிக்கிறேன். தேவனே, நீர் எங்களுக்கு செவி கொடுப்பீர் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறபடியால் அதன் காரணமாகவே நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவாகிய தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இது அவருடைய மகிமைக்காக இருப்பதாக.
ஆமென்.
பரிசுத்த யோவானின் சுவிசேஷம் 17 20 வசனத்தில் இருந்து துவங்கி அதை நான் ஒரு வேத பாட பகுதிக்காக வாசிக்க விரும்புகிறேன். அது சரியாக இருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லோரும் நான் தவறான பாகத்தை எடுத்துவிட்டேன் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது என்னை சற்று மன்னியுங்கள், நான் இயேசுவானவருடைய ஜபத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன். இல்லை, சரியாக கூறினால் இயேசுவானவருடைய ஜபம் அல்ல, ஆனால் அவருடைய நான் தவறான ஏதோ ஒன்றை என்னுடைய வேத பகுதியில் இங்கு குறித்து வைத்திருக்கிறேன். அங்கு இயேசுவானவர் ஜெபித்த அந்த இல்லை, ஒரு ஸ்திரியானவர் தன்னுடைய பிள்ளை பேருக்கான பிரசவ காலத்தில் பிறப்பு பிள்ளை பேற்றில் என்று கூறியிருந்த இடம். சகோதரன் ஜாக் அவர்களே, அது லூகாவிலா அல்லது யோவானிலா எதில் இருக்கிறது? அது யோவான் 16. அது சரியாய் இருந்தது என்று நான் நினைத்தேன், ஆனால் அது அதை போன்றதாய் சரியாய் தென்படவில்லையே. யோவான் 16 21 வசனம், நிச்சயமாக 21 வசனம் இங்கே உள்ளது. யோவான், பரிசுத்த யோவான் 16:21. அவர்கள் எல்லோரும் இல்லை சகோதரன் ஜாக் அவர்களே, அது இன்னுமாய் தவறாயிருக்கிறது. அது 20:16:21. நான் 16:21 வசனம் நான் எடுத்திருக்கிறேன், ஆனால் நான் தவறாக எடுத்திருக்கிறேனா? இதில் ஒரு குழப்பம் உள்ளது, இந்த வேதத்தில் கலந்து விட்டிருக்கிறது. ஆமையா, அவர்கள் அதை தவறாக அச்சடித்து விட்டார்கள். ஆமையா, என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அதுதான் முற்றிலும் உண்மை. இங்கே இதுவோ ஒரு புத்தம் புதிய வேதமாகும். நான் இதை சற்று முன்புதான் பெற்றுக் கொண்டேன். இதில் தவறாக அச்சடிக்கப்பட்டுள்ளது. சரி, உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு மிகுந்த நன்றி. 16:21, உங்களுக்கு மிகுந்த நன்றி, அது உண்மை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்.
A woman, when she is through in travail, has sorrow because her hour cometh. But as soon as she is delivered,
ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். ஏன் சகோதரனே, உங்களுக்கு மிக்க நன்றி. நான் அதை நிச்சயமாகவே பாராட்டுகிறேன். இப்பொழுது அந்த வேதாகமத்தில் இங்கே பக்கமானது நிச்சயமாகவே தவறாக அச்சிடப்பட்டுள்ளது. பக்கமும் தவறாக வைக்கப்பட்டுள்ளது. நான் என்னுடைய பழைய ஸ்கோஃபீல்ட் வேதாகமத்தில் அதை பார்த்து வைத்திருந்தேன், ஆனால் சற்று நேரத்துக்கு முன்னர் இந்த ஒன்றை எடுத்துக்கொண்டு இங்கே ஓடி வந்தேன். ஏனென்றால் என்னுடைய மனைவி ஒரு கிறிஸ்துமஸ் வெகுமதியாக இதை எனக்கு
அளித்திருந்தாள்.
இப்பொழுது பிரசவ வேதனைகள் என்று நான் அறிவித்திருந்த ஒரு பொருளின் பேரில் இந்த பிற்பகல் நான் பேச விரும்புகிறேன். இப்பொழுது அது மிக மோசமானதாக தோன்றுகிறது, ஆனாலும் அது வேதாகமத்தில் உள்ளது. இயேசு, நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று கூறினார். அவர் இங்கே அதை குறித்தே பேசிக் கொண்டிருந்தார் என்று நான் நம்புகிறேன். கிறிஸ்தவத்தின் பிறப்பு சம்பவிக்கப் போகிறது என்பதை இயேசு அறிந்தவராய் இங்கே தம்முடைய சீஷரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். இப்பொழுது புதிய ஒன்று பிறப்பதற்காக பழையது மறிக்க வேண்டியதாக உள்ளது. பிறப்பை சம்பவிக்க செய்யும் எந்த ஒன்றும் துன்ப வேதனைகளை அடைய வேண்டியதாக இருக்கிறது. நியாய பிரமாணத்தின்று கிருபையின் பிரமாணத்தை பெற நிச்சயமாகவே அவர்கள் துன்ப வேதனையினூடாகவும் வியாகுலத்தினூடாகவும் வேதனையினூடாகவும் செல்ல வேண்டியவர்களாக இருந்தனர். இயற்கையான பிறப்பு ஆவிக்குரிய பிறப்பிற்கு உதாரணமாக இருக்கிறது. இயற்கையில் சம்பவிக்கும் எல்லா காரியங்களுமே ஆவிக்குரியவைகளுக்கு உதாரணமாக இருக்கின்றன. நாம் இங்கே நோக்கி பார்ப்போமேயானால், நாம் இங்கே பூமியில் வளரும் ஒரு மரமானது பாருங்கள், ஜீவனுக்காக போராடுவதை நாம் கண்டறிகிறோம். ஒரு மரம் உண்டு என்றும் அது எங்கோ மறியாமல் இருக்கிறது என்பதையுமே அது காண்பிக்கிறது. ஏனென்றால் அது ஏதோ ஒன்றுக்காக கதறிக்கொண்டிருக்கிறது. ஜனங்களும் எவ்வளவு முதிர்ந்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவு சுகவீனமாக இருந்தாலும், என்ன நிலைமையில் இருந்தாலும் கவலைப்படாமல் அவர்கள் ஜீவிப்பதற்காக கதறிக்கொண்டிருக்கின்றனர் என்பதை நாம் கண்டறிகிறோம். ஏனென்றால் ஒரு ஜீவன் உண்டு என்றும் எங்கோ நாம் என்றென்றுமாய் வாழப்போகிறோம் என்பதையுமே அது காண்பிக்கிறது. இது எவ்வாறு பரிபூர்ணமாக இருக்கிறது என்பதை கவனியுங்கள். இப்பொழுது 1 யோவான் 5:7 தான் அது உள்ளது என்று நான் நம்புகிறேன். நான் தவறாக கூறவில்லை. அதில் பரலோகத்திலே சாட்சியிடுபவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுபவைகள் மூன்று, ஆவி, ஜலம், ரத்தம் என்பவர்களே, இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கவனியுங்கள், முதல் மூன்றும் ஒன்றாக உள்ளது, இரண்டாவதாக உள்ள மூன்றும் பூமிக்குரியதாகவும் ஒன்றில் இணங்குகிறதாயும் உள்ளது. பிதா இல்லாமல் குமாரனையும், குமாரன் இல்லாமல் பரிசுத்த ஆவியையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளவே முடியாது. ஆனால் நீங்கள் ரத்தம் இல்லாமல் ஜலத்தையும், ஆவி இல்லாமல் ரத்தத்தையும் பெற்றிருக்க முடியும். நம்முடைய சபை காலங்களினூடாக இது உண்மை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஜலம், ரத்தம், ஆவி, நீதிமானாகுதல், பரிசுத்தமாகுதல், பரிசுத்தாவியின் அபிஷேகம், அது மாதிரியா இல்லை, உருவாக்குகிறது இல்லை, ஒரு எதிர்மறையான உதாரணமாய் அது இயற்கை பிறப்பிலிருந்து எடுத்துக்கொள்கிறது. கவனியுங்கள், ஒரு பெண்மணியோ அல்லது வேறெதுவோ பிறப்பதற்கான பிரசவ வேதனை படும் பொழுது முதலாவது வெளிப்படும் காரியம் ஜலமாகும். சுகமான பிரசவத்தில் இரண்டாவது காரியம் ரத்தமாயிருக்கிறது. அதன் பின்பு ஜீவன் வருகிறது. ஜலம், ரத்தம், ஆவி, அது இயற்கையான சுகப்பிறப்பை நிலைப்படுத்துவதாய் உள்ளது. அதே விதமாகவே ஆவிக்குரிய மண்டலத்திலும் காணப்படுகிறது. ஜலமானது விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டு தேவனை விசுவாசித்து அவரை உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பண்ணப்படுதலாயிருக்கிறது. இரண்டாவது ஆவியின் பரிசுத்தமாக்கப்படுதல், அதாவது உலகத்தின் வாஞ்சையும் உலகத்தின் எல்லா அடிப்படை கூறுகளிலும் இருந்து தேவன் ஆவியை சுத்திகரிக்கிறார். பின்பு பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து புதிய பிறப்பை தந்து பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரத்தை நிரப்புகிறார். உதாரணமாக இதை போன்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது நான் அதை உங்களுக்கு கூறினேன், நீங்கள் எதை விசுவாசியாமல் இருக்கின்றீர்களோ அதை ஒருபுறம் வைத்துவிட்டு பின்பு பழத்தை தொடர்ந்து சாப்பிடுங்கள். கவனியுங்கள், ஒரு கண்ணாடி பாத்திரம் வெளியே கோழிகள் மேயும் முற்றத்தில் கிடக்கிறது. நீங்கள் அந்த பாத்திரத்தை அது இருக்கிற விதமாகவே எடுத்து மேஜையின் மேல் வைத்து அதனுள் தண்ணீரையோ அல்லது பாலையோ நாம் பார்ப்பதில்லை. இல்லை, அது இருக்கிற வண்ணமாகவே கையினால் எடுப்பது என்பதோ நீதிமானாகுதலாகும். அதை சுத்தப்படுத்துவது என்பதோ பரிசுத்தமாகுதலாகும். ஏனெனில் பரிசுத்தமாகுதல் என்னும் வார்த்தை கிரேக்க மொழியில் அதன் கூட்டு அர்த்தமான சுத்தமாக்கப்பட்டு ஊழியத்திற்கென்று தனியே வைக்கப்படுதல் என்று பொருள்படும். ஊழியத்தில் எந்த விதமாக அல்ல, ஊழியத்திற்காக. பின்பு அப்பாத்திரத்தை நிரப்பும் பொழுது அது ஊழியத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இப்பொழுது இதற்காக என்னை மறித்து விடுங்கள், உங்களை புண்படுத்துவதற்காக அல்ல. அங்கேதான் யாத்திரிக பரிசுத்தர், நசரேயர்கள் ஆகிய நீங்கள் பெந்தேகோஸ்த அனுபவத்திற்குள்ளாக நடக்க தவறிவிடுகின்றீர்கள். பரிசுத்தமாகுதல் மூலம் நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டீர்கள். ஆனால் நீங்கள் ஊழியத்தில் முன்னிலைப்படுத்த ஆயத்தமாக்கப்பட்ட போதோ அந்நிய பாஷை பேசும் வரங்கள் இன்னும் மற்ற காரியங்களினால் நீங்கள் பின்னிட்டு திரும்பி மீண்டும் அதே பட்டிக்குள்ளாக திரும்பி சென்று விட்டீர்கள். புரிகின்றதா? இப்பொழுது அதுதான் சம்பவிக்கிறது. அது எப்பொழுதும் அதையே செய்கிறது. இப்பொழுது நான் உங்களை விமர்சனம் செய்வதற்கல்ல, ஆனால் என் இருதயத்தில் உள்ளதை எடுத்துக் கூறுகிறேன். நான் இங்கு வந்த முதலாய் அது என் இருதயத்தை எரித்துக் கொண்டிருக்கிறது. சகோதரன் காரல், கிரேஸ், சகோதரன் டீமாஸ் இன்னும் மற்றவர்கள், உங்கள் எல்லோருடையதுமே அவ்வாறு இருந்தாலும் பாருங்கள், என் ஆத்மாவிலிருந்து அதை விடுவிக்க நான் என்னுடைய மிகச்சிறந்த முறையில் முயற்சிப்பேன். அதன் பின்னர் அது உங்களை பொறுத்ததாய் உள்ளது. இயற்கையானது ஆவிக்குரியவற்றிற்கு மாதிரியாயிருக்கின்றது. இப்பொழுது நாம் அதன் பின்னர் கண்டறிகிறோம், அது முழுமையாக பிறக்கிறது. வழக்கமாக குழந்தையானது ஜலமானது வெளிப்படும் போது அதை குறித்து நீங்கள் ஒன்றும் அதிகமாக எதையும் செய்ய முடியாது. ரத்தமானது வரும்போது உங்களால் அதை குறித்து ஒன்றுமே அதிகமாக செய்ய முடியாது. ஆனால் பிறக்கும் குழந்தைக்கோ ஜீவனை அதன் சரத்தில் கொண்டு வர அதற்கு நீங்கள் அதற்கு ஒரு அடி கொடுத்து அதை கூக்குரலிட வைக்க வேண்டும். இங்குள்ள எனது சகோதரர்கள் இக்காரியங்களில் சிறப்பாக பயிற்றுவிக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்களுடைய உபதேசங்களில். ஆனால் அதிக கல்வி பெற்றவனாகிய நான் இயற்கையை எடுத்து அதற்குரிய காரியங்களை உதாரணப்படுத்த வேண்டியவனாக இருக்கிறேன். கவனியுங்கள், அங்குதான் காரியம், அதுதான் சம்பவித்த காரியம். இது அவர்களுக்கு புரிய வைக்க ஒரு உண்மையான அதிர்ச்சி அடியை பெற்றுக் கொள்ள செய்கிறது. இப்பொழுது நீங்கள் ஒரு சிறிய ஒரு விதமான ஒரு அதிர்ச்சியை பெற்றுக் கொள்கிறீர்கள். ஒரு கால் அவனுக்கு அடி கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் அவனுக்கு ஒரு சிறு அதிர்ச்சியை கொடுங்கள். அவன் பிறந்துள்ள நோக்கமே சில சமயங்களில் அதை செய்துவிடும். அவனை பற்றி பிடித்து அவனை குலுக்குங்கள். அதன் பின்னும் அவன் சுவாசிக்க துவங்கவில்லை என்றால் அவனுக்கு ஒரு சிறு அதிர்ச்சியை கொடுங்கள். அப்பொழுது அவன் கதறி அழுது அந்நிய பாஷையில் தானாகவே பேச ஆரம்பித்து விடுவான் என்று நான் யூகிக்கிறேன். ஆனால் ஒன்றை கவனியுங்கள், எவ்விதமானாலும் அவன் ஒரு சத்தத்தை பிறப்பிக்கிறான். பிறந்த ஒரு குழந்தையானது ஒருவித அசைவும் இல்லாமல் சப்தம் இல்லாமல் இருக்குமானால் அது மறித்தே பிறந்த குழந்தையாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இன்றைக்குள்ள சபையின் காரியமும் அதுதான். நாம் கொண்டிருக்கிறதான முறைமை, நாம் மறித்தே பிறந்த பிள்ளைகளை அதிக எண்ணிக்கையில் கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. தேவன் ஜீவ சுவாசத்தை அவர்களுக்குள் ஊதத்தக்கதாக அவர்களுக்கு ஒரு சுவிசேஷ அடி கொடுத்து அதன் மூலம் அவர்கள் தங்கள் சுய நினைவுக்கு கொண்டு வர வேண்டியதாக உள்ளது. நீங்கள் பாருங்கள், அது மிகவும் உண்மையான ஒரு காரியம் என்று நாம் கண்டறிகிறோம். இது பக்குவப்படாத வேத சாஸ்திரமாக இருக்கிறது, ஆனால் எப்படியாயினும் இதுதான் சத்தியமாகும். ஆகையால் கவனியுங்கள், ஒரு விதையின் பிறப்பிலே புதியது தோன்றும் முன்பு பழைய விதையானது மறிக்க வேண்டியதாய் உள்ளது. ஆகவே மரமானது எல்லா சமயங்களிலும் கடினமானதாய் உள்ளது. ஆகையால் அது வேதனை உள்ளது, அது துயரமானது. பிறப்பு அவ்வாறே வேதனை உள்ளதாய் இருக்கிறது. ஏனென்றால் நீ இந்த உலகத்திற்குள் ஒரு ஜீவனை கொண்டு வருகின்றாய், அது வேதனை உள்ளது. தம்முடைய வார்த்தை விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்ட ஒரு விதையாக இருக்கின்றது என்று இயேசு கூறினார். இப்பொழுது அதை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இப்பொழுது நான் இதை ஒரு ஞாயிறு வேதப்பாட பள்ளி பாடத்தை போன்று போதிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. கவனியுங்கள், ஆகையால் இந்த வார்த்தை விதையாக இருக்கிறது, ஆனால் விதையானது மறிக்கும் பொழுது அது ஒரு பிறப்பை கொண்டு வருகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதன் காரணமாகத்தான் பரிசேயர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்வது அவ்வளவு கடினமானதாக இருந்தது. ஏனெனில் அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருந்தார்கள். நியாயப்பிரமாணமானது தேவனுடைய வார்த்தையாக விதையின் ரூபத்தில் இருந்தது. ஆனால் வார்த்தையானது மாம்சமாக்கப்பட்ட போதோ அது நியாயப்பிரமாணமாகாமல் கிருபையானது. கிருபையும் நியாயப்பிரமாணமும் ஒரே சமயத்தில் நிலைத்திருக்க முடியாது. ஏனெனில் கிருபையானது நியாயப்பிரமாணத்திற்கு மேற்பட்டதாக இருந்தது. கிருபை வெளிப்பட்ட போதோ நியாயப்பிரமாணமானது காட்சியில் காணப்படாமலே போயிற்று. ஆகவே கிருபை பிறப்பிக்கத்தக்கதாக தங்களுடைய நியாயப்பிரமாணத்திற்கு மறிக்க பரிசேயர்களுக்கு அது மிகவும் கடினமானதொரு காரியமாக இருந்தது. ஆனாலும் அது போகத்தான் வேண்டியதாக இருந்தது. ஏனெனில் ஒரே சமயத்தில் இரண்டு பிரமாணங்கள் நிலைத்திருக்க முடியாது. நீங்கள் இப்பக்கம் போகலாம் என்றும் மற்றொன்று நீங்கள் அந்த பக்கம் போகலாம் என்றும் கூறுகிற சட்டத்தையுடைய கைகாட்டி மரம் ஒரே சமயத்தில் இருக்க முடியாது. ஒன்று நீங்கள் போகலாம் என்று கூற, மற்றொன்று நீங்கள் போக முடியாது என்று கூற முடியாது. ஒரே சமயத்தில் ஒரு சட்டம் தான் நிலைத்திருக்க முடியும். ஒருவேளை இதே பிரமாணத்தின் மூலம் நீ ஒரு காலத்தில் நடந்து சென்றிருக்கலாம், ஆனால் இச்சமயம் அதே பிரமாணம் நில் என்று கூறுகிறது. கவனிக்கிறீர்களா? ஆகவே இரண்டு பிரமாணங்கள் ஒரே காலத்தில் நிலைத்திருக்க முடியாது என்று காண்கிறோம். நாம் இதை இப்பொழுது கவனிப்போம். என்னுடைய சிந்தனையின் பொருள் இப்பொழுது வேதனை, துன்பம், அசௌகரியம் என்பதை பற்றியதான். அந்த பரிசேயர்கள் வேதனை, துன்பம், அசௌகரியம் மூலமாக அந்த பிரமாணத்துக்கு எப்படியாய் மறித்தார்கள் என்பதை பாருங்கள். அது அவிதமாகத்தான் இருக்க வேண்டும். இப்பொழுது பூமியின் மேல் கனிகளை மழையானது கொண்டு வருகிறது என்று நாம் காண்கிறோம். கடுமையான மேகமூட்டத்தின் வானத்திலே சீற்றமுள்ள இடிகளின் மத்தியிலே இது பிறந்திருக்கிறது என்று ஒரு கவிஞன் பாடினான். ஆனால் கடுமையான மேகமூட்டம் உள்ள வானமும் சீற்றமுள்ள இடிகளும் நாம் பெற்றிருக்காவிடில் கடலில் இருந்து உயிரை எழும் உப்பு நீராவி வடிகட்டப்பட்ட சுத்த மழைத்துளியாக நம்படியே பிறப்பிக்க முடியாது. அந்த வெண்மையான இதழையுடைய தண்ணீர் துளிகளை கொண்டு வர மின்னல்களும் இடிகளும் பயப்படத்தக்கதான கடுமையான மேகமூட்டங்களும் தேவையாக இருக்கின்றன. பிறப்பை உண்டு பண்ணுவதற்கு வேதனையும் தேவைப்படுகிறது, அதற்கு மரணமும் தேவைப்படுகிறது. மேகங்கள் மறிப்பதனால் அங்கே மழை நீர் உருவாக்கப்படுகின்றன. ஏனெனில் மேகத்தின் ஒரு பாகமாக மழை அங்கே காணப்படுகிறது. ஒன்று வாழத்தக்கதாக மற்றொன்று மறிக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது இங்குள்ள என்னுடைய சில சகோதரர்களோ அப்பிரமாணங்களை குறித்து உங்களுக்கு சொல்ல வல்லவர்களாக இருக்கிறார்கள். என்னால் இயலாது. ஒரு சிறு நிறுவனத்திற்காக இப்பொழுது நாம் வேறொரு சிறு காரியத்தை சற்று பார்ப்போம். மிகவும் அழகான மலர்களில் ஒன்றை குறித்து நான் நினைக்கிறேன். ஒவ்வொருவரும் அவர்களுடைய சொந்த கருத்துக்களை உடையவர்களாயிருக்கிறார்கள். ஆனால் அண்மையில் நான் கண்டிருக்கிறதிலேயே மிக அழகிய மலர்களை குறித்து நான் நினைத்து பார்க்கிறேன். அது பின்னால் கிடக்க நம்முடைய குட்டையில் உள்ள லீலி புஷ்பமாகும். உங்களில் எத்தனை பேர் தடாக லீலியை பார்த்திருக்கிறீர்கள்? ஓ, எனக்கும் அதற்கு ஒப்பானது ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த தடாக லீலி புஷ்பம் எத்தகையதா இருந்தது என்று நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? இயேசுமானவர் லீலி புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், எப்படியாய் அவைகள் உடைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல் ஆகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினதை குறித்து நான் நினைத்து பார்க்கிறேன். சாலமோனின் சர்வ மகிமையும் அவனுடைய ஆடைகளும் முழுவதுமே செயற்கையானவையாக இருந்தன. ஆனால் இந்த லீலி புஷ்பமோ செயற்கையான பூசுதலினாலோ வர்ணம் தீட்டுதலினாலோ அல்ல, இயற்கையாகவே தன் அழகினால் தன் அழகின் ஜீவியத்தை வெளிப்படுத்துகின்றதா இருக்கிறது. நம்முடைய பெண்மணிகள் லீ புஷ்பங்களைப் போலவே இருக்கின்றனர். உங்களுக்கு வர்ணங்களும் கன்றப்பை பச்சை வண்ணங்களும் பலவித கலப்பான முகப்பூச்சிகளும் உங்களை அழகுபடுத்த தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். அழகு என்பது அதன் கிரியையில் காணப்படுகின்றது. அப்போஸ்தலர் 2:4 சிறிது எடுத்து யோவான் 3:16 சிறிது கலந்து கொள்ளுங்கள். மேக்ஸ் பேக்டர் அழகு சாதனங்கள் தர முயற்சிக்கும் அழகை அது தோற்கடித்துவிடும். புரிகிறதா? உன்னுடைய கணவன் உன்னை இன்னும் அதிகமாக நேசிப்பான். எல்லோரும் உன்னை நேசிப்பார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் உன்னை நேசிப்பார் என்று நான் நிச்சயமாகவே நம்புகிறேன். லீலி புஷ்பம் அது எவ்விதம் பாடுபட்டு வளர்ந்து மேலே வருகிறது என்று கவனித்து பாருங்கள் என்று அவர் கூறினார். இந்த சிறிய தடாகத்தின் லீலி எங்கிருந்து வருகிறது என்று கவனித்து பாருங்கள். அழுக்கும் சேரும் சேறு கலந்த கலங்கிய தண்ணீர் அழுக்கான தண்ணீர்களினூடாக தன்னை உந்தி தள்ளிக்கொண்டு மேலே வருகிறது. இந்த சிறிய ஜீவ வித்தானது தவளைகளும் மற்றவர்களும் இருக்கிற குட்டையின் அடியிலிருந்து உந்திக் கொண்டு எல்லாவற்றையும் கடந்து மேலே வருகிறது. அவை எல்லாவற்றையுமே கடந்து மேலே வருகிறது. ஆனால் அது சூரிய வெளிச்சத்தின் சமூகத்தில் தன்னை காட்டும் பொழுது அங்கு பிறக்கின்றது. அந்த சிறிய ஜீவனானது அங்கு ஜீவனை வெளிப்படுத்த வெடித்து சிதறுகிறது. இத்தகைய நிலைகளினூடாக அது கடந்தால் ஒழிய தன் ஜீவனை அது வெளிப்படுத்த முடியாது. அது அவ்விதமாகத்தான் வளர வேண்டும். சூரியனின் ஈர்ப்பு சக்தி அதை தன்னிடமாக இருக்கின்றபடியால் அவ்விதமாக அது வளர்கிறது. அது எல்லா அழுக்கான தண்ணீர்கள் அழுக்கு மற்றுமுள்ளவர்களுக்கு மேலாக முழுமையாக வரும்பொழுது அப்பொழுது அது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது அப்படியே அதனுடைய ஜீவனை இலவசமாக அளிக்கிறது. அது தன்னை மேலே எடுத்துக் கொண்டிருக்கிறதனுடைய அந்த பிரசனத்தை அடையும் போது அது ஒரு அழகான ஜீவனாய் உள்ளது. கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். பரிசுத்த ஆவியினால் அதன் சமூகத்தில் நீ ஒரு நாள் பிறப்பதற்கென்று ஏதோ ஒன்று உன்னை உலகத்திலிருந்து எடுத்துக்கொண்டே இருக்கின்றது. இது எவ்வளவு அழகாய் உள்ளது! நீ அதற்கு உதவ முயற்சி செய்தால் நீ அதை கொன்று போடுவாய். ஒரு சிறு கோழி குஞ்சை போல அது பிறக்கும் போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் கோழி குஞ்சுகளில் ஒன்றை எப்போதாவது கவனித்து பார்த்ததுண்டானால் அது தன்னுடைய சிறிய அலகினால் முட்டையின் மேலே குத்தும். முட்டையிலிருந்து பிறக்கும் எந்த ஒரு பறவையும் அவ்வாறே செய்யும். அது இந்த பழைய முட்டை ஓட்டில் முதிர்ச்சி அடைகிறது. அப்பொழுது முட்டையில் அந்த பழைய உள் ஓடு அழிந்து போக வேண்டியதாய் உள்ளது. அந்த சிறிய குஞ்சு முட்டையின் கூட்டை விட்டு வெளியே வரும் வரை அதன் உள் ஓட்டை தன் சிறிய அலகினால் முன்னும் பின்னுமாக சுரண்டி உடைக்க வேண்டியதாய் இருக்கிறது. என்னுடைய ஊரான கெண்டக்கியில் கோழி குஞ்சு அவிதமாக வெளிவருவதை குத்திக் கொண்டு வருதல் என்று அழைப்பார்கள். அதை தவிர நல்லதொரு வழி அக்கோழி குஞ்சுகளுக்கு கிடையாது. புரிகிறதா? புரிகிறதா? ஏன்? அது தேவனுடைய அருளப்பட்ட வழியாய் இருக்கிறது. நீ அதற்கு உதவ முயற்சித்தால் நீயே அதை கொண்டு விடுவாய். அதனுடைய முட்டை ஓட்டை பிட்டால் அது மறித்து போய்விடும். புரிகிறதா? அது தானாகவே முயற்சி செய்து துன்பப்பட்டு உழைத்து வெளியே வர வேண்டியதாய் உள்ளது. ஒரு கிறிஸ்தவனும் அவிதமே செய்ய வேண்டியவனாய் இருக்கிறான். யாரோ ஒருவர் உன் கையை குலுக்கி உன்னை உள்ளே எடுத்துக் கொள்வதல்ல காரியம். நீ மறித்து அழுகும் வரை அங்கே கிடந்து பின்பு தேவனுடைய ராஜ்யத்தில் பிறக்கின்றாய். அதுதான் தேவன் அருளியிருக்கிற வழி. ஒரு புஸ்தகத்தில் உன் பெயர் பதிவு செய்யப்பட்டு கரங்களை குலுக்கி அங்கத்திறனாகி உதித்து காரியங்களை நீ செய்ய வேண்டியதில்லை. மாறாக எளிமையான விதத்தில் அந்த கோடி குஞ்சுகளைப் போன்று உன்னை சுற்றியிருக்கும் பழைய கூடாகிய ஓட்டை விட்டு நீ வெளியே வர வேண்டும். கவனியுங்கள், அவைகளுக்கு அதற்கு மேலான ஒரு சிறந்த வழியே ஒருபோதும் கிடையாது. ஒரு குழந்தை தான் விரும்புகிறதை பெற்றுக்கொள்ள அதற்கான தேவனுடைய வழியை தவிர மேலான வழியை அவர்களோ கண்டறியவில்லை. இப்பொழுது பிறந்த ஒரு குழந்தையின் பக்கத்தில் நீ ஒரு மணியை பொருத்தி வைத்து அதனுடைய தொட்டிலை பிடித்து அதை நோக்கி, என் சிறு மகனே, நான் ஒரு வேத சாஸ்திரி, ஒரு குழந்தையை வளர்ப்பது எப்படி என்பதை குறித்து நான் புத்தகங்களை படித்திருக்கிறேன். நீ ஒரு நவநாகரிக குழந்தை என்று இப்பொழுது நான் உனக்கு சொல்லுகிறேன். நவநாகரிகமான பெற்றோர்களினால் நவநாகரிகமான ஒரு வீட்டில் இப்பொழுது நீ பிறந்திருக்கிறாய். நீ பசியாயிருக்கும் போதோ அல்லது நானோ உன் தாயாரோ உனக்கு வேண்டும் போது இதோ இங்கே பொருத்தி வைக்கப்பட்டிருக்கும் மணியை நீ அடித்தால் போதும் என்று கூறினால் அது ஒருபோதும் கிரியை செய்யாது. தான் விரும்புவதை அது பெற்றுக்கொள்ள அதற்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே வழி அழுகையே தவிர வேறொன்றும் இல்லை. அதுதான் தேவனுடைய வழியாகும். அந்த விதமாகவே நாம் விரும்புவதை பெற்றுக் கொள்ளவும் அழுவதே வழியாகும். கதறி அழு, அதை குறித்து வெட்கமடையாதே. நான் தேவனுக்கென்று பசியாக இருக்கிறேன் என்று கூறு. உன்னை சுற்றிலும் உள்ள போதர்களையோ மூப்பர்களையோ அல்லது யாரை குறித்தோ நீ கவலை கொள்ளாதே, சத்தமிடு. அங்கே ஜோன்ஸ் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அது எந்த வித்தியாசத்தை உனக்கு உண்டாக்க கூடும்? நீ சத்தமிட்டு கதறு. அதை அடைய உனக்கு உதவி கிடைக்கும் வரை உனக்கு இருக்கின்ற ஒரே வழி அதுதான். அவர் பூமியில் இருந்த போது அந்த அநீதி உள்ள நியாயபதியிடத்தில் நடந்த சம்பவத்தை குறித்து அவர் கற்பித்தது உங்களுக்கு தெரியுமே. ஒரு சிறிய பனித்துளி அது உருவாகும் விதத்தை குறித்தோ நான் அறியேன். ஒருவேளை இங்கு விஞ்ஞானிகள் அமர்ந்திருக்கலாம். இருந்தாலும் நான் நினைக்கின்ற ஒரு வழியில் தான் அதை கூறப்போகிறேன். ஒரு இருண்ட இரவு நேரத்தில் திரளான வாயு மண்டலம் ஒன்றாக கூடி சேர்ந்து பூமியின் மேல் விழுகிறது. அது அவிதமாக விழும்போது புதியதோர் காரியம் அந்த இரவில் தானே உதயமாகிறது. ஆனால் காலையில் அதை பார்க்கும் போது அங்கே ஒரு புல்லின் மேலோ அல்லது உன்னுடைய சட்டையின் விளிம்பிலோ அது தொங்கிக் கொண்டு மிளறுகின்றது. ஆனால் சூரிய வெளிச்சமானது அதன் மேல் பட்டு பிரகாசிக்கும் போது அப்பனித்துளி எவ்வளவு ஆனந்தம் அடைகிறது என்று நீ கவனித்திருக்கிறாயா? அது அப்படியே மினுமினுவென்று மின்னி நடுங்குகிறது. ஏன்? அது தான் ஆதியில் இருந்த இடத்திற்கு அச்சூரிய வெளிச்சத்தினால் திரும்பவும் எடுத்துக் கொள்ளப்பட போகிறோம் என்பதை அறிந்திருக்கிறது. அவ்விதமே ஆவியினால் பிறந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இருக்கின்றனர். வெளிச்சமானது நம்மேல் வீசப்படும் போது அதை குறித்து ஏதோ ஒரு காரியம் உண்டு. ஏனெனில் எந்த தேவனுடைய மார்பில் நின்று நாம் வந்தோமோ அந்த இடத்துக்கு நாம் திரும்பி போகிறோம் என்று நாம் அறிந்திருக்கிறதுனால் நாம் மகிழ்ச்சியாயிருக்கிறோம். அப்பனித்துளியானது சூரியன் அதன் மீது பட்டவுடன் கழிப்பால் அது மிளறுகின்ற காரணத்தால் தான் முன்பிருந்த இடத்தை திரும்பவும் அடையப் போகிறோம் என்பதை அறிந்திருப்பதே ஆகும். மனதால் பற்றிக் கொள்ள முடியாத சிறு காரியங்கள், ஆனால் நாம் அவைகளை தொடர்ந்து பேசிக் கொண்டே இருக்கக்கூடும். ஆனால் நாம் இன்னும் மற்றொரு காரியத்தை கண்டறியுமாக. பழைய விதையிலிருந்து புதிய ஜீவன் தோன்றும் முன்னர் அது முற்றிலுமாக அழுக வேண்டும். அந்த பழைய விதை அழுக வேண்டும் என்பதை நாம் அறிவோம். ஆனால் மரிப்பது மட்டுமல்ல, அது மரித்த பிறகு அழுக வேண்டும். அது உண்மை என்பதை நாம் அறிவோம். புதிய பிறப்பிலும் அதே காரியம்தான் உண்டு. நீங்கள் மறுபடியும் பிறக்கும் போது நாம் ஒருபோதும் திரும்பிச் செல்வதில்லை, ஆனால் நாம் முன்னோக்கி செல்கிறோம். அந்த காரணத்தினால் தான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கோ நாம் அசலான புதிய பிறப்பில்லாத அநேகரை உடையவர்களாக இருக்கிறோம். ஒரு கால் விதையானது வார்த்தையோடு அல்லது அந்த நபரோடு பரிதாபம் கொள்ளலாம். ஆனால் அவர்கள் தாங்கள் இருந்த பழைய முறைகளிலிருந்து அழுகி மறிக்க விரும்புகிறதில்லை. அவர்கள் அதிலிருந்து வெளியே வரவும் விரும்புகிறதில்லை. மாறாக பழைய முறைகளிலேயே அவர்கள் தரித்திருக்க விரும்பி புதிய பிறப்பையும் இக்காலத்துக்குரிய செய்தியையும் குறித்து உரிமை கொண்டாடுகிறார்கள். லூத்தர், வெஸ்லி, பெந்தேகோஸ்தையினர் என்பவர்களின் கீழ் இருந்ததையும் மற்ற எல்லா காலங்களிலும் இருந்ததையும் நாம் கண்டறிந்தோம். அவர்கள் இன்னமும் அந்த பழைய முறைமையே பற்றிக் கொள்ள முயற்சித்து இதை உரிமை கொண்டாடுகிறார்கள். ஆனால் புதிய அமைப்பு உண்டாவதற்கு பழைய முறைமை காலம் அறித்து அழுக வேண்டியதாயிருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் அதிலே நிலைத்திருக்க விரும்புகிறார்கள். கவனியுங்கள், பழைய ஸ்தாபன முறைமை மறித்து விட்டது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனாலும் அதிலிருந்து அழுக அவர்கள் விரும்புகிறதில்லை. இப்பொழுது அழிக்கப்படுதல் என்பது முற்றிலுமாய் ஒன்றுமில்லாமல் போவதென்பதாகும். அவர்கள் புதிதாய் பிறந்தவர்கள் என்று உரிமைக்கோரல் உண்டாக்கப்படுகிறது. ஆனால் ஒரு உரிமைக்கோரல் பிறப்பிக்கப்பட்ட ஒரு அடையாளமாய் மாத்திரமே உள்ளது. அழுகுதல் புதிய பிறப்பை கொண்டு வருகிறது. லூத்தர், வெஸ்லி மற்ற எல்லா காலங்களிலும் இருந்தும் நாம் மறித்து வந்தது போல அவிதமாகவே அதற்கு மறித்து அழுகிவிட வேண்டும். ஆனால் அதை குறித்த காரியம் அதற்கு பின்னர் புதிய பிறப்பு ஒன்று உண்டு. லூத்தர் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற ஒரு வார்த்தையுடன் வந்தார். அவரால் அந்த பழைய முறைமையின் பேரில் நீண்ட காலமாக பற்றிக் கொண்டிருக்க முடியவில்லை. எனவே அவர் அதிலிருந்து வரவேண்டியதாக இருந்தது. அதன் பின்னர் கால்வீனியர்கள் கால்வீனிய உபதேசத்தின் கீழான அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆங்கிலிக்கன் சபையை வைத்திருந்த போது, அதாவது தேவன் ஆர்மீனிய உபதேசத்தை ஜான் வெஸ்லி எழுப்பும் வரை இவர்கள் அத்தகையோரின் உபதேசங்களுக்கு அடைக்கப்பட்டிருந்தனர். புதிய ஒன்று வருவதற்காக பழைய முறைமை அங்கே மறிக்க வேண்டியதாக இருந்தது. வெஸ்லியின் காலம் ஓய்ந்த போது மற்ற எல்லா சிறிய காலங்களும் அங்கே தண்டிலிருந்து தளிர்கள் தோன்றி இல்லை, வெஸ்லியின் காலத்தில் பட்டு குஞ்சம் தோன்றின. பாருங்கள், வரங்களை திரும்ப பெறுதலோடு பெந்தேகோஸ்தையினர் வந்தபொழுது அவர்களோ பாப்டிஸ்டிலிருந்து, பிரஸ்பிடேரியனிலிருந்து, பரிசுத்த யாத்திரியரிலிருந்து, நசரேயரிலிருந்து, கிறிஸ்து சபையிலிருந்து, இன்னும் அவ்வாறே அழைக்கப்பட்ட எல்லாவற்றிலிருந்தும் வெளியே வர வேண்டியதாக இருந்தது. அவர்கள் புதிய பிறப்பை ஏற்றுக்கொள்ள அதிலிருந்து அழுகி போய் வெளியே வர வேண்டியதாக இருந்தது. நீங்கள் பைத்தியக்காரர்கள் என்று எப்பொழுதும் அழைக்கப்படுகிறீர்கள். ஆனால் பவுலும் கூட தான் ஒரு காலத்தில் உரிமை கொண்டாடியதிலிருந்து அழுகி வெளியே வந்த போது, இவர்கள் மதபேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்கிறேன் என்றார். அந்த வழியில் அது மதபேதம் என்று அழைக்கப்பட்டது. புரிகிறதா? அவன் புதிய ஜீவனை ஏற்றுக் கொண்டிருந்தான். அதாவது பழைய ஏற்பாடு புதியதற்கு பிறப்பை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அவனதை ஒரு நிழலாக உருவாக்க பழையதிலிருந்து அழுக வேண்டியதாக இருந்தது. அந்த விதமாக அங்கேதான் நாம் இருக்கிறோம் இப்பொழுது. என்னோடு பொறுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் அது என்னுடைய கருத்து. நீங்கள் ஏதாவது ஒன்றில் சார்ந்திருந்தால் ஒழிய நீங்கள் எந்த ஒன்றுக்குள்ளும் நுழைய முடியாத அளவிற்கு சபைகள் அவ்வளவு முறைகளுக்குள்ளாக இருக்கின்றன. நீங்கள் ஒரு அடையாள அட்டையை அல்லது ஒரு விதமான அடையாளத்தை வைத்திருந்தே ஆக வேண்டும். இதை விசுவாசிப்பதனால் எனக்கு திறந்திருக்கிறதான ஒரே ஒரு வாசல் இந்த வர்த்தக புருஷர்கள் தான். அவர்கள் ஒரு ஸ்தாபனமாக இல்லாத வரை என்னால் அவர்களோடு செல்ல முடியும். ஆனால் ஜனங்களுக்கு என்னுடைய இதயத்தில் நான் உணர்கின்ற செய்தியை கொண்டு வரும்படிக்கு செல்ல முடியும். ஆனால் அதுவோ அவ்வளவாய் முறைமைக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. பெந்தேகோஸ்தையின் ஜனங்களாகிய உங்களை நான் நேசிக்கிறேன். பெந்தேகோஸ்தே ஒருபோதும் ஒரு ஸ்தாபனம் அல்ல. நீங்கள் வேண்டுமானால் அவிதம் அடைத்துக் கொள்ளலாம். பெந்தேகோஸ்தே என்பதோ ஒரு அனுபவமாக இருக்கிறது, ஒரு ஸ்தாபனம் அல்ல. ஆனால் நீங்கள் பாருங்கள், அதனுடைய காரியமானது அநேக புருஷர்களுக்கு அவ்வளவு கடினமானதாக இருக்கிறது. அவர்கள் அதை நோக்கி பார்த்து அதை விசுவாசித்து தேவனால் வார்த்தையில் அவ்வளவாய் அடையாளம் காட்டப்படுவதை காணும் போதும், அதே சமயத்தில் அவர்கள் ஏற்கனவே இருந்து வருகிறதிலிருந்து அழுக அது அவ்வளவு கடினமானதாக இருக்கிறது. நான் என்ன செய்வேன்? என்னுடைய ஆகாரத்தை நான் எங்கு பெற்றுக் கொள்வேன் என்றெல்லாம் கேட்கிறார்கள். என்ன, தேவரே உன்னுடைய போஜனமாயிருக்கிறார். நீங்கள் பற்றிக் கொள்ளும்படியான காரியமே தேவனாயிருக்கிறதே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இதை இவ்விதமே நான் விட்டுவிடுகிறேன். ஏனெனில் நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாம் ஒரு புதிய பூமியை, ஒரு புதிய வானத்தை, ஒரு புதிய பூமியை பெற்றுக் கொள்வோம் என்று நமக்கு தேவனுடைய தீர்க்கதரிசிகளால் கூறப்பட்டுள்ளது. அதை குறித்த வேதவாக்கியம் உங்களுக்கு வேண்டுமானால் அது வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்தில் உள்ளது. நான் அதை உங்களுக்காக மேற்கோள் காட்ட முடியும். இங்கே அது உள்ளது. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று என்று யோவான் கூறினான். அது போய்விட்டிருந்தது. இப்பொழுது நாம் ஒரு புதிய பூமியை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் பழைய பூமியும் புதிய பூமியும் ஒரே சமயத்தில் நிலைத்திருக்க முடியாது, அல்லது புதிய உலகமும் பழைய உலகமும் ஒருமிக்க ஒரே சமயத்தில் நிலைத்திருக்க முடியாது. ஒரே சமயத்தில் இரண்டு உலக ஒழுங்குமுறைகள் ஒன்றாக நிலைத்திருக்க முடியாது. இப்பொழுது புதிய பூமியை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக பழைய பூமியானது மறிக்க வேண்டியதாக இருக்கின்றது. இப்பொழுது பழையது மறிக்க வேண்டுமானால் அது புதியதை பிறப்பிக்கத்தக்கதாக இப்பொழுது பிரசவ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகையால் பிரசவ வேதனையில் இருந்த ஒரு நோயாளியை ஒரு மருத்துவர் பரிசோதிக்க சென்றால், மருத்துவர் செய்யும் காரியங்களில் ஒன்று, நான 2 அல்லது 3 மருத்துவர்களின் சமூகத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன், இங்கே நல்ல மருத்துவர்கள் கிறிஸ்தவ மருத்துவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்பதை குறித்து நான் அறிவேன். நான் இதை உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். அவர் நோயாளியை கவனித்துக் கொண்டிருந்த பின்பு வலி நேரத்தில், பிரசவ வேதனையின் நேரத்தில் மருத்துவர் செய்கிற முதலாவது காரியங்களில் ஒன்று, மருத்துவர் அவள் எப்பொழுது வேதனைகளை பெறுகிறாள் என்று நேரத்தை பார்த்து அதை குறித்துக் கொள்கிறார். மேலும் ஒவ்வொரு வேதனையின் இடைவெளி எவ்வளவு என்றும், ஒன்றுக்கும் மற்றொன்றுக்கும் உள்ள வேதனையின் உக்கிரமம் எவ்வளவு என்பதையும் மருத்துவர் கவனித்து வருகிறார். அடுத்தபடியாக ஒரு வேதனை மற்றொன்றை காட்டிலும் கடுமையாக காணப்பட்டு, இவ்விதமாக வேதனையானது நெருக்கமாக அதிக உக்கிரத்துடன் ஒட்டுமொத்தமாக பெருகிக் கொண்டே வருகிறது. இவ்வாறுதான் மருத்துவர் சோதித்தறிந்து பிரசவ நேரத்தை குறிக்கிறார். இப்பொழுது இருக்கும் உலகமானது ஒரு புதிய உலகத்தை பிறப்பிக்க வேண்டுமானால், நாம் உலகத்தின் மேல் அடைந்து கொண்டிருக்கும் சில பிரசவ வேதனைகளை குறித்து இப்பொழுது பரிசோதித்து பார்ப்போம். அவ்விதம் நாம் ஆராயும் போது அவள் எந்த நாளில் அல்லது எவ்வளவு தூரம் தன்னுடைய பிரசவ வேதனையில் காணப்படுகிறாள் என்பதை நாம் காணலாம். முதல் உலக மகா யுத்தமானது மகத்தான பிரசவ வேதனையை காண்பித்து விட்டது. அவள் தன்னுடைய முதலாவது பிரசவ வேதனைக்குள் சென்று கொண்டிருக்கிறாள் என்பதை அது காண்பித்தது. ஏனெனில் அந்த சமயத்தில் அவளுக்கென்று நாம் வெடிகுண்டுகளை கொண்டு வந்தோம், மற்றும் நாம் எந்திர துப்பாக்கிகளையும் விஷவாயுவையும் உடையவர்களாயிருந்தோம். உங்களில் அநேகருக்கு ஞாபகம் இருக்கும், உங்களில் அநேகரால் மறக்க முடியாமல் இருக்கலாம். நான் அப்பொழுது 8 வயது சிறுவனாக இருந்தேன். மஞ்சள் நிறமுள்ள இந்த குளோரின் விஷவாயுவை குறித்து ஜனங்கள் பேசிக் கொண்டதை நான் நினைவில் கொள்கிறேன். அது துவங்கின போது எப்படி இருந்தது என்றும், இந்த முழு பூமியையும் அது எரித்துவிடப் போகிறது என்றும், அது எல்லோரையும் கொன்று போடும் என்றும் அவர்கள் கூறினார்கள். அந்த உடைந்து சிதறும் காரியமானது பூமியின் மேல் காற்று வீசுவதை போன்றிருந்திருக்கலாம். எப்படியாய் அந்த விஷவாயுவான மகத்தான ஆயுதத்தின் காரணமாக எல்லோரும் மரணத்துக்கு அஞ்சி நடுங்கினர். இந்த பூமியானது அதனுடைய முதலாவது பிரசவேதனையினூடாக கடந்து சென்றது. இரண்டாவது உலக மகா யுத்தத்தையும் நாம் பெற்றுக் கொண்டோம் என்று நான் இப்பொழுது கண்டறிகிறேன். இப்பூமியின் வேதனைகள் மிக பெரியதாக இருந்தன. அது பூமியின் பிரசவ வேதனைகள் எல்லா சமயங்களிலுமே மிகவும் பயங்கரமாக காணப்பட்டன. அணுகுண்டை அந்த சமயத்தில் வெடிக்க செய்ததினால் அவள் பெரும்பாலும் இழந்து போனவளாகவே காணப்பட்டாள். ஏனெனில் அது ஒரு முழு பட்டணத்தையே அழிக்கக்கூடியதாக இருந்தது. பூமியின் மேல் சொரிந்த முதலாவது உலக ஆயுதத்தின் அழிவின் வேதனையை காட்டிலும் இரண்டாம் உலக யுத்தத்தின் வேதனையானது மிகவும் உக்கிரமாக காணப்பட்டது. இப்பொழுதோ பிள்ளை பேரானது சமீபித்து விட்டது என்று அவள் அறிந்தவளாயிருக்கிறாள். முழு உலகத்தையும் அழித்துவிடக்கூடிய ஹைட்ரஜன் குண்டுகளும் ஏவுகணைகளும் இப்பொழுது உண்டு என்று அறிந்த காரணத்தினால் அவள் மிகவும் பயத்தோடும் படபடப்போடும் காணப்படுகிறாள். ஒரு நாடு அது எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் சரி, மற்றொரு நாட்டை அது பயமுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஏனெனில் அவர்களால் அந்த பறக்கும் ஏவுகணைகளை விண்கோணத்தின் மூலமாக அவர்கள் விரும்புகிற இடத்திற்கே அனுப்பி அவைகளை எந்த இடத்திலும் விட செய்ய முடியும். ரஷ்ய தேசமானது நம்முடைய தேசத்தை அழித்துவிட முடியும் என்றும், அணுகுண்டுகளால் தன்னுடைய தேச உடைவதை தவிர்த்துவிட முடியும் என்றும் திருப்தியோடு அறிக்கையிடுகிறது என்று அன்று நாள் நான் ஒரு செய்தியின் வாயிலாக அறிந்து கொண்டேன். அதை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்பது தெரியவில்லை. ஒவ்வொருவரும் இந்த காரியங்களையே கூறி ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். அது அவனமே உள்ளது. தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளும் அளவிற்கு விஞ்ஞானமானது தேவனுடைய மகத்தான ஆய்வு கூடத்திற்குள்ளே அத்துமீறி நுழைந்து விட்டது. ஞானமானது தன்னையே அழித்துக் கொள்ளட்டும் என்று தேவன் எப்பொழுதுமே விட்டுவிடுகின்றார். தேவன் எந்த காரியத்தையுமே அழிக்கிறதில்லை. ஆதியிலே மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக சாத்தானுடைய ஞானத்தை ஏற்று தன்னை அழித்துக் கொண்டது போல, இப்பொழுதும் மனிதன் தன்னையே ஞானத்தால் அழித்துக் கொள்கிறான். இப்பொழுதோ அவள் கடந்து சென்றாக வேண்டும் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள். அவளால் இன்னுமாக அதற்கு தாக்கு பிடிக்க முடியாது. ரஷ்யா தன்னை காப்பாற்றிக் கொண்டு இந்த நம்முடைய தேசத்தை இன்றே அழித்துவிட நினைத்தால் அவிதம் அவளால் செய்யக்கூடும் என்று நான் நம்புகிறேன். எந்த ஒரு சிறுநாடும் அவிதம் செய்யக்கூடும். ஆனால் அவிதம் அவர்கள் செய்ய பயப்படுகின்றனர். ஏனென்றால் இந்த உலகம் அத்தகைய சூழ்நிலையில் அதனுடைய கிரக சுற்றுப்பாதையில் நிலைத்து நின்று அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆகவே இவ்வுலகமானது தன்னுடைய பிரசவேதனை மிகவும் பெரிதாக இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறது. அவள் அழிந்து போயாக வேண்டும். ஒரு புதிய பிறப்பு சமீபத்தில் இருக்கப் போகிறது. நான் அதற்காக நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நான் இந்த உரை குறித்து கலைப்படைந்துள்ளேன். மரணம், துன்பம், இன்னும் எல்லா விதமான முரண்பாடுகளும் உள்ள இடமாய் இது உள்ளது என்பதை எந்த ஒரு நபரும் அறிவர். நாம் ஒவ்வொருவரும் இதை விட்டுவிட நினைப்பதனால் நான் மகிழ்ச்சி உள்ளவனாயிருக்கிறேன். காலம் சமீபத்திருக்கிறது என்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பண்டைய யோவானும் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று கூறினான். இப்பொழுது கவனியுங்கள், நான் கூறியுள்ளதை போன்றே புதிய பிறப்பை கொண்டு வரத்தக்கதாக அவள் நிச்சயமாக அழிந்துவிட வேண்டும். என்ன விதமாய் அவள் அழுகி போனாள் என்பதை பாருங்கள். கவனியுங்கள் என் சகோதரரே, அவள் முற்றிலுமாய் பழுதடைந்து போய்விட்டாள். அவளுடைய அரசியலும் அமைப்புகளும் எந்த அளவில் பழுதடைய முடியுமோ அந்த அளவிற்கு பழுதடைந்து விட்டன. அவளுடைய உலக பிரகாரமான உடைமைகளில் ஒரு நல்ல ஆரோக்கியமான அஸ்திவாரம் கிடையாது. அவளுடைய அரசியல் மற்றும் மத பிரகாரமான அரசியல் மற்றும் என்னவா இருந்தாலும் நல்ல அஸ்திவாரமே இல்லை. ஒருவன் நான் குடியரசுக் கட்சியை சேர்ந்தவன் என்கிறான், இன்னொருவன் நான் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவன் என்கிறான், நான் மெத்தோடிஸ்ட், நான் பேப்டிஸ்ட் என்கிறார்கள். ஏன் முழு காரியம் அழுகி போய் புறையோடி விட்டது? ஏதோ ஒன்று பொழிந்து போக வேண்டியதாக உள்ளது. அவளால் நிலைநிறுத்த முடியாது. நீங்கள் ஒரு ஜார்ஜ் வாஷிங்டனையோ அல்லது ஆபிரகாம் லிங்கனையோ திரும்பவும் இந்த அமெரிக்க தேசத்தின் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அனுப்பினாலும் இது ஒருபோதும் மறந்து திரும்பாது. ஏனெனில் இது மீட்கப்படுதலுக்கு அப்பால் சென்று விட்டது. அவளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் மாத்திரமே இருக்கிறது, அது சிருஷ்டியினுடைய வருகையே ஆகும். ஆமென். அவள் ஒழிந்து போக வேண்டும் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள். அவள் வேதனையிலும் துன்பத்திலும் காணப்படுகிறாள். இதை குறித்து என்ன செய்வதென்று யாருக்குமே தெரியவில்லை. ஒருவன் இந்த வழியாய் பார்த்துக் கொண்டிருக்கிறான், மற்றொருவன் வேறு வழியாய் பார்க்கிறான். ஒருவன் மற்றவனை கண்டு பயப்படுகிறான். ஒருவன் ஒன்றை செய்ய நினைத்து ஒன்றை அழிக்க முயற்சிக்கும் போது மற்றவன் அதற்கு விரோதமாக ஏதோ ஒன்றை செய்து அதை அழிக்க முயற்சிப்பான். இப்பொழுது பாவ மனிதர்களின் கரங்களில் அவை உள்ளன. ஐந்து நிமிட நேரத்தில் அவர்கள் இந்த முழு உலகை அழிக்கும் அளவிற்கு இவைகள் அவர்களிடத்தில் உள்ளது. புரிகிறதா? ஆகையால் அவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்பதை அவள் அறிவாள். அவளால் தாங்கி நிலைக்க முடியாது என்பதை ஜனங்கள் அறிவர். அது சம்பவிக்கப் போகிறது என்பதை உலகம் அறிந்துள்ளது. ஏனென்றால் தேவன் முழு வானமும் பூமியும் அக்னியில் அழியப்படவிருக்கிறது என்று கூறினார். ஒரு புதிய உலகம் பிறப்பதற்காக இந்த பழைய உலகமானது முழுமையாக புதுப்பிக்கப்பட போகிறது. தேவன் அதை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அவள் தன்னுடைய எல்லா முறைகளிலும் அழுகி போயிருக்கிறாள். அவள் அழுகும்படியாக அதை அவள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அந்த விதமாகத்தான் அவள் இருக்கிறாள். அவள் மிகுந்த நரம்பு தளர்ச்சி உள்ளவளாய் முகம் சிவந்து படபடப்பாய் காணப்படுகிறாள் என்று நான் கூறினேன். எல்லா இடங்களிலும் பூமி அதிர்ச்சிகளும், கரைகளில் கொந்தளிப்பும், கடல் அலைகளை அலாஸ்கா என்ற இடத்திலும் கடற்கரை ஓரமெங்கும் கொந்தளிப்பும் பூமி அதிர்ச்சிகளும் மற்ற காரியங்களும் காணப்படுகின்றன. ஜனங்களும் இதை கண்டு நாம் இதை விட்டு சென்றுவிடலாமா, நாம் இதை விட்டு செல்லலாமா என்று எழுதி கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வதென்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். பார்த்தீர்களா? பாதுகாப்பான மண்டலம் என்ற ஒன்று இங்கு இல்லை. ஆனால் பாதுகாப்பான மண்டலம் என்ற ஒன்று நமக்கு உண்டு. அதுதான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவாகும். பாதுகாப்பான மண்டலமாக இருக்கிற ஒரே ஒரு காரியம் தான் உண்டு, அது அவராயிருக்கிறது. அதற்கு வெளியே இருப்பதெல்லாம் அழிந்து போகும் என்று தேவன் நிச்சயமாகவே கூறியிருக்கிறார். புதிய பூமியானது பிறக்க இருக்கும் தருணத்தில் இவைகள் சம்பவிக்குமா? அவள் பிரசவ வேதனையின் சூழ்நிலையில் இருப்பாளானால் என்று நாம் மருத்துவரின் புஸ்தகத்தில் பார்ப்போம். வேதமாகிய மருத்துவரின் புஸ்தகத்தில் மத்தேயு 24 அதிகாரத்தில் என்ன தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவருடைய பிள்ளை பேற்றக்கூடிய அறிகுறிகள் யாவும் என்னவா இருக்கும் என்றும் பார்ப்போம். இப்பொழுது கவனியுங்கள். ஒரு மருத்துவர் பிள்ளை பிறப்பதற்குரிய அடையாளங்களையும் அதன் நேரத்தையும் அறிந்திருப்பாரானால், பிள்ளை பிறப்பதற்குரிய நேரத்தை ஏறக்குறைய அறிந்திருந்தால் அதற்குரிய எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் செய்து விடுவார். ஏனென்றால் அந்த பிள்ளை பிறக்க வேண்டிய நேரத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் எல்லா அறிகுறிகளும் காட்டுகின்றன. அதாவது ஜலம் வெளிப்படுகிறது, ரத்தம் வெளிப்படுகிறது. இப்பொழுது இதுவே நேரமாக இருக்கிறது. குழந்தை வெளியே வந்து விழ வேண்டியதாக இருக்கிறது. எனவே குழந்தை பிறப்பதற்கான நேரமாய் அது இருக்கிறது. எனவே அவர் அதற்கான எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்கிறார். இப்பொழுது இந்த நேரத்தில் சரியாக என்ன சம்பவிக்கும் என்று இயேசுவானவர் நமக்கு கூறினார். அவர் மத்தேயு 24 அதிகாரத்தில் நமக்கு, அதாவது சபையும், உண்மையான சபையும், மற்ற சபையும், மாம்ச பிரகாரமான சபையும், போலியானவர்கள், ஆவிக்குரிய பிரகாரமான சபையும் மிகவும் நெருக்கமாக இருந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மஞ்சிக்கத்தக்கதாக அவ்வளவு நெருக்கமாக இருக்கும் என்று கூறினார். நோவாவின் நாட்களில் சம்பவித்தது என்ன? ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், இன்றைக்கும் உலகத்தில் காணப்படும் எல்லா ரீதிகளையும் அவர்களும் செய்தார்கள். அதுவே திரும்பவும் சம்பவிக்கும் என்று வேதத்தில், புத்தகத்தில், மருத்துவரின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவைகள் சம்பவிப்பதை நாம் காணும்போது பிள்ளை பேரு நெருங்கி விட்டது என்பதை அறிந்து கொள்கிறோம். அது அவிதமாகத்தான் நிகழ வேண்டும். ஆமையா, இப்பொழுதோ ஒரு தேசம் என்ற கண்ணோட்டத்தில் நாம் அதை பார்க்காமல் உலகம் என்ற கண்ணோட்டத்தில் அதை காண்கிறோம். இப்பொழுது இஸ்ரவேல் என்னும் சபையினை ஒரு சில நிமிடங்கள் தொடர்ந்து சென்று பார்ப்போம். நாம் அவளுக்காக 10 நிமிடங்கள் தொடர்ந்து சென்று பார்ப்போம். பூமிக்கு வந்த ஒவ்வொரு தீர்க்கதரிசியின் கீழும் இஸ்ரவேல் பிரசவ வேதனையுற்றாள். தீர்க்கதரிசியின் செய்தியினால் அவள் பிரசவ வேதனை அடைந்தாள். ஏனென்றால் அது என்ன செய்தது? தீர்க்கதரிசியோ வார்த்தையுடையவராயிருந்தான். இந்த தீர்க்கதரிசி அவருடைய அஸ்திபாரத்திலிருந்து உலுக்கும் அறையில் அவள் அழுகி போனவைகளை மிகுதியாக விதைத்து தன்னுடைய சரத்தில் பழக்க வழக்கமான உறவைகளை உண்டாக்கிக் கொண்டு தன்னையே பாழாக்கிக் கொண்டாள். அவர்கள் எல்லோராலும் வெறுக்கப்பட்டனர். ஆகையால் தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பின போது சபையானது தன்னில் தானே பிரசவ வேதனைக்குள்ளாக சென்றது. ஏனெனில் வார்த்தை தீர்க்கதரிசியிடம் மட்டுமே வருகின்றதா இருக்கிறது. ஒவ்வொரு காலத்திலும் உரைக்கப்பட்ட வார்த்தையானது அந்த காலத்துக்குரிய தீர்க்கதரிசியினால் வெளிப்படுத்தப்படுகிறது. எப்பொழுதுமே அபிதமே நிகழ்கின்றது. தீர்க்கதரிசி வந்து அவளுடைய நவநாகரிக உறவை நின்று குலுக்கி எடுக்கும் வரை சபைகள் வார்த்தையை சுற்றிலும் அநேக விதமான கோட்பாடுகளினால் தங்களை கட்டிக் கொண்டன. அவளுக்கு பிரசவ வேதனை இருந்தது. அது என்ன? வார்த்தைக்கு திரும்புங்கள், ஜீவனுக்கு திரும்புங்கள். முறைகளோ ஜீவனை உடையதாக இல்லை. தேவனுடைய வார்த்தையே ஜீவனுடையதாக இருக்கிறது. முறைகள் அதை சுற்றிலும் அமைக்கப்பட்டிருந்தாலும் அங்கே ஜீவனை உடையதாக இருக்கவில்லை. வார்த்தையே ஜீவனை அளிக்கிறது. அவருடைய செய்தியானது மீதமுள்ளோரை வார்த்தைக்கு திருப்பிக் கொண்டு வந்து புகலிடமைந்தது. ஒரு சிறு கூட்டமே விசுவாசித்து வெளிவருவார்கள். நோவாவின் நாட்களில் 8 பேர் மட்டுமே ரட்சிக்கப்பட்டனர். ஆனால் எப்படியாயினும் தேவன் மீதமானவர்களுக்கு புகலிடம் ஈந்து மீதமுள்ளோரை அழிக்க வேண்டியதாக இருந்தது. அது அழித்து போட்டது. ஒவ்வொரு காலங்களினூடாகவும் இதே கிரியை தொடர்ந்து முடிவாக சபையானது ஒரு ஆண் பிள்ளையை பிரசவித்தது. அந்த ஆண் பிள்ளை தாமே மாம்சமான வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசமானார். ஒவ்வொரு பிசாசையும் அவருக்கு எதிராக வந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு வல்லமையும் அவர் பிதாவின் வார்த்தையினால் ஜெயம் கொண்டார். பிசாஸ் அவர் கழித்த ஒவ்வொரு சோதனையிலும் அவர் பிசாசை கடிந்து கொண்டார். தம்முடைய சொந்த வல்லமையினால் அல்ல, தேவனுடைய வார்த்தையின் வல்லமையினாலே எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே என்று கூறினார். ஏனெனில் அவரே அந்த வார்த்தையாயிருந்தார். ஏவாள் வார்த்தையாய் இல்லாதபடியினால் சாத்தான் அவள் மேல் பறந்த போது அவள் அங்கே தோற்று போனாள். அவர் மோசையின் மேல் பறந்த போதும் அதே காரியம் அங்கு சம்பவித்தது. ஆனால் அவர் இந்த தேவகுமாரனை தாக்கிற போது அவர் 10,000 வோல்ட் மின்விசை வல்லமையா இருந்தபடியால் அவனுடைய ஆடிக்கொண்டிருந்த சிறைகள் எல்லாம் அவ்வல்லமையினால் பீத்தறியப்பட்டன. மறுசிறப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று எழுதியிருக்கிறது என்று அவர் கூறினார். அங்கேதான் அந்த ஆண் பிள்ளை மாம்சமானவராயிருந்தார். வார்த்தையின் பிரதிநிதியாக இங்கே பூமியின் மேல் ஒரு மாம்ச சரணத்தில் தம்மை தேவனுடைய இருத்திய வார்த்தையாக வெளிப்படுத்தினார். அந்த விதமாகத்தான் அவர் அவர்களுடைய இருதயங்களில் என்ன இருந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். அந்த காரணத்தினால் தான் அவரால் பிலிப்பு எங்கே இருந்தார் என்றும் யாராயிருந்தார் என்றும் கூற முடிந்தது. அவரால் சீமோன் பேதுரு யார் என்று கூற முடிந்தது. இடத்தடையில் காணப்பட்ட அந்த ஸ்திரீ யார் என்றும் அவரால் கூற முடிந்தது. ஏன் அவரே வார்த்தையானவராய் இருந்தார், அது உண்மை. வேதமோ தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று கூறியுள்ளது. வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை அதுவேதான் என்று அந்த பரிசேயர்கள் ஏறதை காணக்கூடாமல் குருடர்களாயிருந்தனர். ஏனென்றால் அவர்கள் ஆசாரியத்துவம் என்ற முறைமையினால் தங்களை சுற்றி கொண்டிருந்தனர். பழைய முறைமை ஒழிந்து போய்விட வேண்டியதாக இருந்தது. அது வார்த்தையாகத்தான் இருந்தது. ஆனால் என்ன வாக்குத்தம் பண்ணப்பட்டதோ அது நிறைவேற்றப்பட்டிருந்தது. ஆகவே அது அதே விதமாக நிறைவேறுமானால் நிறைவேற்றப்பட்ட ஒன்று கடந்து போகத்தான் வேண்டும். அது உமியாயிருக்கிறது. வித்தோ தொடர்ந்து சென்றது. மோசே நோவாவின் செய்தியை கொண்டு வந்திருக்க முடியாது. அதுபோலவே இயேசுவும் நோவாவின் செய்தியை கொண்டு வந்திருக்க இயலாது. ஏனெனில் அது வேறொரு காலத்துக்குரியதாக இருந்தது. பழைய வித்தானது சரியாக இருந்தது. ஆனால் அடுத்த நோக்கத்தை கிரியை செய்து நிறைவேற்றின பின்பு மறித்து கடந்து போயிற்று. ஜீவன் எங்கிருந்ததோ அதை கொண்டு வர பழையதிலிருந்து புதியது மர்மமாக வேண்டியதாக இருந்தது. அதுவே ஜனங்களை கவலைக்குள்ளாக்கிக் கொண்டிருந்தது. இன்றைக்கும் அதுவே அவர்களை கவலைக்குள்ளாக்குகிறது. நாம் லூத்தரின் செய்தியிலிருந்து துவங்கி ஒரே ஏர்கோட்டில் சென்று அல்லது ஒரு பெந்தேகோஸ்தே செய்தியிலிருந்து துவங்கி ஒரு சுவரை எழுப்பி கட்டிக் கொண்டிருக்கவில்லை. மாறாக நாம் மூலைகளை திருப்பிக் கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு கட்டடத்தையே கட்டிக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது வரைபடமாயிருக்கிறது. ஒரு நேர்கோட்டில் யார் வேண்டுமானாலும் கட்டடத்தை கட்டலாம். ஆனால் ஒரு மூலைக்கு திருப்புவதற்கு ஒரு கொத்தனார் தேவைப்படுகிறது. அதை செய்வதற்கு தேவனுடைய வல்லமை அவசியமாயிருக்கிறது. பரலோகத்திலிருந்து அபிஷேகப்பட்ட ஒருவர் அனுப்பப்பட்டு அக்காரியத்தை செய்ய வேண்டியதாயிருக்கிறது. ஒவ்வொரு காலத்திலும் அவ்வாறு இருக்க வேண்டும். தீர்க்கதரிசிகளின் காலத்தில் கர்த்தருடைய வார்த்தையானது அந்த தீர்க்கதரிசிகளுடாக வந்தது. அவர்கள் அத்தகைய திருப்பங்களை செய்து அந்த வித்தியாசங்களை உண்டு பண்ணினர். ஆனால் கட்டிடம் கட்டுபவர்களோ ஒரு மதில் சுவரை கட்ட விரும்பினார்கள். இது ஒரு மதில் சுவர் இல்லை, இது ஒரு கட்டிடம், ஒரு தேவனுடைய கட்டிடமாயிருக்கிறது. இப்பொழுது இது சத்தியமாக இருக்கிறது என்றும், அதாவது ஒவ்வொரு காலத்திலும் இருந்த முறைகள் அழிந்து போயின என்பதை நாம் அறிந்து உணர்கின்றோம். அந்த சபையை அவள் வெளிக்கொண்டு வரும் வரை அவர்கள் ஒவ்வொருவரின் முறைகளும் மறித்து அழுக வேண்டியதாக இருந்தது. அழிவின்றி வார்த்தைதானே புறப்பட்டு வந்தது. கர்த்தருடைய வார்த்தையோ தீர்க்க தரிசிகளுக்கே வருகிறதா இருக்கிறது. அது ஒருபோதும் ஆசாரியர்களிடத்துக்கு வருகிறது இல்லை, அது தீர்க்க தரிசிகளிடத்திற்கே வருகிறது. கவனியுங்கள், இவ்விதமாக தீர்க்க தரிசிகளுக்கு வந்த வார்த்தை முடிவிலே மனித ரூபமாக மாம்சத்தில் இவ்வுலகத்தில் வந்து உதித்தது. தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருந்தது. அவரே வார்த்தையாயிருந்தார். தீர்க்க தரிசிகள் அந்த வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்கின்றனர். அவர்களுடைய காலத்துக்கான வார்த்தையாயிருந்தனர். நாம் இன்றைக்கு வார்த்தையின் பாகமாக இருந்து வார்த்தையை பின்பற்றுகிறோம். ஆனால் அவரோ முழு வார்த்தையின் பரிபூர்ணமாயிருந்தார். அவர் வார்த்தையாயிருந்தார். அவர் தன்னை தேவனோடு சமமாக்கிக் கொள்கிறார் என்று அவர்கள் அவரை குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தனர். ஏனென்றால் அவர் தேவகுமாரனாக இருந்தார். அவர்கள் அவரிடம் நீ உன்னையே தேவனாக்கிக் கொள்கிறாய் என்று கூறினர். அவர் தேவனுடைய வசனம் யாரிடத்தில் வருகிறதோ அவர்களை அந்த தீர்க்கதரிசிகளை தேவர்களாக இருக்கிறார்கள் என்று உங்கள் பிரமாணங்களில் எழுதியிருக்கவில்லையா? அவர்கள் தேவர்கள்தான். அப்படி இருக்க நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே நீங்கள் அதை எப்படி கலந்து கொள்ள முடியும் என்று கேட்டார். இந்த தேவகுமாரனில் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக தங்கியிருந்தது. அவரே தேவனின் முழு வெளிப்பாடாயிருந்தார். அதனால் தான் முடிவிலே அந்த தீர்க்கதரிசிகளின் கீழான பிரசவ வேதனைகள், ஏன் அவர்கள் வார்த்தையாயிருந்து தங்களுடைய அந்த பரிபூர்ணத்தை, வார்த்தையின் பரிபூர்ணத்தை அவர்கள் சுட்டிக்காட்டினர். அதன் பின்னர் முடிவாக அந்த முறைமைகள் மறித்து போன பின்பு வார்த்தை மாம்சமாகி நமது மத்தியிலே வாசமணினார். அது யாக்கோப்பின் ஜீவியத்தில் எவ்வளவு விளக்கமாக வர்ணிக்கப்பட்டது என்பதை கவனியுங்கள். அது யோசேப்பின் ஜீவியத்தில் சரியாக எவ்வளவு அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது என்பதை கவனியுங்கள். அவன் தன் தகப்பனால் நேசிக்கப்பட்டு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தன் சகோதரர்களால் வெறுக்கப்பட்டான். அவன் ஆவிக்குரியவனாக இருந்து நிகழப்போகும் காரியங்களையும் சொப்பனங்களுக்கு அர்த்தம் கூறுகிறவனாயிருந்தான். அவ்விதமாக இருப்பதை தவிர அவனுக்கு வேறு வழியில்லை. ஏனெனில் அவன் அதற்கென்றே பிறந்தவனாயிருந்தான். அவன் அவ்விதமாக இருக்கவே முன்குறிக்கப்பட்டிருந்தான். ஆனால் அவன் தன் சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு முடிவிலே 30 வெள்ளிக்காசுகளுக்கு, ஏறக்குறைய 30 வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்டான். அதன் பின்னர் அவன் உயர்த்தப்பட்டு பார்வோனின் வலது பாசத்தில் உட்கார வைக்கப்பட்டான். அவனுடைய சிறைச்சாலையில் பார்த்தால் அங்கே சுயம்பாகியும் ஒரு பானபாத்திரக்காரனும் இருந்தனர். இவர்களில் ஒருவன் ரட்சிக்கப்பட்டான், மற்றொருவனோ இழக்கப்பட்டு போனான். இயேசுவும் தமது சிறையிருப்பாகிய சிலுவையில் இருந்தபோது ஒருவன் இழக்கப்பட்டான், மற்றவனோ ரட்சிக்கப்பட்டான். சரியாக பின்னர் அவர் பரலோகத்திற்கு உயர்த்தப்பட்டு தேவனுடைய சிங்காசனத்தில் அமர்ந்தார். அவர் மீண்டும் அங்கிருந்து புறப்படும் போது முழங்கால் முடங்கட்டும், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணட்டும் என்கிற ஒரு சத்தம் முழங்கும். யோசேப்பு சிங்காசனத்திலிருந்து புறப்பட்ட போது எக்காலமான துணிக்கப்பட்டு தெண்டரிட்டு பணியுங்கள், யோசேப்பு வருகிறார் என்று கூறப்பட்டது. ஆகவே என்றாவது ஒரு நாள் மகத்தான தேவ எக்காலம் துணிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்பொழுது எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் இந்த வார்த்தைக்கென்று அறிக்கை செய்யும். ஆனால் அவர் எதற்காக அங்கு வருகிறார்? அவர் இங்கே என்னத்திற்காக வருகிறார்? கவனியுங்கள், அவர் வருகிறார், அவர் வருகிறார், அவர் வருகிறார் என்ற செய்தியினை எக்காலப்பட்ட தீர்க்கதரிசிகளின் வார்த்தையின் மூலம் ஏற்பட்ட பிரசவ வேதனையின் கீழ் அவள் மாம்சமான பரிபூர்ணமான வார்த்தையை கொண்டு வந்தாள். ஆனால் வேத வாக்கியத்தின்படியேயும் சரித்திரத்தின்படியேயும் மல்கியாவில் இருந்து யோவான் வரைக்கும் 400 வருட காலமாக அவள் ஒரு தீர்க்கதரிசியும் கொண்டிருக்கவில்லை. அவர்களோ வேத பாரகரையும் பரிசேயரையும் போதகர்களையும் மட்டுமே பெற்றிருந்தனர். இப்பொழுது நாம் இங்கே அவள் எத்தகைய ஓர் அழுகி போன அவளுடைய உரிமையை பெற்றிருந்தாள் என்பதை நாம் யூகித்து பார்க்க முடியும். கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற நேரடியான செய்தி 400 வருட காலமாக அவளுக்கு தேவனிடத்தின் கிடைக்காமல் இருந்திருக்க வேண்டும். ஆகவே அங்கிருந்த ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் மிக மோசமான குழப்பத்திற்குள்ளாக சென்றுவிட்டிருந்தனர். அவள் அழுகி போயிருந்தாள். அதன் பின்னர் மல்கியா 3 அதிகாரத்தில் வாக்குத்தம் செய்யப்பட்ட எலியாவாகிய யோவான் ஸ்நானகன் வந்தான். மல்கியா 4 அதிகாரத்தில் கூறப்பட்டவன் அல்ல, மல்கியா 3 அதிகாரத்தில் கூறப்பட்டவனே. ஏனென்றால் இயேசுவும் மத்தேயு 11 அதிகாரத்தில் இதையே குறிப்பிட்டார். யோவானுடைய கழுகின் கண்கள் மேல் திரையிடப்பட்டது என்று பெம்பர் என்பவரின் ஆதி காலங்களில் வெளிப்படுத்தல்கள் என்ற நூலில் அபிதமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எனவே அவன் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் போய் கேட்க சொன்னான். புரிகிறதா? அங்கு என்ன சம்பவத்துக் கொண்டிருந்தது என்பதை அறியத்தக்கதாக இயேசு யோவானின் சீஷர்களை அந்த கூட்டத்தில் தங்கி கவனிக்க கூறிவிட்டு பின்பு யோவானின் சீஷர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள், என்னிடத்தில் இடநடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். அவர் திரும்பி தம்முடைய சீஷர்களையும் அவர் பேசிக் கொண்டிருந்த ஜனங்களையும் பார்த்து, நீங்கள் யோவானை பார்க்க சென்ற போது எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள் என்றார். அவர் மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனை பார்க்க சென்றீர்களோ என்றார். மேலும் அவர் மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகைகளில் இருக்கிறார்கள் என்று கூறினார். அவர் காற்றில் அசையும் நாணலையோ நீங்கள் பார்க்க சென்றீர்கள் என்று கேட்டார். வேறு வார்த்தைகளில் கூறினால் அவர் எந்த சிறு காரியத்தினாலாவது அசைகிறானா என்று காணவா என்று அர்த்தமாகிறது. அதாவது நான் உனக்கு சொல்கிறேன், நீ வந்து எங்கள் கூட்டத்தோடு சேர்ந்து கொள், நாங்கள் உனக்கு நல்ல ஊதியம் தர முடியும் என்பதை போன்றது. யோவான் அப்படிப்பட்டவன் அல்ல. நீ இதற்கு எதிராக அதற்கெதிராக பிரசங்கிக்காவிட்டால் நீ எங்களுடைய குழுவில் சேர்ந்து கொள்ள முடியும் என்றனர். யோவான் அப்படிப்பட்டவன் அல்ல. அதன் பின்னர் இயேசு, அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கலும் மேன்மையுள்ளவனே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எப்படி எனில், இதோ நானும் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவார் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் தீர்க்கதரிசியால் உழைக்கப்பட்டவன் இவன்தான் என்றார். அது மல்கியா 3 அதிகாரம் 1 வசனமாய் உள்ளது. ஆனால் மல்கியா 4 அதிகாரத்தில் உள்ளது அல்லது அது வித்தியாசமானது. காரணம், எலியா வந்த பின்பு உலகமானது உடனடியாக சுட்டரிக்கப்பட்டு நீதிமான்களோ துன்மார்க்கரின் சாம்பலின் மேல் நடப்பார்கள் என்பதாய் உள்ளது. இப்பொழுது கவனியுங்கள், யோவான் சாரனுடைய செய்தியானது ஜனங்களை அவர்கள் மத சம்பந்தமான தூக்கத்தில் என்று ஒருபோதும் தட்டி எழுப்பவில்லை. அவர்களோ, அங்கு ஒரு பைத்தியக்காரன் இருக்கிறான், சீக்கிரமாய் அவனை கடந்து சென்று விடுங்கள், தன்னையே பைத்தியம் என்று அழைத்துக் கொண்டான். அவன் ஜனங்களை தண்ணீரில் முழுக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். புரிகிறதா? ஏன் அக்கிழவனிடம் ஒன்றுமே இல்லை, ஏன் உடுத்துக் கொள்வதற்கு கூட சரியான துணிகள் அவனிடத்தில் இல்லை. அவன் தன்னை ஒரு ஆட்டுத்தோளால் போர்த்தி இருக்கிறான். அவன் மிகவும் பரிதாபமான ஏழையாயிருக்கிறான். ஏன், எந்த வேத பள்ளியிலிருந்து இவன் வந்தான்? அடையாள ஐக்கிய சீட்டு ஏதும் வைத்துள்ளானா? நாங்கள் அவனுடைய குற்றங்களுக்கும் கூட ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம், நாம் அவனை அங்கேயே பட்டினி கிடக்க விட்டு விடுவோம் என்றெல்லாம் கூறினர். பார்த்தீர்களா, உலகமோ மிக பெரிய அளவில் மிகவும் மாற்றமடைந்திருக்கவில்லை, முறைகளும் மாற்றமடைந்திருக்கவில்லை. ஆனால் நாங்கள் அவரை அங்கேயே தரித்திருக்க விட்டு விடுவோம். அவருக்கு ஒன்றுமே இல்லை. அவருக்கு ஏன் ஒன்றுமில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? நினைவிருக்கட்டும், அவருடைய தகப்பனார் ஒரு ஆசாரியனாயிருந்தார். அந்நாட்களிலோ பிள்ளைகள் தன் தகப்பனுடைய வழியில் நடக்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறை இருந்தும் ஏன் அவன் அந்த வழியை பின்பற்றவில்லை? ஏனென்றால் அவர் ஏதோ ஒன்று மிகவும் மகத்தான செய்தி உடையவனாயிருந்தார். அவர் மேசியாவை அறிமுகம் செய்ய வேண்டியதாயிருந்தது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அவனமாக கூறியிருந்தார். காப்ரியேலின் செய்தியினால் கொண்டுவரப்பட்ட மீதமானவர்கள் அங்கு அதுவோ அவிதமாகத்தான் இருக்கும் என்பதை அறிந்து கொண்டனர். ஆகையால் ஏறக்குறைய 9வது வயதிலேயே அவன் வனாந்தரத்துக்கு சென்று விட்டான் என்று நமக்கு கூறப்பட்டுள்ளது. அவன் தன் தகப்பனையும் தாயையும் இழந்த பிறகு அவன் வனாந்தரத்துக்குள்ளாக சென்று விட்டான். ஏனென்றால் அவன் சரியாக கேட்க வேண்டியதாயிருந்தது. காரணம், அவன் அந்த மகத்தான பெரிய வேதசாஸ்திர பள்ளிக்கூடத்தில் அங்கே மேசியாவை அறிவிக்க வேண்டிய ஒருவனாக இருக்க வேண்டும் என்பதை நான் அறிவேன். ஏசாயா, நீ வரப்போகிறாய் என்று கூறினார். எனவே நீ அந்த சத்தமாக இருக்கப் போகிறாய். இப்பொழுது இங்குள்ள சகோதரன் ஜோன்ஸ் அவர்களோ அதை குறித்து கூறிய காரியங்கள் மிகவும் பொருந்தி போகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா என்று கூறியிருப்பார்கள். அப்பொழுது அவன் எளிதாக சம்மதத்தை கொடுத்திருக்க கூடும். ஆனால் அவரோ அவருடைய முறைகளை ஒன்றையும் ஒருபோதும் கற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய செய்தியானது மிகவும் முக்கியமானதாக இருந்தது. எனவே அவன் தரித்திருக்கும்படியாக வனாந்தரத்துக்கே சென்று விட்டான். கவனியுங்கள், அவனுடைய செய்தியானது ஒரு வேத பண்டிதரின் செய்தியை போன்றிருக்கவில்லை. அவன் மாதிரிகளையே பயன்படுத்தினான். அவன் ஓ விரியன் பாம்பின் குட்டிகளை என்றான். அந்த குருமார்களை பாம்புகளை என்று அழைத்தான். இது நான் வனாந்தரத்தில் கண்டறிந்த மோசமான காரியங்களில் ஒன்று. பாம்புகளே நடுவு செல்லும் ஒன்றாயிருந்தன. எனவே அவன் அதற்கு எனக்கு தெரிந்த மிகச்சிறந்த ஒப்புமானம் ஏறக்குறைய அதுவே தேடினான். ஆகையால் அவன் விரியன் பாம்பின் குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? நாங்கள் இதை சேர்ந்தவர்கள், அதை சேர்ந்தவர்கள் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதீர்கள். தேவன் அந்த கல்களினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினான். இந்த கற்கள் வனாந்தரத்தில் ஓடும் ஓடையின் கரையில் அதைத்தான் அவன் கண்டான். கோடாரியும் கூட வனாந்தரத்திலே அவன் உபயோகித்திருந்தது. மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது என்றால் அவன் அதை வனாந்தரத்திலே கண்டான். நல்ல கரிகூடாத மரம் எல்லாம் தனக்கு நெருப்பை உண்டாக்க மரம் எங்கே கிடைத்தது என்று அவன் அறிந்திருந்தான். எனவே அது வெற்றி அக்னியிலே போடப்படும், அதிலிருந்து நெருப்பு கட்டை உண்டாக்கப்படும் என்றான். புரிகிறதா? அவருடைய செய்தியானது ஒரு வேத சாஸ்திரியின் செய்தியை போன்றிருக்கவில்லை, மாறாக வனாந்தரத்தில் காணப்பட்ட இயற்கையின் வழியாக இருந்தது. ஆனாலும் அவன் மேசியாவை அறிவிக்க வேண்டியதாக இருந்தது. எனவே தன்னுடைய செய்தியில் விசுவாசம் கொண்டிருந்து அந்த மேசியா இப்பொழுது வர வேண்டும், அவர் இப்பொழுது இங்கே உங்கள் நடுவே இருக்கிறார். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களுக்கு மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவருடைய பாதரட்சியின் வாரை அழுப்பதற்கும் நான் பாத்திரம் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினால் மக்களினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று கூற வேண்டியதாக இருந்தது. யோவானே அவர் யார் என்று கேட்டார்கள். அதற்கு அவனோ எனக்கு தெரியாது என்று கூறினான். ஆனால் ஒரு நாள் ஒரு சாதாரணமாக காணப்படுகிற வாலிபன் அங்கே நடந்து யோர்தான் நதியிடத்தில் வந்தார். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வயது சென்ற தீர்க்கதரிசியாக யோவான் ஸ்நானகன் யோர்தானுக்கு அப்பால் பார்த்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவன் கூறினான். யோவானே அவரை நீ எப்படி அறிவாய் என்று கேட்டார்கள். அதற்கு அவனோ, ஜனத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை வனாந்தரத்திலிருந்து அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை காண்பாயோ, அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார் என்று அவன் கூறினான். அவனுடைய செய்தியானது மனிதனால் உண்டாக்கப்பட்ட கோட்பாட்டு முறைகளினாலோ அல்லது வேத சாஸ்திர அடிப்படையில் இருந்தோ வந்திருக்க முடியாது. அது தேவரிடத்திலிருந்து நேரடியாக வர வேண்டியதாக இருந்தது. அவருடைய செய்தி அவர்களை அவ்வளவாக அதிகமாக உலுக்கி விடவில்லை. அவர்களை ஓ அவரது கண்டதாக கூறினாரே, நான் அதை குறித்து மிகவும் சந்தேகிக்கிறேன், நான் ஒன்றையும் காணவில்லை. நான் பார்த்தேன், ஓ என்னை, என்னால் அதை குறித்து ஒன்றையுமே காண முடியவில்லை என்று எண்ணினர். இவ்வாறு அந்த ஆசாரியர்களும் மற்றவர்களும் கூறினர். ஆனால் அவரதை கண்டான், அவரதை கண்டார் என்று இப்பொழுது நாங்கள் அறிவோம். நிச்சயமாகவே அவன் கண்டான். ஆனால் அவன் பார்த்ததாக அறிவித்த காரியம் எத்தகையதாக இருந்தது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? அது ஒருபோதும் அவர்களுடைய தூக்கத்தில் நின்று அவர்களை எழுப்பவே இல்லை. அவர்கள் தொடர்ந்து இருந்தவாறே இருந்து கொண்டு அவருடைய தலையை துண்டித்து போட்டார்கள். ஆனால் இது அது ஒருபோதும் அவர்களை அசைக்கவே இல்லை. ஆனால் கர்த்தருடைய வருகைக்காக காத்திருந்து தங்களை ஜீவனை பெற்றிருந்த மீதியானவர்களை அந்த சிறு மந்தையை அவருடைய செய்தியானது ஆட்கொண்டு விட்டது. அன்னாள் மற்றும் சிமியோ இன்னும் அங்கிருந்த சிறு கூட்டம், அன்னாள் ஆலயத்தில் கர்த்தருக்கு ஜெபத்தில் சேவை செய்து வந்த அந்த குருடான தீர்க்கதரிசினியாயிருந்தாள். ஒரு நாள் அவள் ஆவிக்குள்ளான போது சிமியோன் வயோதிக மனிதன் தீர்க்கதரிசனம் உரைத்திருந்தான். அவன், கர்த்தருடைய கிறிஸ்துவை நான் காண முன்பு மரணமடைய மாட்டேன் என்று பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கூறியிருக்கிறார் என்று கூறியிருந்தான். ஏன் அப்படி உங்களுக்கு தெரியுமா? சில ஆசாரியர்கள் பரிதாபத்துக்குரிய அந்த வயோதிபனுக்கு சற்று மூளை கலங்கிவிட்டது. ஏன்? அவனுடைய ஒரு கால் மரணக்குழியிலும் மற்றொரு கால் தடுமாறிக்கொண்டு இருக்கிறது. ஏன் அவனை அவதிமை விட்டுவிடுங்கள், அவன் ஒரு கனமுள்ள வயோதிகனாயிருக்கிறான். ஆனாலும் சற்று ஒரு விதமாக இருக்கிறான் என்றெல்லாம் கூறியிருப்பார்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள், அவன் பெற்றிருந்தது என்ன? அது பரிசுத்த ஆவியினால் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த மதிய நேரத்திலும் ஜனங்களாகிய உங்களுக்கும் ஏதோ காரியம் அவ்விதமே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு காரணத்திற்காகவே உங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, இங்கே மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், கத்தோலிக்க மட்டுமல்ல எல்லாவற்றிலும் உள்ள இந்த ஆசாரியர்களையும் குருமார்களையும் பாருங்கள். ஆனால் அவர்களோ பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டிருந்தனர். அந்த வேலையே இங்கு உள்ளது. ஆகையால் பரிசுத்த ஆவியானவரே அவர்கள் மீது அசைபாடினார். அவர்களும் பசி கொண்டு அதற்காக எதிர்நோக்கி கொண்டிருந்தனர். அப்போது சடதியாக அந்த நாளில் உங்களுக்கு தெரியுமா, தொலைக்காட்சி பட்டி இல்லாதிருந்தது. அந்நாளிற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அப்பொழுது அவர்களோ யூதேயாவின் மலைப்பகுதியில் இருந்தனர். ஒரு குழந்தை பிறந்தது, ஒரு நட்சத்திரம் தோன்றிற்று. ஆனால் எட்டு நாளைக்கு பின்பு தாயார் அந்த சிறு பிள்ளையை ஒரு கண்டை துணியில் சுற்றி அங்கு கொண்டு வந்திருந்தார். அது கண்டை துணியாயிருந்தது. அவர்களோ அப்பிள்ளைக்கு மேலே சுற்ற ஒன்றுமே வைத்திருக்கவில்லை. அதுவோ காளை மாட்டின் நுகத்தடி என்று வைக்கும் ஒரு சிறு துணியாயிருந்தது. அதுவே அவரை சுற்றியிருந்த துணி என்று எனக்கு கூறப்பட்டது. இதோ யோசேப்பு மற்றவர்களும் வருகிறார்கள். இந்த சிறு குழந்தையோடு உள்ளே வருகிறார்கள். பின்னல்களால் அழகிய துணிகளில் தங்கள் குழந்தைகளை சுற்றியிருந்த தாய்மார்கள் அங்கு தூரத்தில் நின்று கொண்டு, அதோ அங்கே பார், பார்த்தாயா, பார்த்தாயா, அதோ அவள் இருக்கிறாள், பார்த்தாயா, அவன் அந்த மனிதனால் கர்ப்பவதியானாள், இதோ அவள் உள்ளே வருகிறாள், அவளிடத்திலிருந்து தூரமாய் விலகுங்கள், நீங்கள் தூரமாய் தள்ளி நில்லுங்கள் என்றெல்லாம் கூறியிருப்பார்கள் என்று நான் யூகிக்கிறேன். அவர்கள் இன்னமும் அதே காரியத்தை நினைக்கிறார்கள். ஆனால் மரியாள் தன்னுடைய கரங்களில் அந்த குழந்தையோடு வந்தாள். அவர்களுடைய எண்ணங்கள் என்னவா இருந்த போதிலும் அது எந்தவித வித்தியாசத்தையும் அவளுக்கு உண்டு பண்ணவில்லை. அது யாருடைய குமாரன் என்று அவள் அறிந்திருந்தாள். அவ்வண்டமாகவே தேவனுடைய வார்த்தையை தன் நிறுவனத்தில் ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு விசுவாசியும் காணப்படுகிறான். முறைமைகள் என்ன கூறினாலும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. அது என்னவென்று நீ அறிந்திருக்கிறாய். அது ஒரு தேவனுடைய வாக்குத்தமாக இருந்தது. அவருடைய வல்லமையினால் நீ நிழலிடப்பட்ட போது பரிசுத்த ஆவியினால் அது உனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. நீ அது எங்கே உள்ளது என்பதை அறிவாய். வராந்திரத்தின் பின்பகுதியில் உள்ள அந்த எரிகிற முச்சடியில் தேவனை சந்திக்கும் வரை எந்த மனிதனுக்குமே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க உரிமை இல்லை. உன்னிடத்தில் இருக்கிற அந்த அனுபவத்தை எடுத்துப் போடத்தக்கதாக இவ்வுலகின் மத சம்பந்தப்பட்ட கோட்பாடுகள் வியாக்காரம் என்று ஒன்று அவராந்திரத்தில் இல்லை. நீ அங்கே இருந்தாய், அது உனக்கு சம்பவித்தது. அதை குறித்து மற்ற அமைப்புகள் என்ன கூறினாலும் அதை பற்றி எனக்கு எவ்வித கவலையும் இல்லை. நீயே அதற்கு ஒரு சாட்சியாக இருக்கிறாய். அல்லேலூயா! என்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு இங்கே இந்த இடம் போதாது என்று அந்த வயோதிக கருப்பிட மனிதர் கூறினதையே நானும் கூறிக்கொண்டிருக்கிறேன். நான் அதை போதே உணர்கிறேன். புரியுங்களா? நான் நினைக்கும் போது நான் இந்நேரத்தில் மிகவும் பக்தி பரவசம் அடைகின்றேன். அது உண்மை. தேவரே தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். சிமியோன் வாக்குத்தத்தை உடையவனாக இருந்தான். அவர் அன்று காலை அங்கு வந்து கொண்டு ஆராய்ந்து கொண்டிருந்தான். ஓ, ஒவ்வொரு காலையும் அங்கு நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கொண்டு வரப்பட்டிருந்திருக்கலாம் என்று நான் யூகிக்கிறேன். ஏறத்தாழ 25 லட்சம் யூத ஜனங்கள் வாழும் அத்தேசத்தில் அநேக குழந்தைகள் பிறந்து ஒவ்வொரு 8ஆம் நாளிலும் சுத்திகரிப்பிற்கான காணிக்கையை செலுத்த தாய்மார்கள் வந்திருக்கலாம். இங்கே சிமியோன் அமர்ந்தவாறு உங்களுக்கு தெரியுமா, ஒருவேளை ஏசாயாவின் சுருளை படித்துக் கொண்டிருந்திருக்க கூடும், எனக்கு தெரியாது. ஆனால் சடுதியில் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு வாக்குதத்தை உங்களுக்கு செய்திருந்தாரானால் அது உண்மையாகவே தேவனாய் இருக்குமானால் பரிசுத்த ஆவியானவர் அந்த வாக்குத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டியவராயிருக்கிறார். ஒரு மனிதன் வந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கூறி தேவனை நிறைவேற்றவில்லை என்றால் அது ஆரம்பத்திலேயே தேவனுடைய வார்த்தையாக இருக்கவில்லை. எனவே அதை மறந்துவிடுங்கள். அவர் அது அவண்ணமாக இருக்கிறது என்று கூறி தேவனை இன்னமும் ஆதரிக்கவில்லை என்றால் அது இன்னமும் தவறாகவே உள்ளது. காரணம், தேவன் தம்முடைய செய்தியை வியாக்கியானிக்கிறார். அவரே அவருக்கு சொந்த வியாக்கியானியாக இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அது நிறைவேறும். ஆகவே தேவன் அவருக்கு செவி கொடுங்கள், ஏனென்றால் அது சத்தியமாக இருக்கிறது என்றார். அது மட்டுமே பொதுவான அறிவாய் உள்ளது. அவர் அது நிறைவேறும் என்று கூறினால் அது நிறைவேறுகிறது. அதுவே அதை சொல்லுகிறது. அது ஒவ்வொரு முறையும் சரியாக சத்தியமாக இருக்க வேண்டும், ஏனென்றால் தேவன் பொய்களை கூறுகிறதில்லை. ஆகையால் இந்த சிமியோன் அங்கு அமர்ந்தவராய் உபத்திரவத்தை ஏற்றுக்கொண்டவனாய் இருந்தான். அவன் மீதமானவர்களில் ஒருவனாய் இருந்தான். அவன் யோவான் கூறினதை கேட்டிருந்த அந்நாளின் மீதமானவர்களின் சிறு கூட்டத்தில் ஒருவனாய் இருந்தான். இதோ அவன் அங்கே அமர்ந்து இந்த சுருள் வாசிக்கப்படுவதை கேட்டுக் கொண்டிருந்தான். யோவான் சாரகன் வருவான் என்பதை அறிந்தவனாக அவன் அங்கே அமர்ந்திருந்தான் என்றே நான் பொருட்படுத்தி கூறுகிறேன். ஏனெனில் அந்த யோவானும் இஸ்ரவேலில் மீதமானவர்களின் ஒரு பாகமாக இருந்தான். வார்த்தையானது அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் அந்த குழந்தையை அவர்கள் தேவாலயத்தில் கொண்டு வந்த போது அது அங்கே வந்திருக்கிறது என்பதை அவருக்கு வெளிப்படுத்துவது பரிசுத்த ஆவியின் கடமையாயிருந்தது. எனவே அவர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தன்னுடைய சிறிய வேத வாசிப்பு அறையிலிருந்து வெளியே வந்து பிரதான அறையினுடாக கடந்து வந்து பெண்கள் வரிசையாக இருக்கும் இடத்திற்கு வந்தார். அவர்கள் எல்லோருமே விலகியிருந்த அந்த சிறு குழந்தை இருக்கும் இடத்தை அவர் கண்டறியும் வரை அந்த பெண்களின் வரிசையினுடாகவே தொடர்ந்து வந்தான். அப்பொழுது அவரோ தன்னுடைய கரங்களில் அந்த குழந்தையை எடுத்து ஏந்தி, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படியே உமது அடியேறை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறேன், உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று கூறினான். அந்த சமயத்தில் அந்நாளில் அங்கு மற்றொரு முன்குறிக்கப்பட்டவளாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் அங்கு வயதான ஒரு ஸ்திரியாய் கண் பார்வையற்றவளாய் ஒரு மூலையிலே அமர்ந்து கொண்டிருந்தாள். அந்த கண் பார்வையற்றவள் எழுப்பினாள். அங்கே தேவாலயத்தில் உள்ளேயும் வெளியேயும் ஜனங்கள் கூட்டமாக நின்றிருந்த எல்லா பெண்களின் மத்தியிலும் கிறிஸ்து என்னும் குழந்தை இருந்த இடத்திற்கு நேராக அவள் ஆவியினால் வழிநடத்தப்பட்டாள். இதோ அவள் வருகிறாள். ஒரு குருடான பெண்மணியை பரிசுத்த ஆவியானவர் தமிழ வழிநடத்த கூடுமானால் ஒரு வந்தேகஸ்த கூட்டமாகி நீங்கள் உங்கள் கண்பார்வையை பெற்றுக் கொள்ளத்தக்கதான காரியத்தை பற்றி என்ன? இதற்கு மேல் நான் போகவில்லை. அதற்கு மேலான காரியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கவனியுங்கள். ஓ என்ன சபையானது எவ்வளவு மோசமான குழப்பத்துக்கு மீண்டும் வந்திருக்க வேண்டும். அது நிச்சயமாகவே அந்த நாளிலும் அவ்வாறு இருந்திருக்க வேண்டும். ஆனால் நான் கூறினது போன்றே அது சிறுபான்மையான அந்த மீதமானவர்களையே குலுக்கினது. இப்பொழுது நாம் உத்தமமாயிருப்போமாக. இன்றைக்கு நாம் சபையானது அந்த நிலைமையில் இருக்க காண்போமானால் நாம் மீண்டும் அந்த நேரத்தை அடைந்திருக்கிறோம் அல்லவா? வேதாகமத்தில் உள்ள வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட காரியங்களை இன்றைக்கு சபையில் இந்த நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறதா என்பதை இப்பொழுது சற்று நோக்கி பாருங்கள். உலகத்தில் என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கையில் அது மிகவும் சமீபத்திருக்கிறது என்பதை நாம் காண்கிறோம். இப்பொழுது நாம் சபை குறித்து பார்ப்போமாக. லூத்தரின் அவள் சபை பிரசவ வேதனை உற்றிருந்தாள். வெளிப்படுத்தின விசேஷத்தின்படி ஏழு சபை காலங்களிலும் அந்த சபை காலங்களுக்குரிய ஏழு செய்தியாளர்களும் உண்டாயிருந்தனர் என்று இப்பொழுது நாம் அறிவோம். இப்பொழுது லூத்தர் என்பவர் வரவேண்டியதாக இருந்த போது சபையானது நிச்சயமாகவே பிரசவ வேதனைக்குள்ளாக தூக்கி எறியப்பட்டது. ஆனால் அது லூத்தரை பெற்றெடுத்தது, அது உண்மை. அதன் பின்னர் அது திரும்பவும் வேதனையுற்றது. ஆகையால் அது வெஸ்லி என்பவரை பெற்றெடுத்தது, அது உண்மை. திரும்பவும் அது பிரசவ வேதனையுற்று அது ஒரு பெந்தேகோஸ்தேவை பெற்றெடுத்தது. அவர்களுடைய காலத்தின் செய்தியாளர்கள் ஒவ்வொருவரும் வார்த்தைக்கு அவர்களுடைய காலத்தின் செய்திக்கு வேதாகமத்தின் வெளியான செய்திக்கு திரும்ப குலுக்கினர். வெளிப்படுத்தின விசேஷம் முதல் நான்கு அதிகாரங்களை பற்றினதான விரிவுரை அடங்கிய ஒரு புத்தகமானது உங்களுக்கு வெளியிடப்படும். நாம் அதை அச்சகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட உடனே படித்து பார்ப்போம். லூத்தரின் செய்தியானது நீதிமாறாகுதல் என்பதையும், அடுத்தது பரிசுத்தமாகுதல் என்ன என்பதும், அடுத்தது இயற்கையான பிறப்பில் உள்ள நடைமுறையும், அதன் பின்னர் சரியாக பெந்தேகோஸ்தே உண்டானதையும் எந்த ஒரு சந்தேகத்திற்கும் இடமின்றி அது நிரூபிக்கிறது. இப்பொழுது கவனியுங்கள். ஒவ்வொரு சபைக்காலமும் சபையை நொலுக்கி அதற்கு பிரசவ வேதனை அளித்தது. ஆனால் அவர்கள் என்ன செய்தனர்? பிரசவ வேதனை உண்டான பிறகு வார்த்தையோடு கூட செல்வதற்கு பதிலாக அவர்கள் முதலில் ஒருவர் செய்தது போன்றே தங்களுக்கென்று ஒரு கூட்ட மனிதர்களை சேர்த்துக் கொண்டனர். சரியாக அதே விதமாகத்தான் செய்தனர். அப்போஸ்தலர்களின் அசைவிற்கு பிறகு சபையாரவள் திரும்பவும் பின்வாங்கி சென்று விட்டாள் என்பதை நாம் கண்டறிகிறோம். அதன் பின்பு அதனை தொடர்ந்து இன்னும் அநேகர் அகவு மற்றும் அநேக மகத்தான சீர்திருத்தக்காரர்கள் அச்சமயத்தில் தோன்றினர். ஒவ்வொரு காலமும் நிசாயாவின் ஆலோசனை சங்கத்திற்கு முன்னர் என்ற புத்தகத்தையும், நிசாயா பிதாக்கள் மற்றும் அதற்கு முன் என்ற புத்தகத்தையும் நீங்கள் படித்து பார்ப்பீர்களேயானால் அங்குள்ள எல்லாவற்றையும் நீங்கள் கண்டறியலாம். ஒவ்வொரு காலமும் குலுக்கப்பட்டு ஒவ்வொரு முறையும் ஒரு செய்தியாளர் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதோடு தோன்றினார். இப்பொழுதோ வேத வாக்கியங்களின் படி எப்போதும் இல்லாத அளவிற்கு அவள் அவ்வளவாய் இழிவான நிலையில் காணப்படுகிறாள். நாம் இப்பொழுது லவோதிக்கியா சபையின் காலத்தில், அதாவது ஒரு ஐஸ்வர்யம் உள்ளதாய் ஆனால் குருடாக்கப்பட்டு அதை அறியாதிருக்கிற சபை காலத்தில் தான் இருக்கிறோம். லவோதிக்கியா சபையை தவிர வேற எந்த சபையுமே கிறிஸ்துவை சபைக்கு வெளியே தள்ளினதாக வேதத்தில் எங்குமே இல்லை. அவள் மிகவும் இழிவான நிலையில் காணப்படுகிறாள். அவள் எப்போதும் இருந்ததிலேயே மிகவும் அழுகி போன நிலையில் இருக்கிறாள். எனக்கு ஒரு குறைவும் இல்லை, நான் ராணியை போல் அமர்ந்திருக்கிறேன் என்று கூறப்பட்டுள்ளது. நீ நிர்வாணியும் பரிதபிக்கப்படத்தக்கவரும் குருடனும் தரித்திரனுமாய் இருக்கிறாய் என்பதை அறியாதிருக்கிறாய், அதை அறியாமல் இருக்கிறாய். ஆமையா, மேலும் நீ பார்வையடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கத்தை என்னிடத்தில் வந்து வாங்கிக்கொள் என்று கூறப்பட்டுள்ளது. நிச்சயமாகவே தேவன் உரைத்துள்ளதை காணும்படியாக சபையான தன்னுடைய கண்களை திறக்க விரும்பினால் அப்பொழுது தேவனுடைய கண் கலிக்கமானது நிச்சயமாகவே சபைக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும். இப்பொழுது சீக்கிரமாக கவனியுங்கள். லவோதிக்கேயா சபையின் காலத்தில் அவள் அந்த நிலைமையில் இருக்கிறாள் என்பதற்கு எந்த விதமான ஒரு சந்தேகத்தின் நிழலும் இல்லை. நாம் லவோதிக்கேயா சபையின் காலத்தில் தான் இருக்கிறோம். அவளுடைய செய்தியாளன் மல்கியா நான்காம் அதிகாரத்தில் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டிருக்கிறான். அவர் அதை செய்வதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். செய்தியானது வார்த்தையை திரும்ப கொண்டு வரும், ஜனங்களை வார்த்தைக்கு திரும்ப கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது. அது பிறப்பா இருக்க வேண்டியதாக உள்ளது. அவள் மல்கியா நான்காம் அதிகாரத்தின்படி ஒரு புதிய பிறப்பினால் விடுவிக்கப்பட வேண்டியவளாயிருக்கிறாள். இன்றைக்குள்ள சபை உலகத்தில் இரண்டு முறைகள் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது உண்மையாகவே கூர்ந்து கவனியுங்கள். இப்பொழுது நீங்கள் இதன் பேரில் ஆமேன் என்று கூறப்போகிறீர்களா என்று நான் காண விரும்புகிறேன். இரண்டு முறைகள் இன்றைய சபை உலகத்தில் கிரியையில் காணப்படுகின்றன. என் தோள்களின் மேலுள்ள இந்த பாரத்தை நான் இறக்கிவிடப் போகிறேன். அவ்விதம் நான் செய்வேனானால் என் வேலை முடிந்துவிட்டது. அது தேவனுடைய வார்த்தை என்பதையும் மற்றொன்று ஸ்தாபன முறைமை என்பதையும் நாம் எல்லோருமே அறிவோம். இரண்டு அமைப்புகள் கிரியையில் காணப்படுகின்றன. அவர்கள் யாக்கோவும் ஏசாவும் போன்று ஒன்று ஆவியின்படியாயும் மற்றொன்று மாம்சத்தின்படியாயும் உள்ளது. அது என்னவா இருக்கிறது? ஏசாவும் யாக்கோவும் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே தாயின் கர்ப்பத்தில் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். அவ்வண்ணமாகவே லூத்தரும் அவ்வண்ணமாகவே சாபரத்தாரும் வார்த்தையை சார்ந்தவர்களும் ஒருவருக்கு ஒருவர் எதிராக சண்டையிடுகின்றனர். முதலாம் சீர்திருத்தத்தை லூத்தர் முதலில் கொண்டு வந்தது முதற் கொண்டே அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டே வருகின்றனர். நீங்கள் அதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு அது போதிய அளவு எளிமையா இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். புரிகிறதா? இந்த மனிதர் அவர்களை எடுத்துக் கொள்வார்களாயின் அப்பொழுது அவர்களால் நீங்கள் விரும்பும் ஒரு ஸ்தானத்திற்கு அதை கொண்டு வரும்படி அதற்கு அதிக அறிவை பெருக்கிக் கொள்ள முடியும். பாருங்கள், எனவே நான் இந்த வித்தை விதைக்க விரும்புகிறேன். அப்பொழுது அவர்கள் அதை ஜீவனை கொண்டு வருவார்கள் என்று நம்புகிறேன். கவனியுங்கள், புரிகிறதா? அது எப்பொழுதுமே அதவிதமாகவே இருந்து வருகிறது. அந்த காரணத்தினால் தான் அவள் பிரசவ வேதனையை பெற்றுக் கொண்டிருக்கிறாள். ஏனென்றால் அவளுக்குள்ளாக ஒரு போராட்டம் உள்ளது. ஏசா உலக பிரகாரமான நீதி உள்ள மனிதனாக மிகவும் பக்தி உள்ளவனாக இருந்தான். ஓ, எனக்கு தெரிந்த மட்டில் அவன் சரியானவனாகவும் நல்ல நபராகவும் சுத்தமானவனாகவும் ஒழுக்க நிலை உள்ளவனாகவும் இருந்தான். ஆனால் புத்திர சுவீகாரம் என்பதை பற்றி ஒன்றுமே அறியாதவனாயிருந்தான். அவன் அந்த விதமாகவே பிறந்திருந்தான். அவன் அந்த விதமாகவே உருவாக்கப்பட்டிருந்தான். யாக்கோபு அவன் என்னவா இருக்கிறான் என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை. ஆனால் அவன் அந்த புத்திர சுவீகாரத்தை விரும்பினான். அவன் ஆவிக்குரிய ஒருவனாக இருந்தான். அவர்கள் இருவரும் இன்றைக்கு சபையின் கருப்பையில் இருக்கின்றனர். உலக சபைகளின் ஆலோசனை சங்கம் என்றது ஒரு மகத்தான பெரிய அமைப்பானது உருவாக்கப்பட முயற்சிக்கின்றது. சபையின் கர்ப்பத்தில் இரண்டு பிள்ளைகள் வந்து கொண்டிருக்கின்றனர். என்னுடைய இந்த வார்த்தைகளை நீங்கள் அப்படியே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வார்த்தையானது வார்த்தை மனவாட்டி சபையை பெற்றெடுக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கென்று மனவாட்டியை சபையானது அவளிலிருந்து பிரசவிக்கத்தான் வேண்டும். எல்லா காலங்களிலும் வார்த்தைக்கென்று வெளிவந்து நித்திரையாயிருக்கிறவர்கள் மனவாட்டியாக உருவாக்கப்பட்டு கர்ப்பத்தில் உங்கள் பாதங்களில் இருந்து உங்கள் தலைக்கு வருவது போல அவர்கள் வருகின்றனர். அவள் பெரிதாகி இன்னும் அதிகமாக நீங்கள் பெருகுவது போல பெருகி சரீரம் பெருகுவது போல கிறிஸ்துவின் சரீரமும் பெருகி வளர்ந்துள்ளது. அதன் பின்னர் முடிவாக தலையானது அதனடை வரும். அதனுடைய தலைவரும் இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களேயானால் அது முழுவதுமே தலையினடைதான் இணைக்கப்பட்டிருக்கிறது. தலையே திருப்பதையும் இழுப்பதையும் செய்கிறது. ஆனால் இந்த உறவைகள் அதிலிருந்து வளராது. ஏனெனில் அது ஒரு முறைமையாயிருக்கிறது. அது பிறப்பிக்க முடியாது. ஒரு கலையான செடி ஒரு கூட்ட கோதுமை மணிகளை பிறப்பிக்க முடியாது. ஆனால் கலையும் கோதுமை மணியும் ஒரே நிலத்தில் காணப்பட்டு ஒரே தண்ணீரை குடித்து ஒரே சூரிய வெளிச்சத்தை அனுபவிக்கின்றன. ஒன்று வார்த்தையா இருக்கின்றது, மற்றொன்று வார்த்தையா இல்லாமல் இருக்கிறது. இவர்கள் இருவரும் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கின்றனர். அவர்கள் முதலாம் சீர்திருத்த காலம் முதற்கொண்டே சண்டையிட்டுக் கொண்டே இருக்கின்றனர். அவர்கள் இன்னமும் சண்டையிட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்பொழுது இதற்கு மேல காரியத்தில் நான் பேச வேண்டுவதில்லை. இல்லையா, நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் நிச்சயமாகவே அறிந்திருக்கிறீர்கள். ஒரு முறைமை. ஆமையா, அங்குதான் நமக்கு காரியம், அங்குதான் உங்களுக்கும் காரியமே. எந்த முறைமையினுள் நீங்கள் இருக்கின்றீர்கள்? இப்பொழுது அப்படியே கற்பனை செய்து பாருங்கள். தேவனுடைய தீர்க்க தரிசிகள் வார்த்தையினால் ஒழுக்கிய காலங்களில் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் அக்காலத்தில் எந்த பக்கம் சார்ந்தவர்களாய் இருக்க விரும்பியிருப்பீர்கள்? இன்றைக்கும் அவ்விதமான தெரிந்து கொள்வதிலேயே நீங்கள் பெற்றுள்ளீர்கள். சபையானது திரும்பவும் பரிபூர்ணமான வார்த்தையை பிரசனைக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறது. வார்த்தையானது வார்த்தை மனவாட்டிக்காக வந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஸ்திரீ ஒரு மனிதனின் பாகமாக இருப்பது போல அவனில் இருந்து அவள் எடுக்கப்பட்டாள். ஆகையால் சபையும் கூட வேதாகமத்தின் ஒவ்வொரு வார்த்தையோடும் வார்த்தையில் தரித்திருக்கிற சபையாக இருக்க வேண்டும். கோட்பாடுகளையோ மனித முறைகளையோ அத்தோடு கூட்டக்கூடாது. அது கலப்படமற்ற சுத்தமான கண்ணியான வார்த்தையில் இருத்தல் வேண்டும். சரி, லூத்தரின் வெளிச்சத்தின் நாட்களில் சபையானது தாழிட்டு அடைபட்டிருந்த போது லூத்தர் முட்டி தள்ளினார். அவள் பிரசவேதனைக்குள்ளாக சென்றாள். அப்பொழுது லூத்தர் வெளிவந்து விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், இது அந்த ராமோஜனம் அல்ல என்றார். வெஸ்லியின் நாட்களில் அவள் மறுபடியும் பிரசவேதனைக்குள்ளாக சென்றாள் என்று நாம் கண்டறிகிறோம். ஆனால் அப்பொழுது வெஸ்லி பிறந்தார். ஆனால் அவர் என்ன செய்தார்? தாயை போன்றே அவரும் திரும்பவும் அதிக செய்தார். பின்னர் பெந்தேகோஸ்து நாட்களில் உங்கள் தகப்பனாரும் தாயாரும் அந்த காரியத்திலிருந்து வெளியே வந்து அதை வெறுத்தனர். உங்களுடைய தாயார் கால்களில் காலுறைகள் கூட இல்லாமல் அவர்கள் அங்கே வீதிகளில் சென்று ஒரு பழைய தகரண்டபாவையும் பழைய நரம்பிசை கருவியையும் வாசித்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து பேசினர். அவர்கள் ஒரு தெருவோர வாகன பாதைகளில் படுத்து கிடந்து சிறைச்சாலையில் ரா முழுவதும் தங்கியிருந்தனர். நாமோ மிகுந்த வெற்றாச்சாரம் உள்ளவர்களாகி ஸ்தானத்திற்குள்ளாக திரும்பிச் சென்று அதே குப்பையை நமக்கு உண்டாக்கிக் கொண்டோம். இவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் வெளிவந்த இடத்திற்கு திரும்பவும் எடுத்துக் கொண்டார்கள். இவர்கள் தங்களுடைய கல்லறையில் இருந்து வெளிவந்தால் உங்களை குறித்து வெட்கப்படுவார்கள். இது மிகவும் கடினமானது என்று எனக்கு தெரியும். ஆனாலும் இது சத்தியமாக இருக்கிறது. நீங்கள் ஜனங்களை நேசிக்கின்றீர்கள் என்று நீங்கள் கூறலாம். அன்பானது திருத்தக்கூடியதாக இல்லாவிட்டால் பின்பு அன்பை நீங்கள் எவ்வாறு உற்பத்தி செய்யக்கூடும்? அன்பு திருத்துகிறதா இருக்கிறது. நான் நேசிக்கிறேனா? நான் தேவனுடைய சபைக்காக பக்தி வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இந்த முறைகளோ கோட்பாடுகளின் கீழாக சபையை கட்டி அதை அழுக செய்து கொண்டிருப்பதை பாருங்கள். தேவரோ தம்முடைய வார்த்தை சத்தியமாக இருப்பதை அறிவித்தும் அவர்கள் இன்னமும் அதையே பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆமே, அதுதான் உண்மை. சகோதரனே, சகோதரியே, அது சத்தியமாக இருக்கிறது என்று நீங்கள் அறிவீர்கள். அதுதான் இது. அதை அறிவிக்கிறதற்கான எளிமையான வழி அதுதான். கிரேக்க மொழி மற்றும் பலவற்றை பிரித்து ஆழ்ந்து நோக்குவதல்ல காரியம். ஆனால் இதுவோ ஆய்ந்து பொதுவான அறிவை காண்பிப்பதாக உள்ளது. அது நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடும். இரண்டும் இரண்டும் நாலு என்பது போல புரிகிறதா? இப்பொழுது அது உண்மை என்பதை நாம் அறிவோம். இப்பொழுது வார்த்தை நிச்சயமாகவே மனவாட்டியை பிறப்பிக்க வேண்டும். ஆனால் பண்டைய உறவியோ அதனுடைய மாதிரியை கை கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை பிறப்பிக்க வேண்டும். இதோ அது வருகிறது. நான் அதை உணர்கிறேன். எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று நீங்கள் நினைக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அப்படி நான் பைத்தியமானால் என்னை அப்படியே தனியே விட்டு விடுங்கள். நான் இந்த வழியில் நல்ல விதமாகவே உணர்கிறேன். அந்த மற்ற வழியில் இருப்பதை காட்டிலும் நான் இந்த வழியில் இருப்பது எனக்கு மேலாக இருக்கின்றது. நான் ஒரு கால உலகத்திற்கு பைத்தியமாக இருக்கலாம், ஆனால் நான் எங்கே இருக்கிறேன் என்பதை நான் அறிவேன். நான் எங்கே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் நான்
அறிவேன்.
பாருங்கள், ஒரு மரித்த குழந்தையை அது பிறப்பிக்கப் போகின்றது. வேதசாஸ்திர அமைப்பானது எல்லா ஸ்தாபனங்களையும் ஒன்று சேர்த்து யாக்கோபை வெறுத்த ஒரு ஏசாவை பிறப்பிக்கப் போகின்றது. ஆமென். நீங்கள் இதை காண்கின்றீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒரு மரித்து பிறந்த மரித்த ஸ்தாபனம் அவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்க்கப் போகிறது. ஓ வார்த்தையின் விசுவாசிகளே, என்னுடைய செய்திக்கு ஒப்புக் கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். என்னுடைய செய்திக்கு அல்ல, சத்தியம் இதுதான் என்று உறுதியாக அறிக்கையிடுகிற அவருடைய செய்திக்கே செவி கொடுங்கள். நீங்கள் ஏதோ ஒன்றை எங்கிருந்தோ தெரிந்து கொள்ளதான் வேண்டும். இதன் பிறகும் நீங்கள் வெறுமன அமர்ந்திருக்க முடியாது. உங்களுடைய தெரிந்தெடுத்தலை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும். அன்றொரு நாள் நான் மேற்கு பாகத்தில் போ என்ற இடத்தில் அந்த காலை சிற்றுண்டு வேளையில் எப்படியாய் கத்தடந்த கோதுமையை உங்களுக்கு விளக்கி காட்ட என்னை அனுமதித்தார் என்பது நினைவிருக்கிறதா? லூத்தர் மூலமாகவும் வெஸ்லி மூலமாகவும் பின்பு பட்டுக்குஞ்சம் பல சிறிய கிளைகளும் அங்கு எப்படியாய் மேலே வந்து காணப்பட்டன. விதையனுடைய தண்டானது ஒவ்வொரு சபையையும் குறிக்கிறதா இருந்தது. அந்த கோதுமையானது கதிரண்டை வரும்போது அங்கே சிறு பதர் இருந்தது. அது உண்மையான கோதுமை மணியை போன்றே காணப்பட்டது. கோதுமை செடியை குறித்து சரியாக உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் அந்த பதரை காணும்போது அதோ கோதுமை மணியானது வந்துவிட்டது என்றுதான் கூறுவீர்கள். ஆனால் அது ஒரு பதராயிருக்கின்றது. அந்த பதரை திறந்து பார்ப்பீர்களேயானால் அதனுள் கோதுமை மணியே இராது. அதன் உள்ளே எங்கோ ஒரு மூலையிலிருந்து சிறிய மொக்கு கிளம்பி வருகிறதா இருக்கும். அதை பார்க்க வேண்டுமானால் அணுப்பரிமாண கண்ணாடியின் மூலமாகத்தான் பார்க்க வேண்டும். பெந்தேகோஸ்தே முதலில் வந்தபோது இயேசு மத்தேயு 24:24 கூறினபடி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மன்னிக்கத்தக்கதாக அவ்வளவு நெருக்கமாய் காணப்பட்டது. பதர் செய்த காரியம் என்ன? அது கோதுமைக்கு ஒரு ஆதரவு. சரிதானே? இங்கே பாருங்கள், இலை அரும்புகள் கோதுமை மடியை போன்றிருக்கவில்லை, பட்டுக்குஞ்சமும் அவ்வாறு ஒருபோதும் இல்லை. ஆனால் இவைகள் சிறிதளவு அதை போன்றே இருந்தன. இந்த பதரானது முழுமையாக கோதுமை மடியை போன்றே காணப்பட்டது. ஆனாலும் அது இன்னமும் கோதுமை மடியாயிருக்கவில்லை, அது கோதுமையை சுமக்கிற கருவியாக இருக்கிறது. அந்த செய்திகளோ எவ்விதமான பிரசவேதனையோடு வந்தன என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? ஆனால் அடுத்த காலத்தின் செய்தியை கொண்டு வரத்தக்கதாக ஜீவனானது கடந்து மேலே சென்றது. லூத்தரின் செய்தியிலிருந்து ஜீவனானது கடந்து சென்று வெஸ்லியின் செய்திக்கும், வெஸ்லியின் செய்தி நின்று பெந்தேகோஸ்தே செய்திக்கும் தொடர்ந்து சென்றது. இப்பொழுதோ அந்த ஜீவன் பதரை கடந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. காரியம் என்ன? இயற்கையின் ஒவ்வொரு பருவத்தின் தோற்றமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆவிக்குரிய காரியங்கள் சத்தியம் என்று பறைசாற்றுகின்றன. இப்பொழுது நான் பைத்தியக்காரன் என்று நீங்கள் ஏன் நினைக்கின்றீர்கள் என்று நீங்களே புரிந்து கொள்ளலாம். நான் கூறினது போன்றே நான் ஒரு கால் பைத்தியமாக இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒன்று எனக்கு இருக்கிறது. என்னால் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. நான் அதை ஒருபோதும் அங்கு வைக்கவே இல்லை. அது என்னுடைய சொந்த தெரிந்து கொள்வதனால் ஒருபோதும் வரவில்லை. அது தேவனாக இருக்கிறது. அதை சத்தியமாக்க, அதை சத்தியம் என்று நிரூபிக்க அவரதை உறுதிப்படுத்துகிறார். லூத்தர், வெஸ்லி, வெந்தேகோஸ்தேக்கள் அல்லது பாப்டிஸ்டுகள் அல்லது யாருக்குமே நான் எந்த காரியத்திலும் எதிராக இல்லை, எவருக்குமே எதிராக இல்லை. ஸ்தாபன அமைப்புகளுக்கு நான் எதிராக இருக்கிறேன், ஏனெனில் அது வார்த்தைக்கு எதிராக இருக்கிறது, மனிதர்களுக்கு விரோதமாக அல்ல. இன்றைக்கு இங்கு அமர்ந்திருக்கிற போதவர்களையும் குருமார்களையும் நோக்கி பாருங்கள். அவர்கள் ஸ்தாபன அமைப்புகளுக்கு சென்றிருப்பார்களேயானால் இன்று இங்கு இருக்க மாட்டார்கள். ஆனால் தேவ வார்த்தையை குறித்தான பொதுவான துணிவு அவர்களுக்கு இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் வெளியே வந்து அதை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா என்பதற்கு நம்முடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அர்த்தமாகிறது. அது உங்களை பின்படுத்தாது. அதன் பொருள் அப்படியே ஆக கடவுள் என்பதாகும். அது சத்தியம் என்று அறிந்து நான் விசுவாசிக்கிறேன். அது சத்தியம் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்றோ ஒரு நாள் நீங்களும் அதை கண்டறிவீர்கள். ஒருவேளை அப்பொழுது காலம் கடந்ததாயிருக்கும். இப்பொழுது கவனியுங்கள், கவனியுங்கள். காலத்தின் முடிவில் அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் அணினாள் என்று வேதம் கூறியுள்ளது. அவள் தன்னை எவ்வாறு ஆயத்தம் அணினாள்? அவருடைய மனைவியாக இருப்பதற்கு அவள் என்ன செய்கிறாள்? அவள் எந்த விதமான வஸ்திரத்தை தரித்திருக்கிறாள்? அவருடைய சொந்த வார்த்தை. அவள் அவருடைய நீதியில் உடுத்தப்பட்டிருந்தாள். அதுதான் அது உண்மை. புரிகிறதா? தரிசனத்திலே கவனியுங்கள். இப்பொழுது முடிக்கப் போகிறேன். நான் முடிப்பதற்கு முன்பு இந்த ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன். இதை கூறும்படியாக என்னை நடத்தினது அதுதான். இப்பொழுது இது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாய் உள்ளது. ஒரு மனிதன் தன் சொந்த எண்ணத்தினால் அவ்விதம் கூறுவான் என்றால் அவன் ஒரு மாய்மாலக்காரனும் அதற்காக நரகத்திற்கு போக வேண்டியவனுமாயிருக்கிறான். அது உண்மை. இவ்விதமாக ஒரு கூட்ட அருமையான ஜனங்களை அவன் கட்டி அவர்களை வஞ்சிக்க முயற்சிப்பான் என்றால் ஏன்? அவன் மானிட சரீரத்தில் உள்ள ஒரு பிசாசு. தேவன் ஒருபோதும் அவரை கனப்படுத்த மாட்டார். ஒரு பொய்யையோ அல்லது ஒரு பிசாசையோ தேவன் கனப்படுத்துவார் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? ஒருபோதும் இல்லை. புரிகிறதா? செய்தியானது அவர்களுடைய தலைகளுக்கு மேலாக செல்கிறது. அவர்கள் அதை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் அப்பொழுது அவர் தெரிந்து கொண்டவர்களை வெளியே இழுத்து விடுகிறார். காலங்களில் ஊடாக கடந்து வந்த எல்லா தீர்க்கதரிசிகளையும் கவனியுங்கள். அவர் தெரிந்து கொண்டவர்களை எவ்விதம் கொண்டு வந்தார்? சீர்திருத்த காலத்தினுடைய நோக்கி பாருங்கள். ரோமன் கத்தோலிக்க சபையானது ஜோனாஃபார் என்னும் பெண்மணியை மந்திரவாதி என்று அழைத்து கழுமரத்தில் கட்டி எரித்து விட்டனர். அது உண்மை. ஆனால் சிறிது காலம் கழித்து அவள் அவ்விதம் இல்லை என்றும் அவள் ஒரு பரிசுத்தமானவள் என்றும் அவர்கள் கண்டறிந்தனர். அதன் பின்னர் உண்மையாகவே அவர்கள் அவளை கொன்ற குருக்களின் கல்லறைகளை தோண்டி அவர்களின் எலும்புகளை எடுத்து ஆற்றிலே தூக்கி எறிந்துவிட்டு இவ்விதமாக தங்களை குற்றமற்றவர்கள் என்று பிராயச்சித்தம் செய்து நோன்பிருந்து சமாதானப்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அவர்களுடைய செய்கை தேவனுடைய புத்தகத்தில் உள்ளதை சரி செய்யவில்லையே. இல்லையே, பரிசுத்த பாட்டிற்கையும் அவர்கள் அவ்விதமே அடைத்தார்கள். நீங்கள் பாருங்கள், நான் எவ்விதம் என்று இருக்கிறேனோ அவ்விதமே அவரும் இருந்தார். ஆகையால் நாம் கவனித்து பார்ப்போம். அவருடைய பிள்ளைகளை பாருங்கள், அவருடைய இடத்தையும் பாருங்கள், எத்தனை பேர் கொல்லப்பட்டனர் என்பதையும் பாருங்கள். இரத்த சாட்சிகளின் புத்தகத்தின் வாயிலாக பாருங்கள், எத்தனை பேர் இங்கே கொல்லப்பட்டனர் என்று பாருங்கள். அது அவனமா இல்லையா என்று நீங்களே பாருங்கள். ஆனால் அது அவ்விதமாக இல்லை என்று ஜனங்கள் உரிமை கொள்கிறார்கள். இது தேவன் கூறி அது சத்தியம் என்று நிரூபிக்கிறார். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் காண்பது இங்கே, சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு நாள் காலையில் நான் வீட்டிலிருந்து வெளியே நடந்து வந்து கொண்டிருக்கையில் ஒரு தரிசனம் உண்டானது. இத்தனை வருடங்களாக இவைகளையெல்லாம் அறிந்த யாராகிலும் கர்த்தர் சொல்கிறதாவது என்று கூற தேவனை அனுமதித்த நான் கூறின ஏதாகிலும் ஒன்று நடைபெறாமல் போனது உண்டா என்று என்னிடம் கூறும்படி சவாலிடுகிறேன். இது சத்தியம் என்று எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். சரி, இங்கு யாராயிலும் அதற்கு மாறாக பேசக்கூடுமோ? இது உண்மையாயிருக்கிறது. செய்தியாளனுக்கு எவ்வித கவனத்தையும் செலுத்தாதீர்கள். செய்தியையே நோக்கி பாருங்கள். அதுதான் அது. புரிகிறதா? இது அதுவல்லவா? வழுக்கையான தலையுடைய அந்த சிறு உருவம் கொண்ட மனிதனை கவனிக்காதீர்கள். அவன் ஒரு சாதாரண மனித பிறவிதான் என்பதை நீங்களே அறிவீர்கள். நாம் எல்லோரும் ஒரே இனத்தவர் தான். ஆனால் என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்று கவனியுங்கள். அதைத்தான் இது அறிவிக்கிறது. இப்பொழுது ஜனங்கள் எல்லா விதமான காரியங்களையும் கூறுகிறார்கள் என்பதை நான் அறிவேன். ஆனால் அவைகள் பெரும்பாலானவைகள் சரியாக இருப்பதில்லை என்று நாம் அறிவோம். மற்றொரு மனிதன் என்ன கூறுகிறான் என்பதற்கு என்னால் பதிலளிக்க முடியாது. நான் என்ன கூறுகிறேனோ அதை குறித்து மட்டுமே நான் பதிலளிக்க முடியும். அது சத்தியமா அல்லது இல்லையா என்று மாத்திரமே நான் கூற முடியும். நான் அதற்காக உத்தரவாதம் உள்ளவனாக இருக்க வேண்டிய ஒருவனாக இருக்கிறேன். மற்றவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதற்கு அல்ல. என்னால் எவரையுமே நியாயந்திருக்க முடியாது. நான் செய்தியை பிரசங்கிக்கவே அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நியாயந்திருப்பதற்கல்ல. கவனியுங்கள், சபையின் ஒரு முன்காட்சியை காண வேண்டியதாயிருந்தது. நான் காணக்கூடாத ஒருவரால் உயரை எடுத்துக் கொள்ளப்பட்டு ஒரு ஸ்தானத்தில் நிற்க வைக்கப்பட்டேன். அங்கு இதுவரை நான் கேட்டாத ஒரு இனிமையான இசையை கேட்டேன். இந்த விதமாக நான் அங்கே பார்த்துக் கொண்டிருந்த போது ஏறக்குறைய 18 வயதிலிருந்து 20 வயது வரை மதிக்கத்தக்க ஒரு கூட்ட பெண்கள் வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் நீளமான குந்தலை வைத்துக் கொண்டு பலவிதமான ஆடைகளை உரித்துக் கொண்டவர்களாயிருந்தனர். அவர்கள் அந்த இசைக்கேற்ப சற்றேனும் அடிபிரளாமல் அடிவகுத்து சென்றனர். அவர்கள் என் இடப்பக்கம் இருந்து சுற்றி கொண்டு இந்த வழியாக சென்றார்கள். அப்பொழுது நான் அவர்களை கவனித்து பார்த்தேன். அப்பொழுது நான் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருப்பவர் யார் என்பதை காண நோக்கினேன். ஆனால் என்னால் யாரையுமே காண முடியவில்லை. அதன் பின்னர் நான் ராக் அண்ட் ரோல் என்னும் இசைக்குழுவினர் இசையை கேட்டேன். அதை காண நான் வலப்பக்கம் திரும்பின போது இந்த வழியாக எனக்கு பின்புறமாக உலக சபைகள் வந்து கொண்டிருந்தன. அது சில பேர் அவர்கள் எங்கிருந்து வந்தனர் என்ற அவர்களுடைய கொடியை ஏந்தி கொண்டு வந்தனர். என்னுடைய வாழ்நாளில் அத்தகைய அசுத்தமான காட்சியை நான் கண்டதே இல்லை. அதன் பின்னர் அமெரிக்க தேச சபையானது வந்தபோது அது இதுவரை கண்டதிலேயே மகா அசுத்தமாயிருந்தது. பரலோக பிதாவே எனது நியாயாதிபதியாயிருக்கிறார். அவர்கள் ஒருவிதமான சாம்பல் நிற பாவாடை அணிந்திருந்தனர். மது நிலையங்களில் பெண்கள் அணிந்திருப்பது போல அப்பாவாடைக்கோ பின்புறம் என்பதே இல்லாமல் இருந்தது. சாம்பல் நிற காகிதத்தை போல் அங்கு ஒட்டி கொண்டிருந்தது. அவர்கள் தங்கள் தலைமுடியை கத்தரித்தவர்களாய், வர்ணம் தீட்டினவர்களாய், புகைப்பிடித்தவர்களாய், பூலா என்னும் ஒருவித நடனத்தை ஆடிக்கொண்டு இடுப்பை வளைத்து வளைத்து ராக் அண்ட் ரோல் நடனம் ஆடிக்கொண்டே அங்கே அணிவகுத்து சென்றார்கள். அப்பொழுது நானோ அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் சபையாயுது என்று கேட்டேன். அதற்கு அந்த சத்தமானது ஆம், அதுதான் என்றது. அவர்கள் அங்கே கடந்து சென்ற போது அந்த காகிதத்தை அவ்வாறு பிடித்துக் கொண்டு தங்கள் பின்பாகத்தை மறைத்துக் கொண்டனர். அப்பொழுது நான் அழ ஆரம்பித்தேன். அப்பொழுது நானோ, ஓ, என்னுடைய எல்லா உழைப்பும், நான் செய்த எல்லா காரியங்களும், ஊழியக்காரராக நாங்கள் ஒருமிக்க உழைத்த உழைப்பெல்லாம் வீணாக போயிற்று. சகோதரர்களே, இந்த தரிசனங்களை குறித்து நீங்கள் எவ்வளவாய் விசுவாசிக்கிறீர்கள் என்பதை நான் அறியேன். ஆனால் அதுவோ எனக்கு சத்தியமாயிருக்கிறது. அது சத்தியம்தான் என்று எப்பொழுதுமே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நான் அந்த காட்சியை கண்டு என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதை அறிந்த போது என் இருதயமானது எனக்குள்ளே நொறுங்கினது போல் காணப்பட்டது. நான் என்ன செய்திருக்கிறேன்? நான் எவ்விதமதை தவறவிட்டேன்? கத்தாவே, நான் அந்த வார்த்தையோடு சரியாக தரித்து நின்றேனே, எனவே நான் எவ்வாறு அபிதம் செய்திருக்க முடியும் என்று எண்ணினேன். ஏன் இத்தகைய ஒரு தரிசனத்தை நான் காணும்படி எனக்கு முன்னமே தந்திருக்க கூடாது என்று நான் எண்ணிக்கொண்டேன். பின்னர் நான் அவர்கள் நியாயந்திருக்கப்பட வேண்டுமா என்று கேட்டேன். அதற்கு அவர், பவுலின் கூட்டம் கூட நியாயந்திருக்கப்பட வேண்டும் என்றார். அப்பொழுது நான் பவுல் பிரசங்கித்த அதே வார்த்தையை தான் நானும் பிரசங்கித்திருக்கிறேன் என்று கூறினேன். கிறிஸ்தவ வர்த்தக புருஷர்கள் என்ற பத்திரிகை அதை குறித்த கட்டுரையை கொண்டிருந்தது. நான் மேலும் தொடர்ந்து இந்த சபை ஏன் இவ்விதம் இருக்கின்றது என்று கேட்டேன். தன்னை செல்வி அமெரிக்க சபை என்று அழைத்துக் கொண்ட அச்சபை அந்த விதமான ஆடைகளிந்து ஒரு கூட்ட விபச்சாரிகளாய் அங்கே அணிவகுத்து சென்றதை நான் கண்டேன். அப்போது நான் அப்படியே மயக்கமுற்றேன். அதன் பின்னர் அந்த தத்ரூபமான இனிய இசையானது திரும்பவும் வருவதை நான் நேரடியாக கேட்டேன். நான் முன்பு கண்ட அதே சிறிய மனவாட்டி அங்கே திரும்பவும் வந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவர், இதுதான் வெளிவந்தவர்கள் என்று கூறினார். அவள் நடந்து வந்தபோது நான் முதலாம் இசை பார்த்தபடியே தேவனுடைய வார்த்தை என்னும் இசைக்கு ஏற்ப அடிபிறழாமல் அவள் நடந்து வந்தாள். அக்காட்சியை நான் கண்டபோது நான் அங்கு நின்றவனாக என்னுடைய இரண்டு கரங்களை உயர்த்தி இவ்விதமாய் அழுது கொண்டே இருந்தேன். பின்பு தரிசனமானது கலைந்த பின்பு நான் முற்றத்தில் நின்று கொண்டு வயல்வெளியை நோக்கி கொண்டிருந்தேன். அது என்ன? அந்த முதலாவது இடத்தில் இருந்தது போலவே ஒரே விதமான மூலக்கூற்றினால் கட்டப்பட்ட ஒரே விதமான மனவாட்டியாகத்தான் அவள் இருக்க வேண்டும். இப்பொழுது மல்கியா 4 படியுங்கள். பிள்ளைகளுடைய இதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்துக்கு திருப்பும் ஒரு செய்தியை இந்த கடைசி காலத்தில் நாம் பெற்றிருக்க வேண்டாமா என்று பாருங்கள். அது வார்த்தைக்கு வார்த்தை மூல பெந்தேகோஸ்தையின் செய்திக்கு நம்மை அழைத்துச் சென்றுவிடும். சகோதரர்களே, நாம் இங்கேதான் இருக்கிறோம். இந்த சபையானது ஒரு அடையாளத்தை, அதனுடைய கடைசி அடையாளத்தை பெற வேண்டியதாக இருக்கின்றது. வேதாகமத்தை பாருங்கள். இப்பொழுது இந்த லவோதிக்கேயாவின் காலத்தில் பெரிதான பிரசவ வேதனை உண்டாயிருக்கிறது என்பதை நாம் இங்கே கண்டறிகிறோம். அது பிரசவ வேதனைக்கு கொண்டிருக்கிறது. அவருடைய சபையானது மறுபிறப்பை அடைந்து கொண்டிருக்கிறது. வேறொரு ஸ்தாபனம் இனிமேல் இருக்க போவதில்லை. ஒரு செய்தியானது வந்து போன பின்பு அதிலிருந்து ஒரு ஸ்தாபனமானது வெளியே வந்துவிடுகிறது. ஒவ்வொரு சமயமும் அவ்வாறே இருந்தது என்பதை எல்லோருமே அறிவர். வேண்டுமானால் சரித்திரக்காரர்களை கேட்டு பாருங்கள். ஓ, அலெக்சாண்டர் கேம்பல் மற்றும் உள்ள ஒவ்வொன்றும், மார்ட்டின் லூத்தர் ஆகியோர் வந்து போன பின்பு அவர்கள் அதிலிருந்து ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்கிவிட்டனர். வழக்கமாகவே ஒரு எழுப்புதலானது ஏறக்குறைய 3 தான் ஒரு செய்தியாக செல்கிறது. ஆனால் இதுவோ 15 தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தாலும் இதனின்று ஸ்தாபனம் என்ற ஒன்று ஏற்படவில்லை. ஏன்? பதரே கடைசியானதா இருந்தது. நாம் இப்பொழுது முடிவில் இருக்கின்றோம். பிரசவ வேதனைகளை பார்த்தீர்களா? காரியம் என்னவென்று பார்த்தீர்களா? மீதமானவர்களே வெளியே கொண்டு வரப்படுவர். ஆகவேதான் நான் அவருடைய வார்த்தையின் மேல் செயல்பட்டு தேவனிடத்தில் சகாயம் பெறும்படியாக பூமியின் மேலுள்ள மனிதரின் சகாயத்தை எல்லாம் புறம்பே தள்ளி அழுது கொண்டும் போராடி கொண்டும் எடுத்துக் கொண்டும் இருக்கிறேன். அவள் வேதனையில் இருக்கின்றாள். அதுதான் காரியம். அவள் பிரசவிக்கப் போகின்றாள். அவள் தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை செய்திட வேண்டும். சுவற்றின் மேல் கையெடுத்து உள்ளது. இப்பூமியானது ஏறக்குறைய ஒழிந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறதை நாம் காண்கிறோம். அது உண்மை. சபையும் அழுகி போய் கிட்டத்தட்ட அழிந்தே போகக்கூடிய ஆயத்த நிலைமையில் தான் இருக்கிறார். உலகத்தின் மேலும் சபையின் மேலும் பிரசவ வேதனையானது வந்துவிட்டது. ஒரு புதிய உலகமானது பிறக்க வேண்டியதாக இருக்கிறது. புதிய சபையும் பிறந்து அது 1000 அரசாட்சிக்கு செல்ல வேண்டியதாக உள்ளது. இவர்களை நாம் அறிந்திருக்கிறோம். பாருங்கள், தேவன் அவளுக்கு அளிக்கிறார். அதாவது இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். நான் முடிக்கப் போகிறேன். அவளுடைய முடிவான அடையாளம், அவளுடைய முடிவான செய்தி, அவளுடைய முடிவான அடையாளம், அவள் ஆதியில் இருந்த நிலைமைக்குள்ளாக செல்ல வேண்டியதே அவளுடைய கடைசி அடையாளமாக இருக்கின்றது. உலகமும் சபையும் ஆதியில் எவ்வாறு இருந்தது என்பதையும் மல்கியா காலம் முதல் இயேசு வரையிலும் அத்தனை வருடங்களாக அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியும் அருளப்படவில்லை. அந்த வருடங்களை பாருங்கள். அச்சமயத்தில் அவர்கள் எத்தகைய விதமான சீர்கேட்டுக்குள்ளாக சென்று விட்டார் என்பதை கவனித்து பாருங்கள். பூமியானது ஒவ்வொரு சமயமும் எவ்வாறு இருந்தது என்பதை கவனித்து பாருங்கள். நோவாவின் நாட்களில் இருந்தது போலவே இதே விதமான வகையிலேயே இன்றும் காணப்பட வேண்டும். நாம் அதை காண்கிறோம். நோவாவின் நாட்களில் இருந்தது போலவே நாம் இந்த காரியங்கள் எல்லாம் மாதிரியாக உருவாகி கொண்டிருக்கிறதை காண்கிறோம். பின்னர் ஒரு முடிவான அடையாளத்தையும் நாம் பெறுகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:28 சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய வருகையிலும் நடக்கும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் சோதோமில் இருந்தது போலவே பாருங்கள், இப்பொழுது இயேசு இந்த அதே வேதாகமத்தை படித்தார். அதே ஆதியாகமத்தை நாமும் படிக்கின்றோம். இப்பொழுது கவனியுங்கள், இதை தவறவிட வேண்டாம். நாம் படிக்கின்ற அதே வேதாகமத்தை இயேசுவும் படித்தார். அவர் தம்முடைய சபையினிடத்தில் சோதோமின் நாட்களில் திரும்ப வருவதை நீங்கள் காணும் போது அதை பின்னோக்கி பாருங்கள் என்று கூறினார். அப்பொழுது தாறுமாறாக்கப்பட்ட ஜனங்களாயிருந்தனர். புருஷர்கள் தங்களுடைய சுவாபத்தை இழந்திருந்தனர். ஆண் புணர்ச்சி அது இன்றைய உலகில் எவ்வளவு பெருகியிருக்கிறது என்பதை கவனியுங்கள். அண்மையில் ஒரு செய்தித்தாளில் அது வெளிவந்தது. நீங்கள் என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து தாய்மார்களிடத்திலிருந்து அவருடைய ஆண் பிள்ளைகளுக்காக அவர்கள் எழுதியிருக்கும் அத்தகைய கடிதங்களை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். கலிபோர்னியா என்ற பட்டத்தில் மட்டும் இத்தகைய ஆண் புணர்ச்சியானது ஒரே ஒரு வருடத்தில் 20% இல்லை 30% எண்ணிக்கையில் பெருகியுள்ளது என்று நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய கூட்ட அரசாங்க அதிகாரிகளும் கூட ஆண் புணர்ச்சிக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கின்றனர். அரசாங்க பணியாளர்களாகி நீங்களே அதை அறிந்திருக்கிறீர்கள். உங்களுடைய பத்திரிகையிலேயே நான் அதனை படித்திருக்கிறேன். இன்னும் பலவிதமான வித்தியாசப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கின்றன. It's coming. The wrath of the living God. It's coming. The wrath of the living God. For surely iniquity does abound. Iniquity does abound. Yea, the living God is witness today that his people, yea, draw near unto him and pray for the mercy of the living God. For the land is besmitted with wickedness. Rakila, 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 Devotion, Devotion. The Lord witness with the message that's gone from the Almighty God, the God of Abraham, the God of Isaac, God of Jacob, witnesses that the message that is gone forth. வேத வசனங்களை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் எனக்கு உண்டாயிருக்கிறது. தேவன் என்ன கூறினாரோ அது சரியாக அவ்வாறே சம்பவிக்கும். அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். அது உண்மையே. நான் உங்களுக்கு சத்தியத்தை கூறியிருக்கிறேன். ஆகையால் அதை தேவன் இங்கே இருந்து உறுதிப்படுத்துகின்றார். அதுதான் சத்தியம், அது உண்மை. இப்பொழுது கவனித்து பாருங்கள், இயேசு கூறின கடைசி செய்தி என்னவா இருந்தது? சோதோமின் நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும் என்று கூறினார். இப்பொழுது கவனியுங்கள், புறஜாதியாரின் உலகமானது அக்னியால் சுட்டரிக்கப்படுவதற்கு சற்று முன்பு என்ன நிகழ்ந்தது? இப்பொழுது புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள், என்ன சம்பவித்தது? லோத்தை போன்று வெதுவெதுப்பான சபை அகத்தினர்களை கொண்ட ஒரு கூட்ட ஜனம் அங்கே இருந்தது. அவனுடைய கூட்டம் சோதோமில் இருந்தது. ஆனால் மற்றொரு மனிதனோ ஏற்கனவே அதிலிருந்து வெளியே வந்திருந்தான். அவன் அதனோடு ஆதி முதலாய் சம்பந்தம் கலவாதவனாயிருந்தான். அவன் தான் ஆபிரகாம், வருகிறதான குமாரனை பற்றிய வாக்குத்தத்தை உடையவனாயிருந்த ஒருவன். நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? அப்படியானால் ஆமே என்று கூறுங்கள். சரி, இப்பொழுது அழிவிற்கான உச்சக்கட்ட நிலை வருவதற்கு சற்று முன்னர் தேவன் ஆபிரகாமுக்கு பல ரூபங்களில் தோன்றினார். ஆனால் இந்த சமயத்தில் ஒரு மனிதராக அவர் தோன்றுகின்றார். அவர் மனிதராக இருந்தார். அப்பொழுது அவன் தேவனிடம் வந்தான். இப்பொழுது அது ஒரு மனிதனாக இல்லை என்று நீங்கள் கூறலாம். அது அந்த மனிதனில் இருந்த தேவனாகும். ஆபிரகாம் அவரை ஏலோகிம் என்று அழைத்தான். அது ஒரு மனிதனாயிருந்தது. பாருங்கள், அவருடைய முதுகோ கூடாரத்திற்கு எதிர்புறமாயிருக்க அங்கே அமர்ந்திருந்து உன் மனைவி சாராள் எங்கே என்று கேட்டார். அவனோ, அதோ உனக்கு பின்புறமாய் கூடாரத்தில் இருக்கிறாள் என்று கூறினான். அப்பொழுது அவர், நான் உனக்கு வாக்குத்தத்தம் செய்தபடி ஒரு உற்பவ திட்ட காலத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வரப்போகிறேன் என்றார். அப்பொழுது சாராள் நகைத்தாள். அப்பொழுது அவரோ, சாராள் ஏன் நகைத்தாள் என்று கேட்டார். கவனித்தீர்களா? இச்சம்பவம் தான் அந்த நாளிலே நடந்து கொண்டிருந்தது. ஆபிரகாம் கண்ட கடைசி அடையாளத்தை பாருங்கள். சோதோமில் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட குடுவாரத சபையத்தில் வெளியே எடுக்கப்பட்டிருந்தனர். இப்பொழுது நீங்கள் என்ன செய்தாலும் இந்த ஊமையை இப்பொழுது கவனிக்க தவறிவிடாதீர்கள். வெளியே எடுக்கப்பட்டவர்களாகி அந்த குடுவாரது ஆதி முதலாய் சோதோமில் இருக்கவில்லை. ஆனால் அந்த இரண்டு தூதர்களும் சோதோமிற்கு சென்றனர். அவர்கள் அங்கு சென்றனர். நாம் லோத்தை கண்டறியலாம். அவர் அவனை ஆண் புணர்ச்சிக்காரர்களின் மத்தியிலும் எல்லா தாறுமாறானவர்களின் மத்தியிலும் லோத்து ஒரு பின்மாற்றமடைந்த நிலையில் இருந்ததை கண்டனர். நீங்கள் அந்த சம்பவத்தை அறிவீர்கள். ஆனால் இங்கோ ஆபிரகாமோடு ஒருவர் தங்கியிருந்தார். அவர்தான் ஏலோகிம். அவர்கள் அங்கே வார்த்தையை பிரசங்கித்தனர். வார்த்தையை பிரசங்கித்தல் அவர்களை குருடாக்கினது. ஆதலால் அவர்களால் வாசல் எதுவென்று கண்டுபிடிக்க முடியாமல் போயிற்று. அதுதான் இன்றைக்கும் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் வெளியே கொண்டு வரப்பட்ட அந்த குழுவோடு இருந்த ஒருவர் ஆபிரகாமோடு இருந்து அவர் யாராயிருந்தார் என்பதை காண்பிக்க ஆபிரகாமுக்கு முன்பாக ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். சாராள் ஏன் நகைத்தாள் என்று அவர் கேட்டார். இந்த குழந்தையை குறித்து சாராள் அங்கு வந்து அவள் சிரிக்கவில்லை என்று கூறினார். அவர் இல்லை, நீ நகைத்தாய் என்றார். அவள் ஆபிரகாமின் ஒரு பாகமாக இல்லாதிருந்தாள் என்றால் அவர் அவளை சரியாக அதே இடத்தில் கொன்று போட்டிருப்பார். அதுபோலவே நாம் கிறிஸ்துவின் ஒரு பாகமாக இல்லாதிருந்திருந்தால் தேவன் நம்மையும் கொன்று போட்டிருப்பார். வார்த்தையின் பேரில் சந்தேகிக்கிறவர்களான தாறுமாறாக இருக்கிறவர்களாகிய நம்மை கிறிஸ்துவின் இரக்கம்தான் ஒன்று கூட்டி பற்றி பிடித்துள்ளது. ஆனால் கவனியுங்கள், என்ன சம்பவித்தது என்று கவனியுங்கள். லோத்துடைய நாட்களில் நடந்தது போல கடைசி காலத்தில் மனுஷகுமாரன் தம்மை வெளிப்படுத்த ஆரம்பிக்கையிலும் அப்படியே நடக்கும் என்று இயேசு திரும்பி பார்த்து இப்பொழுது கூறுகிறார். புரிகிறதா? வேதாகமத்தில் மனுஷகுமாரன் என்ற சொல் எப்பொழுதுமே ஒரு தீர்க்க தரிசியை குறிக்கின்றதா இருக்கின்றது. புரிகிறதா? அவர் மூன்று குமாரனுடைய நாமங்களில் வருகிறார். அவையாவன மனுஷகுமாரன், தேவகுமாரன், தாவீதின் குமாரன் என்பதை பார்த்தீர்களா? மனுஷகுமாரன் என்று அவர் தன்னுடைய நாமத்தை அறிவித்த காரணம் அவர் ஒரு ஞானதரிசிக்காரர், ஒரு தீர்க்க தரிசியின் ஊழியத்தை செய்ததேயாகும். அவர் நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் தம்மை வெளிப்படுத்த ஆரம்பிக்கையிலும் நடக்கும். அதுவே முடிவு காலமாக இருக்கும் என்று கூறினார். இப்பொழுது நாம் ஒரு நிமிடம் சிந்திப்போம். உலகமானது தனக்காக ஒருபோதும் ஒரு செய்தியாளனை உடையதாக இல்லை. நாம் உலகத்தை சுற்றிலும் பின்னி, சாங்கி, மூடி, நாக்ஸ், கால்வின் போன்ற செய்தியாளர்களை இந்த பிரசவ வேதனையில் சபையில் உடையவர்களாக இருந்தோம். ஆனால் ஹாம் என்று முடிகிற எழுத்துக்கள் உள்ள சர்வதேச செய்தியுடன் செல்கின்ற ஒரு மனிதனை நாம் இதுவரையிலும் பெற்றிருக்கவில்லை. ஆபிரகாம், இது ஆங்கிலத்தில் ஏழு எழுத்துக்களை கொண்டதாயிருக்கிறது. இன்றைக்கு நாம் கிரகாம் என்னும் பெயர் கொண்டிருக்கிற ஒருவரை கொண்டிருக்கிறோம். அதுவோ ஆங்கிலத்தில் ஆறு எழுத்துக்கள். ஆறு உலகத்தின் எண், சிருஷ்டிப்பின் நாள். மனதிரும்பு, மனதிரும்பு, அழிந்து போ அல்லது அதிலிருந்து வெளியேவா என்று இந்த காலத்தில் ஜனங்களை வெளியே அழைத்து உலகமெங்கும் சுற்றி பிரசங்கித்த இந்த மனிதனை போன்று ஒருவர் இந்த காலத்தை தவிர உலகத்தில் எப்போதாவது இருந்தாரா? கிரகாம் என்பவர் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தை கவனியுங்கள். வெளியே வா என்று தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு செய்தியாளனாய் வார்த்தையை பிரசங்கித்து வெளியில் இருப்பவர்களை குருடாக்கிக் கொண்டிருக்கிறார். மனுஷகுமாரன் தன்னை வெளிப்படுத்தும் போது அது சம்பவிக்கும் என்று இயேசு கூறினார். இப்பொழுது அது எங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? வெளியில் இருக்கும் ஸ்தாபன உலக சபைகளிலே அது நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவர்களோ அந்த மனிதனை அதற்காக வெறுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் நினைவிருக்கட்டும், அங்கே ஒரு கூட்டம் இருந்தது. அது ஒரு ஆவிக்குறி பிரகாரமான யாக்கோபின் கூட்டமாக இருந்தது. ஏசாவின் கூட்டம் அல்ல, அங்கே ஒரு யாக்கோபின் கூட்டம் பாபிலோனின் இல்லாத குமாரனுக்காக எதிர்நோக்கிக் கொண்டிருந்தனர். அவர்கள் ஒரு செய்தியாளரை ஏற்றுக்கொண்டனர். புரிகின்றதா? ஆபிரகாம், அவர்கள் ஒரு செய்தியாளரை பெற்றுக் கொண்டனர். அந்த செய்தியாளன் மகத்தான முடிவின் நேரத்தை காண்பிக்கும்படியாக அவர் செய்த முதன்மையான காரியம் என்னவாக இருந்தது? அவர் சாராளின் சிந்தனையில் இருந்த நினைவுகளை பகுத்தறிந்தார். கடைசி மணி நேரத்தில் அந்த சிறிய தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திற்குள் தேவ ஆவியானவர் திரும்பவும் வந்து தம்மை அமிர்தமே வெளிப்படுத்துவார் என்பதை மாம்சமான தேவகுமாரனாகிய இயேசு நமக்கு அறிவித்திருக்கிறார். பிரசவ வேதனைகள், ஓ சகோதரர்களே, புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள், கடினமாக முயற்சி செய்யுங்கள். உங்கள் இருதயங்களை அப்படியே ஒரு நிமிடம் திறவுங்கள். கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அதே தேவன் இதோ இப்பொழுது இங்கிருக்கிறார். அந்த அதே ஒருவர், அவரே இத்தகைய காரியங்களை வாக்குத்தத்தம் செய்தார். அவர் வாக்குத்தத்தம் செய்திருப்பார் என்றால் அவைகள் அவர் நிச்சயமாக நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நமது தலைகளை சற்று நேரம் நாம் வணங்குவோமாக. நீங்கள் பயபக்தியோடு இதை குறித்து சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
Father, it's in your hands now.
பிதாவே, இப்பொழுது இதுவோ உம்முடைய கரத்தில் உள்ளது. என்னால் முடிந்தவரை நான் செய்துவிட்டேன். ஜனங்கள் புரிந்து கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். விதையானது விதைக்கப்பட்ட ஆயிற்று, ஜலத்தையும் ஆவியையும் அதன் மேல் ஊற்றும். கர்த்தாவே, உம்முடைய மகிமைக்காக அதற்கு நீர் பாய்ச்சும். கர்த்தாவே, நான் ஏதாகிலும் ஒரு தவறு செய்திருப்பேன் என்றால் நான் அவ்விதமாக செய்ய வேண்டும் என்று நோக்கம் கொண்டு அதை செய்யவில்லை. தேவனே, அவர்கள் அதை காணும்படி புரிந்து கொள்ள நீரே அதை அவர்களுடைய இருதயங்களில் சரியாக வியாக்கியானித்தருளும். அதை அருளி செய்யும். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களை நேசிக்கிறேன். இந்த வார்த்தையை பிரசங்கித்த இந்த தேவன், இந்த வார்த்தைக்காக இந்த தேவனே உத்தரவாதம் உள்ளவராக இருக்கிறார். நான் அதை கூற மட்டும் உத்தரவாதம் உள்ளவராக இருக்கிறேன். அவர் ஒருவரே அதை உயிர்ப்பிக்க வேண்டியவராக இருக்கிறார். அந்த மாறாத தேவன் இங்கிருக்கிறார். இப்பொழுது உங்களில் எத்தனை பேர் அங்கே ஒரு தேவையுள்ளவர்களாக இருக்கின்றீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். கடைசி நாட்களில் இந்த காரியங்களை செய்வதாக அவர் வாக்குறுத்திருக்கிறாரா? இப்பொழுது நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள். இப்பொழுது பேதுருவும் யோவானும் எங்களை நோக்கி பாருங்கிறது போல இது உள்ளது, புரிகிறதா? அவன் அவரிடம் கூறினான், இப்பொழுது நீங்கள் இந்தபடியாக நோக்கி பாருங்கள். இப்பொழுது அங்கும் இங்கும் அசைய வேண்டாம். நான் எனக்குள்ளே என்னுடைய முழு இருதயத்தோடு முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியே உண்மையான பயபக்தியோடு இருங்கள், புரிகிறதா? நீங்கள் ஒவ்வொருவருமே ஒரு ஆவி. நீங்கள் அசையும் போது உண்மையாகவே நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபராக இருக்கின்றீர்கள். நான் ஜனங்களுடைய விசுவாசத்தை பற்றி பிடிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு சிறிய பெண்மணி அவர் அருகே சென்று அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுவிட்டு பின்பு போய் அமர்ந்து கொண்டாள். அவளுடைய தொல்லை என்னவா இருந்தது என்று இயேசு கூறினார். அவள் சுஸ்தமடைந்தாள். அவர் சோதோமில் செய்தது போல மனுஷகுமாரன் தம்மை தாமே வெளிப்படுத்துவார். அவர் அதை மறுபடியும் செய்யப் போவதாக வாக்குத்தத்தம் செய்தார். இந்த உலகமானது அந்நிலையிலேயே உள்ளது, சபையும் அந்நிலையிலேயே உள்ளது. இப்பொழுது தேவன் தமது வார்த்தையை காத்துக் கொண்டாரா? அவர் அதை செய்தாரா அல்லது இல்லையா என்பதை பாருங்கள். ஓ, நாம் குதித்தல், அந்நிய பாஷைகள் பேசுதல், தீர்க்க தரிசனம் உரைத்தல், இன்னும் போன்ற அடையாளங்களை பெற்றுள்ளோம். ஆனால் பொறுத்திருந்து பாருங்கள், வேறொரு அடையாளமும் உண்டு. ஓ, நாமோ மாம்ச பிரகாரமான போலி ஆள்மாறாட்டங்களை நிறையவே பெற்றுள்ளோம். ஆனால் அது உண்மையான ஒன்றை பிரகாசிக்க செய்துவிடும். கள்ள நாணயமானது உண்மையான நாணயத்தை பிரகாசிக்க செய்ய வேண்டும். இப்பொழுது நீங்கள் ஜெபியுங்கள், நீங்கள் விசுவாசியுங்கள். அவ்விதம் செய்யும்படி நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன். நான் உங்களுக்கு கூறியிருக்கிறபடி நீங்கள் கவனித்து விசுவாசியுங்கள். இது சத்தியம் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கின்றீர்கள்? நீங்கள் யாராயிருந்தாலும், நீங்கள் எங்கிருந்தாலும் கவனமாயிருங்கள். நான் அறிந்த மட்டில் அங்க வந்துள்ள பில்டவ் மற்றும் அவருடைய மனைவியை தவிர இங்குள்ள ஒவ்வொருவரும் என்னை பொறுத்த மட்டில் எனக்கு முற்றிலும் அந்நியராகவே இருக்கிறார்கள். ஜெர்மனியிலிருந்து இங்கு வந்து அமர்ந்துள்ள இந்த குட்டி பிரசங்கியாரை நான் அறிவேன் என்று எண்ணுகிறேன். மற்றும் சகோதரனே, அங்கு அமர்ந்துள்ள இரண்டு அல்லது மூன்று பேரை நான் அறிவேன். அங்கே கூட்டத்தின் கடைசியில் இருக்கும் ஒருவர் பாருங்கள், அங்கே பின்வரிசையில் இருப்பவர், நான் கூறியிருப்பது சத்தியம்தான் என்று நீங்கள் விசுவாசிக்கும்படி நான் உங்களுக்கு சவாலிடுகிறேன். 33 வருடங்களுக்கு முன்பு அங்கே அந்த ஆற்றங்கரையிலே கர்த்தருடைய தூதனார்கள் கூறின இந்த அறிக்கையை பற்றிய காரியம் என்ன? நான் அதை எப்படி அறிவேன்? என்னுடைய சொந்த பேப்டிஸ்ட் சபை போதகர் என்னை பார்த்து, பில்லி, நீ ஏதோ ஒரு தீய சொப்பனம் கண்டிருக்கிறாய் என்று கூறி புறக்கணித்து விட்டார். அப்பொழுது நான் அவரை பார்த்து, டாக்டர் டேவிஸ் ஐயா அவர்களே, ஒரு தீய சொப்பனம் என்று ஏதும் காணவில்லை. நான் கூறினதை அவிதமான மனப்பான்மையில் நீர் எடுத்துக் கொள்வீர் என்றால் என்னுடைய ஐக்கிய சீட்டையும் நீரே எடுத்துக்கொள்ளும் என்று கூறினேன். எங்கோ யாரோ இதை விசுவாசிப்பார்கள் என்பதை நான் அறிந்திருந்தேன். ஒரு செய்தியை ஏற்றுக்கொள்ள யாரும் இல்லாமல் தேவன் அதை அனுப்ப மாட்டார். ஓ, நிச்சயமாகவே நான் வியாதியத்திற்காக ஜெபம் செய்ய சென்ற போது அது மிகவும் மிக அருமையாக இருந்தது. ஆனால் நான் வார்த்தை குறித்த சத்தியத்தை உங்களுக்கு கூறத்துகிற போது அப்பொழுது அது வித்தியாசமாயிற்று. நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு செய்தியும் அந்த விதமாகத்தான் இருந்து வருகிறது. இயேசு சபைக்கு சென்று ஜனங்களை சுகமாக்கிற போது அவர் அற்புதமானவராக இருந்தார். ஆனால் ஒரு நாளில் அவர் அங்கு அமர்ந்து, நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று கூறின போது, ஓ, அதுவே இதை செய்தது. நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பாரமண்டாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்றார். அவர் அதை வியாக்கியானிக்கவில்லை. அவர் தன் பக்கமாக யார் நிற்பார் என்பதை காண விரும்பினார். சரி, மருத்துவர்களை கொண்ட அந்த கூட்டத்தினர் என்ன கூறியிருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அந்த மனிதன் ஏன், அவர் ஒரு ரத்தம் முடிஞ்சும் பூதமாக இருக்கிறானே, அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை குடிக்க வேண்டுமாம் என்று கூறியிருப்பார்கள். அவரை ஒருபோதும் விளக்கவே இல்லை. அவரை ஒருபோதும் விளக்கி கூறவே இல்லை. ஆனால் இருந்தாலும் அந்த வார்த்தையானது அந்த அப்போஸ்தலர்களை பிடித்து வைத்துக் கொண்டிருந்தது. அவர்கள் கவலைப்படவே இல்லை. அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் எப்படியோ அதை விசுவாசித்தனர், புரிகிறதா? அவர்கள் தேவனுடைய கிரியைகளை கண்டிருந்தபடியால் அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் அதை அறிந்திருந்தனர். அவர் என்னை குறித்து சாட்சியிடுந்தவைகள் அவைகளை என்று கூறினார். இங்கே ஒரு மனிதன் பெண் அமர்ந்திருக்கிறாள். அவருடைய கரத்தை உயர்த்தியிருக்கிறாள். இப்பொழுது நீங்கள் விரும்பினால் என்னை மதவெறி என்று அழைக்கலாம். ஆனால் வனாந்திரத்திலூடாக இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்தின அதே அக்கினி ஸ்தம்பம் இதோ இங்கிருக்கும் அந்த பெண்மணியின் மேல் காணப்படுகிறது. இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், இயேசு இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன், திரும்பவும் தேவனிடத்திற்கே போகிறேன் என்று கூறினார். அவருடைய மரணம் அடக்கத்திற்கு பிறகு அவர் யூதர்களிடத்தில் கூறினார், நான், அதாவது அவரே வனாந்திரத்தில் இருந்த கண்மலையாயிருந்தார், அவரே அந்த அக்கினி ஸ்தம்பமாய் இருந்தார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்றார். நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்றவர் யார்? அந்த முற்றடியில் காணப்பட்ட அந்த அக்கிரிஸ்தவம் தானே, சரிதானே? அவரே மாம்சமாகி நமது மத்தியிலே வாசம் செய்தார். பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் தாம் திரும்புவதை குறிக்கவே அவர், நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், திரும்பவும் தேவனிடத்திற்கே போகிறேன் என்றார். இதோ அவரே இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். விஞ்ஞானமும் அதை குறித்த புகைப்படம் எடுத்தது. விஞ்ஞான பிரகாரமாக புகைப்படத்திற்கு மேலாக அவர் இதோ இங்கே நிரூபிக்கத்தக்கதாக இருக்கிறார். அவர் அதை நிரூபிக்க இங்கே இருக்கின்றார். ஏனென்றால் அது அவரே. நானே இந்த நாளில் மனுஷகுமாரனாய் வெளிப்படுத்தப்படுவேன். இப்பொழுது அங்கே அவர் இருக்கிறார். நான் சரியாக அதை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நீர் அவரை காண்கிறீரா என்னடிகள் கேட்கலாம். யோவானும் கூட அவரை கண்டான், ஆனால் மற்றவர்களோ அவரை காணவில்லை. கவனியுங்கள், இப்பொழுது அதை நிரூபணமாக்குவதற்கு அந்த பெண்மணியோ எனக்கு ஒரு அந்நியராயிருக்கிறார். நான் அவளை என்னுடைய ஜீவியத்தில் ஒருபோதும் பார்த்ததே இல்லை. ஆனால் அவள் தன்னுடைய கால்களில் உள்ள ஒரு கோளாறுக்காக ஜெபம் செய்து கொண்டிருக்கிறாள். அது உண்மையா பெண்மணியே? அதன் பேரில் உனக்கு அறுவை சிகிச்சையும் நடைபெற்றது. உனக்கு அருகில் அமர்ந்திருப்பவர் உன்னுடைய கணவர். நீ பட்டணத்தை சேர்ந்தவள் அல்ல, நீ கலிபோர்னியாவிலிருந்து வருகிறாய். உன்னுடைய பெயர் ரோலண்ட். ஐயா, உங்களுடைய வயிற்று கோளாறும் கூட முற்று பெற்றுவிட்டது. உமக்கு வயிற்று கோளாறு இருந்தது, உமக்கு இருந்ததுதானே, நல்லது. அது முற்றிலும் நீங்கிவிட்டது. உங்களுடைய கால் குணமாகிவிட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். இதோ அங்கே ஒரு மனிதன் பின்னாக அமர்ந்திருக்கிறார். அவர் ஒரு கருப்பு நிற மனிதன். அவருடைய கண்களில் ஏதோ கோளாறு உண்டாயிருக்கிறது. அவர்தான், ஆம், அவர் தன்னுடைய தொழிலை செய்கிற போது அவர் ஒரு காருக்கு ஏதோ ஒன்று செய்கிறார். அதற்கு வர்ணம் மெருகேற்றுகிறார். காருக்கு மெருகேற்றுபவர். சரி, உம்முடைய கண்களோ மோசமாய் கொண்டே இருக்கின்றன. நீர் இப்பொழுது விசுவாசித்திருக்கிறீர். அப்படித்தானே? ஏதோ உண்மையாகவே ஒரு வித்தியாசமான காரியம் உமக்கு நிகழ்ந்திருக்கிறது. உம்முடைய முதல் பெயர் ஃப்ரெட், அது உண்மை. உம்முடைய கடைசி பெயர் கான், அது உண்மை. நீர் இப்பொழுது விசுவாசிக்கிறீரா? அப்படியானால் இனியும் உம்முடைய கண்கள் உமக்கு தொலை கொடுக்க போவதில்லை. அந்த மனிதனை என் ஜீவியத்தில் நான் ஒருபோதும் பார்த்ததே இல்லை. அதோ அங்கே பின்னாக அமர்ந்திருக்கும் மனுஷன், அவரோ இப்பட்டணத்தை சேர்ந்தவர் அல்ல. அவர் கலிபோர்னியாவிலிருந்து வருகிறவர், திரு ஓவன்ஸ். உமக்கு மிக மோசமான முதுகுவலி இருந்து வந்துள்ளது. அது நீங்கள் தான். கர்த்தராகிய இயேசு உங்களை சுகமாக்குகிறார்.
I'm just following that light as it goes. If you can believe, all things are possible to them that believe.
அந்த மனிதனை என்னுடைய ஜீவியத்தில் நான் ஒருபோதும் கண்டதே இல்லை. அவரை பற்றியும் ஒன்றையும் நான் அறியாதவனாயிருக்கிறேன். ஒளியானது எங்கு செல்கின்றதோ அதை நான் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவர்களுக்கு யாவும் கைகூடும். இங்கு ஒரு சிறுவன் உட்கார்ந்திருக்கிறான். அவனுக்கு உடல் இறக்கம் உள்ளது. அவன் சாம்பல் நிறம் உள்ள உடையையும் கண்ணாடியையும் அணிந்து கொண்டிருக்கிறான். நீர் அதை விசுவாசித்தால் தேவனுடைய சுகமாக்குகிறார். நீர் அதை ஏற்றுக்கொள்வீரா? சரி, நான் அவரை என் ஜீவியத்தில் ஒருபோதும் கண்டதே இல்லை. அவருக்கு அடுத்தபடியாக வந்திருக்கும் திருமதி ஹோல்டர் அவர்களே, நீங்கள் கண் வியாதியினால் அவதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் அந்த பெண்மணியை அறியேன். நான் என் ஜீவியத்தில் அவளை ஒருபோதும் கண்டதே இல்லை. ஆனால் அது உண்மை. பார்த்தீர்களா? நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால். சகோதரியே, எதற்காக நீங்கள் அழுகின்றீர்கள்? உங்களுக்கு நரம்பு தளர்ச்சியும் மார்பு சளித்தொல்லையும் இருதய கோளாறும் இருக்கின்றது. தேவன் உங்களை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? அங்கே கடைசியாக இருக்கையில் அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசித்தால் இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்குவார். அந்த நரம்பு தளர்ச்சி எல்லாம் உங்களை விட்டு கடந்து சென்று நீங்கள் உங்களுடைய பழைய சரியான நிலைமைக்கு கொண்டுவரப்படுவதை உணர்வீர்கள். பிசாசு உங்களிடத்தில் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? உங்களுடைய கரங்களை இப்பொழுதே உயர்த்தி நான் சுகமளித்தலை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுங்கள். அப்படியானால் சரி, அது முற்றிலுமாய் முற்றுப்பெற்று விட்டது. என்ன, இந்த சபையானது ஒரு பிரசவ வேதனையினுடன் சென்று கொண்டிருக்கிறது. அவருடைய சமூகத்தில் உங்களுடைய தீர்மானத்தை இப்பொழுது நீங்கள் எடுக்க மாட்டீர்களா? அவர் எதை செய்வார் என்று சொன்னாரோ அந்த வார்த்தையே சரியாக நான் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். இந்த கட்டிடம் முழுவதும் இங்கு சுகமாக்கப்பட்டவர்களை அணுகி அரசி ஆராய்ந்து பாருங்கள். அவர்களை நான் எப்போதாவது பார்த்திருக்கிறேனா என்றும், அல்லது அவர்களோடு எப்போதாவது பேசியிருக்கிறேனா என்றும், அல்லது அவர்களை அறிந்துள்ளேனா என்றும், அல்லது அவர்களை பற்றி எந்த காரியத்தையாவது அறிந்திருக்கிறனா என்றும், அல்லது அது என்னவாக இருந்தாலும் சரி, அதை எவரிடத்திலேயும் கேட்டு பாருங்கள். ஒரு மனிதன் அதை செய்யக்கூடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவிதமாக சம்பவிப்பது முற்றிலும் கூடாததாகும். நல்லது. அது என்ன? மனுஷகுமாரன். தேவனுடைய வார்த்தையானது இருவரும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையிருக்கிறதாயும் இருக்கிறது. தேவகுமாரன் இங்கே பூமியின் மேல் மாம்சமான போது அது இருந்த விதமாகவே சரியாக அப்படியே உள்ளது. இப்பொழுது அவர் மனவாட்டியை அந்த முறைகளிலிருந்து வெளியே அடைக்கின்றபடியால் அது தேவகுமாரனால் வெளிப்படுத்தப்படுகிறது. அதிலிருந்து வெளியே வாருங்கள். நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அப்பொழுது தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வார்.
If you are, stand up to your feet and say, I will, by God's grace, accept it right now for everything that's in
you. உங்களுடைய முழு ஜீவியத்தையும் தேவனுக்கு ஒப்புக்கொடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் உங்களுடைய காலூன்றி எழுமி நின்று எனக்குள்ள எல்லாவற்றுக்காகவும் தேவனுடைய கிருபையினால் நான் அதை இப்பொழுதே ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுங்கள். அல்லேலூயா! தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் உங்களுடைய கரங்களை உயர்த்தி என்னோடு ஜெபம் செய்யுங்கள். உங்களுடைய தவறுகளை அறிக்கையிடுங்கள். பிரசவ வேதனைகள் ஆயிற்று. மறிப்பது மிகவும் கடினமான காரியம். ஆனால் இப்பொழுதே மறியுங்கள். மறித்து உங்களுடைய சொந்த அவிசுவாசத்திலிருந்து வெளியே வாருங்கள். அதிலிருந்து வெளியே வாருங்கள். இயேசுவானவர் பூமி மேல் இருந்தபோது இருந்த விதமாகவே இது தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டதாக இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்து திரும்பவும் உங்கள் மத்தியில் நிரூபிக்கப்படுகிறதாக உள்ளது. அது சம்பவித்த பின்பு உடனே ஆபிரகாம் ஒரு குமாரனை பெற்றுக் கொண்டார், வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட குமாரன். இயேசு திரும்பவும் வருகிறார், அது அவருடைய ஆவியாக இருக்கிறது. அவர் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கிறார், தம்முடைய வருகைக்கு மிகவும் சமீபாயிருக்கிறார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தால் அவரும் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். இப்பொழுது உங்களுடைய கரங்களை உயர்த்தி என்னோடு ஜபம் செய்யுங்கள். தேவராகிய கர்த்தாவே, பீடத்திரண்டையில் எல்லா போதவர்களும் தங்கி நிற்கட்டும், ஜனங்கள் கதறி அழட்டும். ஜீவிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனின் சமூகத்திலே கர்த்தாவே, அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் ஜனங்களிடையே அசைவாடி இன்று அவர்களுக்கு உணர்வையும் மனத்தெளிவையும் கொடுப்பதாக. இதை அருளும் கர்த்தாவே, அவர்களை ஏற்றுக்கொள்ளும். இந்த ஜபத்தை நான் அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன். பரிசுத்த ஆவியை பெற்றிராத ஒவ்வொருவரையும் நிரப்பும் கர்த்தாவே. இந்த கூட்டத்தின் எழுப்புதலானது பரிசுத்த ஆவியில் ஒரு மகத்தான வல்லமையான பொழிதலாக பாய்வதாக. வியாதியஸ்தர் சுகமடைவார்களாக, குருடர் காண்பார்களாக, முடவர் நடப்பார்களாக. இந்த மதிய நேரத்தில் நிகழ்ந்தது போல ஜீவிக்கிற தேவனுடைய வெளிப்படுத்துதல் ஜனங்களுடைய சமூகத்தில் கொண்டு வரப்படுவதாக. ஜனங்கள் அதை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அதை வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய கரங்களை இப்பொழுதே உயர்த்தி அவரை ஸ்தோத்தரித்து நீங்கள் எதை கேட்டுக் கொண்டீர்களோ அதை பெற்றுக் கொள்ளுங்கள்.